This sermon, And Knoweth It Not, was delivered on August 15, 1965 at Branham Tabernacle, Jeffersonville, Indiana, USA. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரன்னம் அவர்களால் 1965ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்று அமெரிக்காவில் உள்ள இந்தியானா ஜெஃபர்சோனில் உள்ள பிரன்னம் ஜெபக்கூடாரத்தில் அண்ட் நோயத் இட் நாட், இதை அறியாமல் இருக்கிறாயா என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது தமிழாக்கத்துடன் நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். சகோதரன் நெவில், உமக்கு நன்றி. கர்த்தருமை ஆசீர்வதிப்பாராக. நான் ஏதோ ஒன்றுக்குள் சென்று விட்டேன் இல்லையா?
I want to thank the Lord real well for undertaking for brother Capps's boy.
சகோதரன் கேப்ஸ் அவர்களின் மகனுடைய காரியத்தில் ஆண்டவர் செய்த உதவிக்காக நான் கர்த்தருக்கு நன்றி கூற விரும்புகிறேன்.
Just so happened this is a little time that I come back to Indiana.
நான் சற்று குறுகிய நாட்களுக்கு இந்தியானாவுக்கு திரும்பி வரும்படியாய் சம்பவித்தது. இந்த செய்தியை ஒலிப்பதிவு செய்யவில்லை என்று நான் நினைக்கிறேன், செய்யவில்லை என்று தான் நினைக்கிறேன். ஒலிப்பதிவு அறையில் நான் யாரையும் காண முடியவில்லை. அணில் வேட்டைக்கு போவதற்காக நான் வந்திருக்கிறேன். எனவே சார்லி என்னை பொறுத்துக் கொள்ள வேண்டும். அவரும் நெல்லியும் கென்டக்கியில் உள்ளவர்களுமா சேர்ந்து ஒரு சில நாட்களுக்கு அணில் வேட்டைக்கு போகிறோம். எனவே நான் இதற்காக எந்தவிதமான பொழுதுபோக்கையும் இழந்து தயாரானால் இங்கு வந்து இவர்களுடன் ஆகஸ்ட் மாதத்தில் வேட்டைக்கு போவதை இழக்க
மாட்டேன்.
அது எனக்கு ஒரு வழக்கமான காரியமாக விட்டது. ஆகவே நான் ஜோவை கூட்டிக் கொண்டு போனேன். போன முறை நாங்கள் இங்கு வந்திருந்த போது எல்லோருமே சுகமில்லாமல்
போனோம்.
மிக வெப்பமான சீதோஷ் நிலைமையில் இருந்துவிட்டு இந்த குளிர்ச்சியான நிலைக்கு இங்கு வந்ததினால் ஏற்பட்ட மாற்றத்தினால் உண்டானது. இங்கே குளிர்ச்சியா இல்லை என்று நீங்கள் கருதுகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் அரிசோனாவுக்கு நீங்கள் ஒருமுறை வந்து பாருங்கள். நான் அங்கே புறப்படும் போது நிழலில் 109 டிகிரி வெப்பம் உண்டாயிருந்தது. பின்னர் நள்ளிரவின் போது இரவு நேரத்தில் குளிர்ச்சியான காற்று மலைகளின் மேலிருந்து கீழே அடிக்கும் போது வெப்பம் 96 டிகிரியில் இருக்கும். இந்த வெப்பம் பாருங்கள், நள்ளிரவில் குளிர்ந்த காற்று கீழ் நோக்கி அடிக்கும் போது இருக்கிறது.
All right in the winter time, but it's for scorpions and lizards in the summer time, not human beings.
அந்த இடம் குளிர்காலத்தில் நன்றாக இருக்கும். ஆனால் வெயில் காலத்தில் அந்த இடம் தேள்களுக்கும் பல்லிகளுக்கும் உறைவிடம், மனிதர்களுக்கு அல்ல.
Even all the animals take off from the mountains. They just can't stand it.
எல்லா மிருகங்களுமே மலைகளுக்கு ஓடி போகும். அவைகளால் அதை தாங்க முடியாது.
And I'd been out to shoot my little rifle in.
நான் என் சிறு துப்பாக்கியுடன் வேட்டையாட வெளியே சென்றேன்.
Somehow I just want to tell you about the little Caps boy.
Cap சகோதரன் அவருடைய மகனை குறித்து உங்களிடம் கூற விரும்புகிறேன்.
And I said, and Joe, I just have to give him the rifle because he can outshoot me.
ஜோ என்னை காட்டிலும் நன்றாக சுடுவான். எனவே என் துப்பாக்கியை கொடுக்க வேண்டியதாக இருந்தது.
We got it shot in and I drive and tax 50 yards.
நாங்கள் சுடுவதற்காக சென்றோம். நாங்கள் சுடுவதற்காக 50 கஜ இடைவெளியில் முளைகளை அடித்தேன்.
I said to Joe said, Daddy, I believe I can do that. Poor little fellow had a headache. I've been praying for him, a high fever.
ஜோ என்னிடம், அப்பா என்னால் அதை செய்ய முடியும் என்று நான் நினைக்கிறேன் என்றான். பாவம் சிறு பையனுக்கு தலைவலி, கடும் ஜுரத்திற்காக நான் அவனுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன்.
He went out to range with me.
அவன் என்னோடு சுடுவதற்கு பழகுமிடம் மட்டும் வந்தான்.
Any 2/10 bore in a 22 rifle crosses its line of fire at 25 yards is in again at 50 just the same. if it's 2 over 10.
22 எண்ணுள்ள துப்பாக்கியில் 2 கீழ் 10 துளை இருக்குமானால் அது லக்கை 20 கஜ தூரத்தில் கடக்கும். பிறகு மறுபடியும் 50 கஜ தூரத்தில் அது 2 கீழ் 10 துப்பாக்கியாக இருந்தால் எப்படியோ அப்படியே.
So then and I shot it in 25 yards.
நான் முளைகளை 25 கஜ தூரத்தில் நட்டேன்.
So I had two more tacks and I put up a, you know, Joe didn't drive both them tacks.
என்னிடம் இன்னும் இரண்டு முளைகள் இருந்தன, அவைகளை நட்டேன், ஜோ அவைகளை நட்டான்.
I didn't have any more tacks, so I put a little bit of piece of an old clay pigeon had been bursted there, what trap shooters shoot at, just about a quarter of an inch across.
என்னிடம் வேறு முளைகள் இல்லை, எனவே பழகுகிறபடி சுட்டு வீழ்த்தின ஒரு களிமண் புறாவை எடுத்து அது காலங்களும் அகலம் இருக்கும்.
And took it out on 50 yards and he cut it half in two.
அவன் அதை இரண்டு சமபாகமாக்கி 50 கஜ தூரத்துக்கு அப்பால் கொண்டு சென்றான்.
And the scope was set for my eyes. Just a few years older than he was.
துப்பாக்கியுள்ள தொலைநோக்கி என்னுடைய கண்களுக்காக சரிப்படுத்தப்பட்டது. அவனை காட்டிலும் அதற்கு 2 வயது அதிகம்.
So he said, you know what? I've got to go by and tell Billy to keep off of my feet now.
எனவே அவன் சொன்னான், உங்களுக்கு என்ன என்று தெரியுமா? நான் பில்லியிடம் சென்று இனிமேல் நீ என்னை மிஞ்ச முடியாது என்று கூற வேண்டும் என்று. பார்த்தீர்களா?
So I said, well, I'll tell you what, so let's go down. Show brother Norman that.
எனவே நான், சரி என்ன என்று நான் உனக்கு சொல்லுகிறேன், நாம் போய் அதை சகோதரன் நார்மன் அவரிடம் காண்பிப்போம் என்று சொன்னேன்.
I said, Joe, in matches across the world, I don't care who it would be, nobody.
நான் சொன்னேன், ஜோ, உலகம் முழுவதிலும் நடக்கும் துப்பாக்கி சுடும் போட்டிகளில் அது யாராக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை.
Now the tax wasn't drove sideways, they were drove straight through.
முளைகள் பக்கவாட்டில் நடப்படவில்லை, அவை நேராக நடப்பட்டிருந்தன.
And that piece not over I guess a quarter of an inch and a 16th thick and a quarter of an inch high, he cut it half in two at 50 yards.
அந்த களிமண் புறா காலங்களும் இருக்கும், 16 ஒரு அங்குலம் கனமும் 4 ஒரு அங்குலம் உயரமும், அதை 50 கஜ தூரத்தில் சுட்டு பாரியாக்கி பிளந்தான்.
I said, there's no one in the world could have made a better shot.
நான் சொன்னேன், உலகத்தில் வேறு எவருமே இதை காட்டிலும் சிறப்பாக சுட்டிருக்க முடியாது.
A champions could have done the same thing, but you couldn't have made three better shots than them.
சாம்பியன்கள் இதை ஒரு கால் செய்திருப்பார்கள், அவர்களை காட்டிலும் முன்னால் 3 முறை கூட மேலாக சுட முடியாது என்றேன்.
The tack's not bent just a straight hole through the paper where the tack went through.
முளைகள் மடங்கி இருக்கவில்லை, முளை அடிக்கப்பட்ட இடத்தில் நேராக துளை உண்டாக்கி இருந்தது.
And I said, no one could have made a better shot.
இதை காட்டிலும் மேலாக வேறு யாருமே சுட்டிருக்க முடியாது.
I think his headache left him right away.
சரியா, அவனுடைய தலைவலி அப்பொழுதே போய்விட்டதுன்னு நினைக்கிறேன்.
And I said, well, let's go show this to Brother Norman, which works for the field and stream, Brother Tony Strom, his sporting goods place.
நான் சொன்னேன், சரி நாம் போய் இதை சகோதரன் நார்மனிடம் காட்டுவோம் என்றேன். அவர் ஃபீல்ட் அண்ட் ஸ்ட்ரீம் என்னும் பெயர் கொண்ட சகோதரன் டோனி ஸ்ட்ரோமிக்கு சொந்தமான விளையாட்டு பொருட்கள் விற்கும் நிர்வாகத்தில் பணிபுரிகிறார்.
He said, let's go by Billy's first. He said, I just want to tell Bubby something.
அவன் அதற்கு, நான் முதலாவதாக பில்லியிடம் போவோம், நான் பப்பியிடம் ஏதோ காரியம் கூற விரும்புகிறேன் என்றான். பார்த்தீர்களா?
And frankly, his brother's never done that good.
வெளிப்படையாக கூறினால் அவனுடைய சகோதரன் இதுவரை அவ்வளவு நன்றாக சுட்டதே இல்லை.
So he said, we go by there first.
எனவே அவன், நாம் முதலாவதாக அங்கு போவோம் என்றான்.
Just as I got in the door, Billy was still in his pajamas.
நான் கதவண்டை சென்ற பொழுது பில்லி இன்னமும் அந்த பைஜாமாவில் தான் இருந்தான்.
And he said, we went out early because it gets so hot.
அவ்வளவு உஷ்ணம் அதிகரித்ததால் நாங்கள் நேரத்தோடு அங்கு சென்றோம் என்றேன்.
And so he said, the phone rang.
அந்த நேரத்தில் தொலைபேசி மணி அடித்தது.
And I said, he kind of looked at me like I said, maybe a sick call.
அவன் ஒரு விதமாக நோக்கி பார்த்தான், நான் சொன்னேன், வியாஜத்திற்காக வந்ததாக இருக்கலாம் என்று.
It was Brother Capps for his boy in the operating room then with peritonitis and that pending.
சகோதரன் காப்ஸ் உடைய மகன் அப்பொழுது அறுவை சிகிச்சை அறையில் இருந்தான்.
And just now he told me his boy is recovering real, real good.
அவன் நன்றாக குணமடைந்து தேறி வருகிறான் என்று சற்று முன்பு என்னிடம் கூறினார்.
So see how God just worked at even the voice of that little boy Joe.
எனவே பாருங்கள், தேவன் எப்படி அந்த சிறியவன் ஜோவின் சத்தத்தினாலும் கூட கிரியை செய்தார் என்று. பார்த்தீர்களா?
Instead of going down to Brother Norman's, we'd have been there and come up.
சகோதரன் நார்மனிடம் நேராக போவதற்கு பதிலாக பில்லியிடம் முதலாவதாக வந்தோம், அவர் அங்கு இருந்திருக்க மாட்டார்.
And Brother Capps and I joined together.
சகோதரன் கேப்ஸும் நானுமாய் ஒன்றாய் சேர்ந்தோம்.
I don't say it was our prayers that done it, but it did mean something to him for us to make contact like that.
எங்களுடைய ஜெபங்கள் அதை செய்தது என்று நான் சொல்லவில்லை, ஆனால் நாங்கள் அவ்விதமாக தொடர்பு கொண்டது அவருக்கு உதவியாயிருந்திருக்கும்.
And frankly, that's what
வெளிப்படையாக கூறினால் நீங்கள் செய்கின்ற காரியத்தில் உங்களுக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். புரிகின்றதா? தொலைபேசியில் பேச வேண்டும் என்பதே அவருடைய விசுவாசம்.
Billy was is putting in money. He said, "This must be a real long distance." Said, "Putting in for $5 for the change and a three-minute call."
Billy சொன்னான், அவர்கள் காசை போடுகிறார்கள். இது தொலை தூரத்திலிருந்து வருகிறதா இருக்கும். நிறைய காசுகள் போடுகிறார்கள். 3 நிமிஷத்துக்கு சுமார் $5 இருக்க வேண்டும்.
And I thought it'd be coming from New York or out one of the islands or something.
நான் நினைத்தேன், இது நியூயார்க்கிலிருந்து அல்லது அங்கே ஏதாவது தீவுகள் ஒன்றிலிருந்து வந்திருக்கலாம் என்று.
But he made a person-to-person call to get Billy instead of Lois, you see, and that's what it cost him to do that.
ஆனால் அவர் ஒரு நபருக்கு நபர் தொலைபேசி அழைப்பு செய்து லாயிஸுக்கு பதிலாக பில்லி வேண்டும் என்று விடுத்திருந்தான். அதனால் தான் அவ்வளவு காசு. இப்பொழுது அவருடைய மகன் தேறி
வருகிறான்.
அவன் அறுவை சிகிச்சையிலிருந்து சுகமடைந்து உயிர் வாழ்வது மிகவும் கடினம் என்று மருத்துவர் அபிப்பிராயம் கொடுத்தார் என்று சகோதரன் கேப்ஸ் கூறினார். இன்று காலையில் நாங்கள் இதற்காக தேவனுக்கு நன்றியாய் இருக்கிறோம். அதற்காக மகிழ்ச்சியாய் இருக்கிறோம். இன்று விடியற் காலையில் வந்து சேர்ந்தோம். நான் 3 மணி நேரம் தான் தூங்கினேன். மிகவும் களைப்பாய்
இருக்கிறேன்.
ஆனால் சபைக்கு போக வேண்டிய நேரம் வந்தவுடன் நான் புறப்பட்டு வந்து விட்டேன். கர்த்தருக்கு சித்தமானால் நான் சொன்னது போல் நான் கென்டக்கிக்கு போயாக வேண்டும்.
Then I've got promised to speak one Sunday while I was back here, and I better make it this next Sunday because the following I have to go back.
நான் திரும்பி இங்கே வரும் வேளையில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை உங்களிடம் பிரசங்கிப்பதாக வாக்களித்திருந்தேன். அதை அடுத்த ஞாயிறன்று நிறைவேற்றுகிறேன். ஏனென்றால் அடுத்த வாரம் நான் வீட்டுக்கு போக வேண்டும்.
I'm going away again up in Canada.
ஏனென்றால் மீண்டுமாய் நான் கனடாவுக்கு போகிறேன்.
So I better make it next Sunday and next Sunday morning.
எனவே நான் அதை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் செய்வது நல்லது. அடுத்த ஞாயிறு காலை.
And Brother Neville said, "Why don't you just go out and greet the people and talk to them just a few minutes?"
சகோதரர் நெவில் சொன்னார், "நீர் ஏன் போய் ஜனங்களை வாழ்த்தி கூறி அவரிடம் சில நிமிடங்கள் பேசக்கூடாது என்று?" நான் அதற்கு, "சகோதரர் நெவில், நான் இன்னும் என் வேதாகமத்தை கூட திறக்கவில்லையே"
என்றேன்.
அதற்கு அவர், "சரி, வெளியே போங்கள். அவரிடம் ஏதாவது சொல்லுங்கள்" என்றார்.
"சிஸ்டர் நெவில், I don't know how you do. He's a very persuasive fellow."
நான் சொன்னேன், "சகோதரி நெவில், நீங்கள் எப்படித்தான் இவரை சமாளிக்கிறீர்களோ? இவர் எப்படியாவது செய்யும்படி செய்துவிடக்கூடியவர்."
But while I don't get a chance to say this when the place is all packed and crowded and everything, but I'm very grateful to God for a pastor like Brother Armin Neville.
இடமானது இந்த விதமாய் நெருக்கடி அதிகமாக உள்ள நேரத்தில் இதை சொல்ல எனக்கு தருணமே கிடைக்காது. ஆனால் சகோதரன் ஆர்மன் நெவிலை போன்ற ஒரு போதகருக்காக நான் தேவனுக்கு மிகவும் நன்றி உள்ளவனாயிருக்கிறேன்.
Faithful, just as faithful as he can be to the cause.
ஒரு குறிக்கோளுக்காக எவ்வளவு விசுவாசமாய் இருக்க அவரால் முடியுமோ அவ்வளவு விசுவாசம் உள்ளவராய் முறுமுறுத்ததை நான் கேட்டதே இல்லை.
நான்
பின்னால் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். சகோதரன் மேன் அவர்கள் பேசுவதை நான் அனுபவித்துக் கொண்டிருந்த போது அவரிடம் அரை மணி நேரம் பேசும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இந்த வருடம் கொலராடோவுக்கு போகும்போது நான் அதை குறித்து இன்னும் அதிகமாக அவரிடத்தில்
சொல்லுவேன்.
ஆக நான் அவருடைய செய்தியை அனுபவித்துக் கொண்டிருந்த போது சகோதரன் நெபிலோடு நன்றாக
உரையாடினேன்.
நான் சொன்னேன், "எங்களுடைய அருமையான போதகரை பற்றி எங்களிடம் நான் ஒன்றுமே கூறவில்லை." நான் கேட்டேன், "ஜனங்கள் உண்மை நன்றாக நடத்துகிறார்களா?" என்று. இதை காட்டிலும் சிறப்பாக நடத்த முடியாது என்றார். சரி, அதை கேட்க எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது
என்றேன்.
ஒரு போதகர் திருப்தி அடையும் போது ஜனங்களும் திருப்தியாய் இருப்பார்கள். அது ஒரு அருமையான சபையாக ஆக்குகிறது. அப்பொழுது தேவன் திருப்தி அடைகிறார்.
And I think to see them satisfied together, especially in this day of the message that we're carrying.
விசேஷமாக நாம் சுமந்து கொண்டு போகிற செய்தியின் இந்த நாட்களிலே அவர்கள் சேர்ந்து திருப்தியாய் இருக்கிறது.
I think that shows the continuity of the message with the people and with God. See?
ஜனங்களோடும் தேவனோடும் இந்த செய்திக்கு உள்ள தொடர்ச்சியை அது காட்டுகிறது என்று நான் நினைக்கிறேன். புரிகின்றதா?
I'm very grateful for Brother Armin Neville and his fine wife and family.
சகோதரன் ஆர்மன் நெவிலுக்கும் அவருடைய மனைவிக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் நான் நன்றி உள்ளவனாயிருக்கிறேன்.
I pray that God will keep them loyal to him and the cause.
அந்த நோக்கத்திற்கும் அவருக்கும் அவர்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க தேவன் அவர்களை காத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன்.
If it so please him, may we be standing here in the tabernacle when the Lord Jesus comes for us to see it, to take us away at the rapture.
அது அவருக்கு பிரீதியாய் இருக்குமாயின் நம்மை எடுத்துக் கொள்ளப்படுதலில் கொண்டு போகும்படி கர்த்தராக இயேசு வரும்போது நாம் இந்த ஜப கூடாரத்தில் நின்று கொண்டிருக்கும்படியாய் செய்வாராக.
We're both so old, Brother Neville, with one head, one arm around the other, and stand there on our canes, still trying to hold up.
அப்பொழுது நாங்கள் இருவரும், நானும் சகோதரன் நெவிலும், மிகவும் வயசென்றவளாய் ஒருவர் தோளின் மேல் மற்றொருவர் கை போட்டுக் கொண்டு ஊன்று தடியுடன் நின்று கொண்டு காத்துக் கொண்டிருக்க முயற்சித்துக் கொண்டிருப்போம். புரிகின்றதா? அதற்கு பின்னர் நாங்கள் ஒரு நொடி பொழுதில், ஒரு கண்ணிமை பொழுதில் மறுரூபமாகுவோம்.
Robes of flesh will drop and rise and seal the everlasting prize and shout while passing through the air, farewell, farewell, sweet hour of prayer.
இந்த பழைய மாமிச அங்கிகள் விழுந்து எழும்பி நித்திய பரிசை பிடித்துக் கொள்வோம். ஆகாயத்தின் ஊடாக கடந்து போகையிலே விடைபெறுகிறோம், விடைபெறுகிறோம், இனிய ஜெபவேளை என்று சத்தமிட்டுக் கொண்டு போவோம். நாம் மேலெழும்பி போவோம்.
Brother Coomer's healing from the Lord. And so thankful for that. So many things.
சகோதரன் கூப்பருக்கு கர்த்தரிடமிருந்து வந்த சுகத்தை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதற்காக நான் மிகவும் நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன். அநேக காரியங்கள்.
So I am grateful to be here this morning.
எனவே இன்று காலையில் இங்கு இருப்பதற்காக நான் மிகவும் நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன். அதற்கு பதிலாக நான் நினைத்தேன்,
I'm always coming here with a certain text and speaking.
நான் எப்பொழுதும் ஒரு குறிப்பிட்ட பேசும் பொருளுடன் இங்கு வந்து பேசுகிறேன். இன்று காலையில் அப்படி ஒரு ஆயத்தம் இல்லாமலே வரலாம் என்று நினைத்தேன்.
நான் சொன்னேன்,
சகோதரன் நெவில், நான் கடிகாரத்தை நன்றாக கவனித்து ஜனங்களை நேரத்தோடு அனுப்பிவிடுகிறேன். சில நிமிஷங்களுக்கு என் இருதயத்திலிருந்து உம்முடன் பேசலாம்
என்றிருக்கிறேன். அவர்கள்
அதை ஒளிப்பதிவு செய்யவில்லை, எனவே சபையார் மட்டுமா இருப்பதனால் நாம் ஒருமித்து ஐக்கியம் கொள்ளலாம் என்றிருக்கிறேன் என்றேன்.
So let's pray.
எனவே நாம் ஜெபம் செய்வோம்.
Dear Jesus, we are grateful to you for the privilege that we have of assembling together here.
அன்புள்ள இயேசுவே, நாங்கள் இங்கே ஒன்று கூடி வரும்படியா எங்களுக்கு கிடைக்கப்பட்ட சலாக்கியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறோம்.
Lord, I looked upon this tabernacle early this morning after midnight, passed by a thought of how you have stood by it.
ஓ, நள்ளிரவு கடந்து இன்று அதிகாலையில் நாங்கள் கடந்து சென்ற போது இந்த ஜபக்கூடாரத்தை நோக்கி பார்த்து நீர் எவ்வளவாக இதனுடன் நின்று வந்திருக்கிறீர் என்பதை நினைத்து
பார்த்தேன்.
இங்கு இருந்ததான அந்த பழைய குளத்தையும் இந்த பிரசங்கம் பீடம் இப்பொழுது இருக்கும் இடத்தில் வளர்ந்திருந்த புல் பூண்டுகளும் என் நினைவிற்கு வருகிறது.
As a little boy, I stood here.
ஒரு சிறு பையனாக நான் இங்கே நின்றேன்.
Mr. Ingram said we could have the lot for just a little money and pay something down.
திருவாளர் இங்கிராம் சொன்னார், ஒரு சிறு தொகையை முன்தொகையாக கட்டி.
No money, no collateral or nothing to offer, but just to try.
வேற எந்த சொத்தையும் ஈடாக செலுத்தாமலேயே இன்னிடத்தை பெற முயற்சி செய்யலாம் என்று சொன்னார்.
How that it then as full face value was little over $2,000. with 20 years to pay it out.
அந்த நேரத்தில் இதன் மதிப்பு சுமார் $2,000 என்றார்கள். அந்த தொகையை 20 ஆண்டுகளில் செலுத்தி தீர்க்க வேண்டும் என்றார்.
And now, Lord, look at it now.
இப்பொழுது அதை நோக்கி பாருங்க தாவே.
While it was in its infancy, still sitting down in a hole here, water pouring into it.
ஆண் குழந்தை பருவமாய் இருந்தபோது அது பொத்தல்படியாய் தண்ணீர் ஊற்றிக்கொண்டே இருக்கும்.
You promised us by the word, I, the Lord, have planted it, I'll water it day and night, lest some shall pluck it from my hand.
நீர் எப்படியாய் உங்களுடைய வார்த்தையை கொண்டு கர்த்தராகிய நான் அதை நட்டேன், யாராவது அதை என் கரத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாதபடி நானே பகலும் இரவும் அதற்கு தண்ணீர் ஊற்றுவேன் என்று எங்களுக்கு வாக்களித்தீர். அதே நேரத்தில் ஜனங்களோ, இன்னும் 6 மாதத்துக்குள் இது மோட்டார் பழுது பார்க்கும் கொட்டகையாகிவிடும் என்றார்கள்.
Literally thousands of souls has found Christ here at the altar.
ஆனால் பார்க்க போனால் இந்த பீடத்தண்டை 1,000,000 ஆத்துமாக்கள் இயேசுவை கண்டடைந்தார்கள்.
And the tabernacle, the baptistry has constantly, people has been baptized in the name of the Lord Jesus, calling upon his name, washing away their sins.
இந்த ஜப கூடாரமும் ஞானஸ்தான தொட்டியும் தொடர்ந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டும் அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிட்டுக் கொண்டும் தங்கள் பாவங்கள் போக கழுவப்பட்டனர்.
Hundreds of crippled, afflicted, blind, halt, lame, cancer-eaten have walked away from this platform.
100,000,000 ஊனமுற்றவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், குருடர்கள், சப்பாணிகள், புற்றுநோயால் அறிக்கப்பட்டவர்கள் இந்த மேடையிலிருந்து சுகமடைந்தவர்களாய் திரும்பி போனார்கள்.
Come in, dying men, women, boys and girls, and gone out to live a new life with a new flesh on their bodies and walking again, leave their wheelchairs, crutches, and so forth.
மரித்து கொண்டிருக்கிறவளாய் உள்ளே இறங்கி வந்த ஆண்களும் ஸ்திரீகளும் பெண்களும் பையன்களும் ஒரு புதிய ஜீவியம் ஜீவிக்கும்படியாக தங்கள் சரீரங்களின் மேல் புது மாமிசத்தை பெற்றவர்களாய் வெளியே போனார்கள். சக்கர நாற்காலிகளில் இருந்தவர்களும் கக்கதண்டங்களோடு வந்தவர்களும் அவர்கள் நின்று வெளியே நடந்து போனார்கள்.
Oh God, this 30 years of service.
ஓ தேவனே, 30 ஆண்டுகளான ஊழியம்.
Father, remember the morning that we laid the cornerstone.
பிதாவே, மூலைக்கல்லை நாங்கள் நாட்டின காலையை நினைவு கூறுகிறோம்.
And you gave the vision over there showing the place packed and jammed, a beautiful corner. I knew that could not fail.
நீர் தீர்க்க தரிசனத்தை அந்த இடத்திலேயே கொடுத்து அந்த இடத்தையும் ஜனக்கூட்டத்தினால் நிறைந்திருப்பதையும் ஒரு அழகான மூலையையும் காட்டினீர். அந்த தரிசனம் தவறி போகாது என்று எனக்கு தெரியும். எனவே இந்த காரியங்கள் எல்லாவற்றிற்காகவும் நான் உமக்கு நன்றி
கூறுகிறேன்.
அவர்களில் அநேக நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக் கொண்டார்கள்.
Laying out or waiting, resting now from their labors and their works following him.
தங்கள் பிரயாசங்களை விட்டொடிந்து இப்பொழுது இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடு கூட சென்றது.
Waiting for the hour for the trumpet to sound and to spring forth again into new life, a new body.
அவர்கள் ஒரு ஜீவனுக்குள்ளும் ஒரு புதிய சரீரத்துக்குள்ளும் மலர்ந்து எழும்பும்படியான எக்கால சத்தத்தின் நேரத்துக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
Many of them old and shaken, some young, middle-aged and so forth.
அவர்கள் சிலர் வயது சென்ற தளர்ந்தவர்களாயும் சிலர் வாலிபமாயும் ஒருத்தர வயது உள்ளவர்களாயும் போயிருக்கின்றனர்.
Thy name be praised for all.
ஆனால் இவர்கள் அனைவருக்காகவும் உம்முடைய நாமும் துதிக்கப்படுவதாக.
Now we're standing here again before the living and the dead.
இப்பொழுது நாங்கள் மீண்டுமாய் மரித்தோருக்கும் ஜீவனுள்ளோருக்கும் முன்பாக நின்று கொண்டிருக்கிறோம்.
இன்று
காலையில் நீர் உம்முடைய வார்த்தைகளை அபிஷேகிக்க வேண்டும் என்று வேண்டிக்
கொள்ளுகிறேன்.
நான் என்ன பேச வேண்டும் என்று எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை. ஆனால் பேச வேண்டியதை நீர் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். அதை எப்பொழுதுமே கர்த்தாவே நீர் எனக்கு கொடுத்திருக்கிறீர்.
Bless our pastor, Brother Neville, his wife.
எங்களுடைய போதகர் சகோதரன் நெவிலையும் அவருடைய மனைவியையும் ஆசீர்வதியும்.
Bless the trustees, deacon boards, every member of the body.
தர்மகர்த்தாக்களையும் டீக்கன் குழுவினர்களையும் சரீரத்தின் ஒவ்வொரு அங்கத்தினரையும் ஆசீர்வதியும்.
May together we live so in this life
நாங்கள் ஒருமிக்க சேர்ந்து இவ்வாறு இவ்வாழ்க்கையில் வாழ்ந்து வரப்போகும் மறு ஜீவனில் நித்திய ஜீவனை உடையவளாக இருக்க அருள் புரிவீராக. ஆவியிடத்திலிருந்தும் வார்த்தையிடத்திலிருந்தும் திருத்தங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு
we might prepare ourselves as we move away from the doors this morning determined in our heart to live a better life than we have in the past.
எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள இக்காலையில் எங்களுக்கு உதவி செய்யும். இன்று காலையில் இக்கதவின் வழியாய் வெளியே போகையிலே கடந்ததை காட்டிலும் ஒரு மேலான ஜீவியம் செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை எங்கள் இருதயத்தில் கொண்டவர்களாய் செல்லும்படியாய் செய்யும். இயேசுவின் நாமத்தில் இவைகளை கேட்கிறேன், ஆமேன்.
Now, I just opened the Bible here and it happened to be a few minutes ago.
ஒரு சில நிமிஷங்களுக்கு முன்புதான் நான் வேதாகமத்தை திறந்தேன்.
I'm in Revelation 3, so I'll just read here on the message to the Laodicea church.
அது வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம். எனவே நான் அதை வாசிக்கிறேன். அது லவோதிக்கேயா சபைக்கு கொடுக்கப்பட்ட செய்தியாயிருக்கிறது. சகோதரன் நேவிலும் சற்று முன்பு சொல்லிக் கொண்டிருந்தார், நானும் அறிவிக்க
விரும்பினேன்.
சகோதரன் பார்வல் அவர் அங்கு உட்கார்ந்து கொண்டிருப்பதை நான் காண நேர்ந்தது. எழுப்புதல் கூட்டம் ஒன்றை மெம்பீஸுக்கு இந்த பக்கத்தில் நடத்துகிறார். உங்களில் யாருக்காவது அந்த பெரிய மெம்பீஸை தெரியுமா? அந்த இடத்தில் ஹாம்பர்கர் ஸ்டாண்ட் இருந்தது. அங்கே அவருக்கு ஒரு ஜெப கூடாரம் இருக்கிறது. கதிர்களை உள்ளே கொண்டு வரவும் நித்திய ஜீவனுக்கு உட்பட்டு இழந்து போன நிலைமையில் இருக்கும் கிறிஸ்தவர்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வரவும் அவருடைய ஊழியத்தின் மூலமாய் முயன்று வருகிறார்.
And he closed it up for Sunday on account of the services being the tabernacle, and that's very loyal of the brother.
இங்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையின் காரணமாக அங்கு அவர் கூட்டம் நடத்தவில்லை. அது சகோதரனின் விசுவாசத்தை காட்டுகிறது.
And we want you to know that the service will be on Monday night following next week.
அடுத்த வாரம் திங்களிரவு புதன் அங்கே கூட்டங்கள் நடைபெறும் என்பதை உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறோம்.
And I know you're all cordially invited out to hear Brother Parnell bring his message of the love of Christ.
கிறிஸ்துவின் அன்பை குறித்து சகோதரன் பார்னல் அங்கே தேவ செய்தியை கொண்டு வருவதை கேட்கும்படியாக நீங்கள் அன்புடன் அழைக்கப்படுகிறீர்கள் என்று நான் அறிவிக்கிறேன்.
And now, let us read from Revelation the 3rd chapter. Just a portion to say that we read the Bible.
வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வேதம் வாசிக்கிறோம் என்று கூற நாம் அதை வாசிப்போமாக.
Because what I'd say might fail, but what he says won't fail.
ஏனென்றால் நான் சொல்லக்கூடிய காரியங்கள் தவறி போகும், ஆனால் அவர் கூறுகின்ற காரியம் தவறி போகாது.
And I don't know where to start from, what to do, where to go, but I'm just reading the Laodicea church age.
எங்கே இருந்து துவங்குவது, என்ன செய்வது, எங்கே போவது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் லவோதிக்கேயா சபை காலத்தை வாசிக்கிறேன்.
To the angel of the church of Laodicea, write these things, saith the Amen, the faithful and true witness, and the beginning of the creation of God. I know thy works, thou art neither cold nor hot. I would wert that cold or hot. So then, because art lukewarm and neither cold nor hot, I will spew thee out of my mouth. Because thou sayest, I am rich and increased in goods, and have need of nothing, and knowest not that thou art wretched, miserable, poor, blind, naked. I counsel thee to buy of me gold tried in the fire, that thou mayest be rich, white raiment, that thou mayest be clothed, and that thy shame of thy nakedness do not appear, and anoint thine eyes with eye salve, that thou mayest see. As many as I love, I rebuke and chasten. Be zealous, therefore, and repent.
லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமேன் என்பவர்கள் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிருமல்ல அனலுமல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெறுவெறுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியாமல், நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவுமில்லை என்றும் சொல்லுகிறபடியால், நான் நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கும் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு.
Somewhere in there, as I was reading, if you'll excuse me a minute, I found some place that sounded good to me, and I don't know just where it was at now.
என்னை ஒரு நிமிடம் மன்னித்துக் கொள்வீர்களானால், நான் இப்பொழுது படித்துக் கொண்டிருந்த போது ஏதோ ஒரு பாகம் மிகவும் நல்லதாக எனக்கு தோன்றினது. அது எந்த பாகம் என்று எனக்கு தெரியவில்லை.
Here it is, and knowest thou not, wretched, miserable, poor, blind, naked.
இதோ இங்குள்ளது. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் இருக்கிறாய்.
Oh my. That's kind of a picture here of the church of today.
ஓ என்னே, இன்றைய சபையின் நிலையை காட்டும் ஒரு படமாயது இருக்கிறது.
I think that church age here that we're speaking of,
நான் நினைக்கிறேன் நாம் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிற அந்த சபை காலம்,
of course I've got the church age coming forth now in the books,
சபை காலங்களை பற்றியதான செய்திகள் நிச்சயமாக இப்பொழுது புத்தக வடிவில் வந்து கொண்டிருக்கிறது.
But being that is the Laodicean church age that we're in, let's just look at the conditions.
ஆயினும் நாம் ஜீவிக்கின்ற இந்த காலம் லவோதிக்கேயாவின் காலமாய் இருப்பதனால் அந்த நிலைமைகளை நாம் சற்று ஆராய்வோம்.
I don't want to take any text or anything because we're not.
நான் எந்த பொருளையும் எடுத்துக்கொண்டு பேசப் போவதில்லை, ஏனென்றால் நாம் ஒன்றும் கூட்டம் நடத்தவில்லை.
We're just talking casually as we see to talk on whatever the Lord would lead us to do. But something that would help us.
முன் ஆயத்தம் ஏதுமின்றி சாதாரணமாக உரையாடி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நான் செய்யும்படி நடத்துகிறது எதுவாய் இருந்தாலும் நாம் பேசுவோம், ஆனால் அது நமக்கு உதவியாய் உள்ள ஒன்றாக இருக்க வேண்டும்.
Let's think of the Laodicea church age and its condition today.
நாம் லவோதிக்கேயா சபை காலத்தையும் அதன் இன்றைய நிலையையும் குறித்து பேசுவோம்.
As far as I know, I don't see anything to hinder that this time the coming of the Lord Jesus outside of the readiness of his church.
எனக்கு தெரிந்த மட்டில் சபையின் ஆயத்தம் இல்லாத நிலையே அல்லாமல் கர்த்தராகிய இயேசுவின் வருகையை தடை செய்யக்கூடியது வேறு எந்த காரியமும் இந்த நேரத்தில் என்னால் பார்க்க முடியவில்லை.
I think that one of the prophecies,
அந்த ஒரு தீர்க்கதரிசனத்தை நான் நினைத்து பார்க்கிறேன்.
Yesterday coming up in the car, we drove it in 2 days from Tucson here, right? 2,000 miles. The Billy and I.
நேற்றைய தினம் காரில் வந்து கொண்டிருக்கும் போது டூசானில் இருந்து இங்கு வருவதற்கு நானும் பில்லியும் 2,000 மைல்கள் காரோட்டி வந்தோம்.
And so we now that wasn't breaking any speed laws. We stayed right.
அதுவும் எந்தவித வேக கட்டுப்பாடுகளையும் மீறாமல் ஓட்டி வந்தோம். சரியான வேகத்தை கடைபிடித்தோம்.
I sat there, he's driving, I'm all got my fist back like a shotgun with a hammer back.
பில்லி ஓட்டும் போது நான் என் சட்டையை சுருட்டி விட்டுக் கொண்டு கையை மூடிக்கொண்டு அவன் முதுகின் மேல் ஒரு சமட்டியை போல வைத்துக்
கொண்டு
அவன் சற்று வேக கட்டுப்பாட்டை மீறும் போது, ஒரு நிமிஷம் பொறு, மகனே என்று சொல்லுவேன்.
We are told give Caesar what Caesar's.
ராயனுடையது ராயனுக்கும் தேவனுடையது தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று நாம் போதிக்கப்பட்டிருக்கிறோம்.
Then we come in down here last night. A little girl laying sprawled across the road about 3 years old. Mother dead over in a ditch.
பின்னர் நேற்று இரவு நாங்கள் இங்கே வந்து கொண்டிருந்த போது ஒரு பெண் குழந்தை 3 வயது இருக்கலாம் சாலையின் மத்தியில் பரப்பி விழுந்து கிடக்க அவளுடைய தாயார் அங்கே ஒரு பள்ளத்தில் மரித்து விழுந்து கிடந்தார்.
Some drunken boy coming from the ROTC is 18 years old, driving 120 miles an hour on the left hand side of the road, killed.
ROTC இலிருந்து வந்த ஒரு 18 வயது உள்ள பையன் குடித்துவிட்டு 120 மைல் வேகத்தில் வண்டியை ஓட்டிக் கொண்டு வந்து சாலையின் இடது பக்கத்தில்
கொன்றுவிட்டான்.
அவனும் கூட மரித்துக் கொண்டிருக்கிறான் என்று யூகிக்கிறேன். அது எப்படியா இருந்திருக்கும் என்று இப்பொழுது நீங்கள் யோசித்து பாருங்கள்.
Give Caesar what Caesar's.
ராயனுக்கு உரியதை ராயனுக்கு கொடுத்து விடுங்கள்.
Innocent people dying.
அப்பாவியான ஜனங்கள் மரிக்கிறார்கள்.
A little 3-year-old girl lost her life because of some drunken soldier. Driving 120 miles an hour estimated. On the wrong side of the road.
ஒரு குடித்து வெறித்த போர் வீரன் 120 மைல் வேகத்தில் வண்டியை ஓட்டிச் சென்ற காரணத்தால் அதிலும் வீதியின் தவறான பாகத்தில் ஒரு 3 வயது சிறுப்பெண் உயிரிழக்க நேரிட்டது. அவன் மலையின் மேல் வந்து கொண்டிருந்த போது அவர்கள் ஒன்று சேர்த்து இடித்து வீழ்த்தி கொன்று போட்டான். அவனும் கூட மரித்துக்
கொண்டிருக்கிறான்.
குற்றமில்லாதவர்களுமா இருக்கிற அவர்களும் தானே இப்படியாக மரிக்கிறார்கள்.
Now that boy is guilty of cold-blooded murder.
அந்த பையன் கொடூர கொலையை செய்த குற்றத்தை உடையவனாய் இருக்கிறான். புரிகின்றதா?
I think if a man would be caught on the road drinking, he ought to be given 10 years flat for premeditated murder. Any man.
குடித்து வெறித்திருக்கிற ஒரு மனிதன் வீதியில் பிடிபடுவானால் அவனுக்கு நித்தியம் 10 வருடம் சிறை தண்டனை விதிக்கப்பட வேண்டும். முன்கூட்டியே திட்டமிட்டு செய்த கொலையை போன்றதாகும் இது. அரசியலினால் நம்மால் ஒரு நன்மையும் செய்ய முடியாது. அது அழுகி போன காரியம். ஒரு ராஜா இருக்க வேண்டும், ஒரு நீதியுள்ள ராஜா இருக்க வேண்டும் என்ற தேவனுடைய கருத்து உண்மையானதே.
The politics just simply spread out, you can buy anything out, cheat, lie, steal, everything else.
ஆனால் அரசியல் என்பது பரவலானதாக இருக்கிறது. நீங்கள் எதையும் விலைக்கு வாங்கிவிடலாம், ஏமாற்றலாம், பொய் சொல்லலாம், திருடலாம், மற்றெல்லா காரியங்களையும் செய்யலாம்.
As I said a few Sundays ago, and look where you're at. Nothing but just a crooked mass of everything.
ஒரு சில ஞாயிற்களுக்கு முன்னதாக நான் கூறினது போன்று நாம் எந்த நிலையில் உள்ளோம் என்பதை பாருங்கள். நேர்மையற்ற ஒரு கூட்டத்தை அன்றி வேறொன்றையும் நீங்கள் காண முடியாது. ஆனால் ஒரு நீதியுள்ள ராஜாவோ தன்னுடைய சொந்த சட்டங்களை உண்டாக்க முடியும். இன்று நீங்கள் ஒரு மனிதனை கொன்றுவிட்டு அரசியல் செல்வாக்கு படைத்தவனாய் இருந்தால் அதிலிருந்து நீங்கள் தப்பி வெளிவரலாம்.
And so if the democracy is a good idea, but it won't work.
ஜனநாயகம் என்பது ஒரு நல்ல கருத்துதான், ஆனால் அது வேலைக்கு தேவையற்றது.
You like communism? All things in common. It sounds good, but it won't work. No.
கம்யூனிசத்தை போன்ற எல்லா காரியங்களுக்கும் பொது உடைமையாக இருக்கிறது, நன்றாக காணப்படுகிறது, ஆனால் அது கிரியைக்கு ஒவ்வாது, கிரியை செய்யாது.
God's way of having a king like David was right.
தேவனுடைய படியான ஒரு ராஜாவை உடையதா இருப்பது, தாவீதை போன்ற ராஜாவை உடையதா இருப்பது சரியானதா இருந்தது. அப்பொழுது ஒரே கருத்து மையம் இருக்கும், ஒரு கூட்ட வாத்துக்களுக்கு ஒரே தலைவன் இருப்பது
போன்று.
நீங்கள் 2 அல்லது 3 பேர்களை தலைவர்களாக பெற்றிருக்க முடியாது. அப்படி இருந்தால் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு குழப்பமாகிவிடும். நீங்கள் எந்த விதமான கருத்தோடு வரலாம். எனவே கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாய் இன்றைய நிலை இருக்கிறதை நாம் காண்கிறோம்.
But while brother Neville and I and these other brothers are trying to shepherd a flock,
ஆனால் நானும் சகோதரன் நெவிலும் மற்ற இந்த சகோதரர்களுமாய் ஒரு மந்தையை மேய்க்க முயற்சித்துக் கொண்டிருக்கையில் இப்பொழுது என் மனதில் ஏதோ காரியம் வந்துள்ளது, அதை குறித்து நாம் பேசுவோம். அதாவது அன்றொரு நாள் ஒரு அருமையான அம்மாளிடமிருந்து எனக்கு ஒரு கடிதம் வந்தது. எனக்கு நேரடியாக வரவில்லை, இன்னொரு நபரின் மூலமாக வந்தது. அவள் உண்மையாகவே என்னை துண்டு துண்டாக்க முயற்சித்துக்
கொண்டிருக்கிறாள்.
அவள் சொல்லுகிறாள், கிறிஸ்தவ வியாபார புருஷர்களே, சகோதரன் பிரண்ணாமை தடை செய்ய உங்களால் ஏதாவது செய்ய முடியாதா? ஏனென்றால் லவோதிக்கேயா சபை காலம் என்ற புத்தகத்தை வெளியிட்டுள்ளார், இன்னும் பல வெளியாக போகின்றது. அவர் பெந்தேகோஸ்து உபதேசங்களை துண்டு துண்டாக கிழித்திருக்கிறார். இப்பொழுதோ அந்நிய பாஷையில் பேசுதல் ஆவியை பெற்றதன் முன் அடையாளம் அல்லவென்று விவாதிக்கிறார். அவர் ஸ்திரீ பிரசங்கிகளுக்கும் எதிராக இருக்கிறார் என்று கூறியிருந்தார். இவள் ஒரு பெண் பிரசங்கி. அவளுடைய மகன்கள் உலகத்தில் எனக்கு இருக்கிற சிறந்த நண்பர்கள். பாருங்கள், எனக்கு இருக்கின்ற சிறந்த நண்பர்களில் அவர்களும் இருக்கிறார்கள். அவள் இப்பொழுது இந்த விதமாக சொல்லி இருக்கிறாள். நான் இந்த மனிதனோடும் அவர் மனைவியோடும் காலை ஆகாரம் சாப்பிட்டுக்
கொண்டிருந்தேன்.
அவர்கள் சொன்னார்கள், சகோதரன் பிரண்ணாமே, இதை சற்று பாருங்கள், இது என்ன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று ஒரு கடிதத்தை எடுத்துக் கொடுத்தார். நான் சொன்னேன், சகோதரியே, அவளால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று.
The boys told me their mother was a woman preacher and that she didn't go for the message.
அந்த பையன்கள் என்னிடம் சொன்னார்கள், எங்களுடைய தாயார் ஒரு ஸ்திரீ பிரசங்கியார் என்றும் அவள் செய்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் கூறினான்.
Women should not have authority over man.
இப்பொழுது அவள் இதில் கூறுகிறாள், ஸ்திரீயானவளுக்கு புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தக் கூடாது என்று அவர் சொல்லுகிறார்.
Said, how about Phoebe in the Bible? Paul's helper.
பவுலின் உடன் உதவியா இருந்தவள் என்று வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ள பேபேயாளை குறித்து என்ன என்று?
Certainly, she was a seller of goods.
நிச்சயமாக அவள் சாமான்கள் விற்பவள்.
And Paul asked the people.
பவுல் ஜனங்களிடம் கேட்டுக்கொண்டான்.
You think Paul would say, let the women keep silent in the churches, not permitted them to speak, and turn around and say, now Phoebe, my helper in the gospel, she go to preach a few nights.
ஸ்திரீகள் சபையிலே அமைதலாய் இருக்க வேண்டும், சபையில் ஸ்திரீகள் பேசக்கூடாது என்று கூறிவிட்டு திரும்பி இப்பொழுது சுவிசேஷத்தில் எனக்கு ஆதரவாயிருக்கிற பேபேயால் சில இரவுகள் பிரசங்கிப்பார்கள் என்று பவுல் கூறியிருப்பான் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அப்படி அவன் செய்திருந்தால் அவன் கூறின வார்த்தைகளுக்கு அவனே உடனாக செயல்படுவதாகிவிடுமே. புரிகின்றதா? அவள் அந்த கடிதத்தில் அவை எல்லாவற்றுக்கும் மேலாகவே வேதாகமத்தில் எஸ்தர் என்று நினைக்கிறேன், அவள் நியாயாதிபதிகள் ஒருவளாய் இருந்தாள். வேதாகமத்தில் ஒரு ஸ்திரீ நியாயாதிபதியாக இருந்தால் அது புருஷன் மேல் அதிகாரம் செலுத்துவது அல்ல என்று சொல்ல முடியுமா என்று கூறியிருந்தால். சமீபத்தில் இந்த சபை கட்டிடத்தில் சுகம் பெற்ற இந்த வியாபார
புருஷன்,
அவருடைய மனைவி சகோதரன் பிரண்ணாம் இந்த காரியம் என்னை எப்பொழுதும் புதிராக வைத்துக் கொண்டிருந்தது என்றால், நான் சொன்னேன், ஏன் சகோதரி, அது எப்படி உங்களுக்கு புதிராக இருக்கின்றது
என்று?
அதற்கு அவள் ஒரு ஸ்திரீ நியாயாதிபதியாக இருக்கிறாளே என்றாள். நான் சொன்னேன், அது அரசியல், அது ஒரு சபை அல்ல. அதற்கும் சபையோடும் ஒன்று செய்வதற்கில்லை. அவர்கள் கீழ்ப்படிந்திருப்பார்களாக, நியாயப்பிரமாணமும் அதையே தான் கூறுகிறது என்று பவுல் சொன்னான்.
And the law can't put a woman up to be a priest. Can't put it up.
நியாயப்பிரமாணத்தினால் ஒரு ஸ்திரீயை ஒரு ஆசாரியனாக ஆக்க முடியாது, அதனால் அப்படி செய்யவே முடியாது.
You never seen a woman high priest, never seen a woman a priest. Nowhere in the Bible.
ஒரு பெண் பிரதான ஆசாரியனாக இருந்ததை நீங்கள் பார்த்து இருக்க முடியாது. நீங்கள் ஒரு பெண் ஆசாரியனாக இருந்ததை பார்த்து இருக்க முடியாது. வேதத்தில் அதை எங்கேயும் நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள்.
You never seen a woman a preacher in the Bible. Certainly.
வேதத்தில் நீங்கள் ஒரு பெண் பிரசங்கியை பார்த்திருக்க முடியாது, நிச்சயமாக. அவர்களில் சிலர் தீர்க்கதரிசினி முதலானவர்களாக இருந்தார்கள், மீரியாமும் மற்றவர்களும். எஸ்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் நியாயாதிபதியாக இருந்தால், சில சமயங்களில் அவர்கள் ராணிகளாக இருந்திருக்கிறார்கள், ராஜா ராஜாத்தியாய். அந்த ராஜா மறித்த போது ராணியார் அவரது ஸ்தானத்தை இன்னொரு ராஜா எடுக்கும்பட்டாய் வகிக்க வேண்டியதாக இருந்தது. அரிசோனாவில் உள்ள டூசானில், அந்த பட்டணத்தில் நமக்கு ஒரு பெண் நீதிபதியாக
இருக்கிறாள்.
அந்த காரணத்தினால் தான் அந்த பட்டணம் கெட்டு போயிருக்கிறது. ஒரு ஸ்திரீக்கு அரசியலில் எந்தவித வேலையும் இல்லை. சபையிலும் ஒரு ஸ்திரீக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை.
Outside of that she has nothing.
வீட்டில் ஒரு மனிதனுடைய ராணியா இருப்பதே அல்லாமல் அதற்கு புறம்பாக அவளுக்கு வேறொரு ஸ்தானம் கிடையாது.
And we know that to be the truth.
அது உண்மை என்று நம் யாவருக்கும் தெரியும்.
You will never find. I know that sounds old fashioned, but I'm responsible.
அதை எங்குமே காண முடியாது. அது பழமை நாகரிகமாய் காணப்படலாம், ஆனால் நான் உத்தரவாதம் உள்ளவன்.
And I know that after my going away from this earth, them tapes and them books will be living on.
இவ்வுலகை விட்டு நான் கடந்து சென்ற பிறகும் இந்த ஒலி நாடாக்களும் புத்தகங்களும் தொடர்ந்து ஜீவித்துக் கொண்டிருக்கும்.
Many young children are finding the days to come, this is exactly the truth.
பாலிவ பிள்ளைகளாகிய உங்களில் அநேகர் வரப்போகின்ற நாட்களில் சரியாக இதுதான் சத்தியம் என்பதை காண்பீர்கள்.
Because I speak it in the name of the Lord.
காரணம் என்னவென்றால், இதை நான் கர்த்தருடைய நாமத்தினாலே பேசுகிறேன்.
Now we wonder how a woman that's a good woman.
நமக்கே ஆச்சரியமாக இருக்கிறது, எப்படி ஒரு ஸ்திரீ, அதிலும் ஒரு நல்லவளான ஸ்திரீ,
and she has brought on this earth by her loyal husband, a good man, some of the finest boys that I ever met, their man, that I've ever met.
ஒரு உத்தமமான கணவனின் மூலமாக சில அருமையான பிள்ளைகளை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவள். நான் சந்தித்தவர்களில் அந்த பையன்கள் அருமையானவர்கள்.
And just quickly, just as soon as they heard the message, they were sold on it 100%.
அவர்கள் செய்தியை கேட்ட மாத்திரத்தில் நூற்றுக்கு நூறு அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள்.
Now that can only come by foreordination.
முன்குறித்தலின் மூலமாகவே அது சம்பவித்திருக்கக்கூடும்.
The only way it can come.
அந்த ஒரு வழியில் மட்டுமே அது சம்பவிக்க முடியும்.
Now, the question is here, I was thinking, while the Lord was bringing me back.
இப்பொழுது இங்குள்ள கேள்வி என்னவென்றால், கர்த்தர் ஏன் என்னை திரும்ப கொண்டு வருகிறார் என்பதை நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் இருக்கிறாய்.
Before I get to that spot, I might brief what I said a few days ago here in a message on, I believe it was the God of this world.
இந்த காரியத்தை நாம் அணுகுவதற்கு முன்னர், சில தினங்களுக்கு முன்னர் நான் அளித்த ஒரு செய்தி, அதாவது இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்ற செய்தியின் கருத்தை சுருக்கமாக கூற விரும்புகிறேன்.
Blind in the eyes of the people that they absolutely worship the devil in religious services.
அவன் ஜனங்களின் கண்களை குருடாக்கி போட்ட காரணத்தினால் அவர்கள் தங்களுடைய ஆராதனைகளில் முற்றிலுமாக அப்படியே சாத்தானை தொழுது கொள்கிறார்கள்.
Did you all get that, all of you understood it?
உங்கள் யாவருக்கும் அது புரிகின்றதா? எல்லாரும் விளங்கிக் கொண்டீர்களா?
And then in that same message, I brought the subject that a woman
wearing immoral clothes indecently, she is be judged at the judgment bar as a street prostitute.
பின்னர் அதே செய்தியில் ஸ்திரீகள் முறைகேடான ஆடைகளை அணிதல் நாணயமின்றி உடுக்கும் எந்த பெண்ணுக்கும் நியாய சங்கத்துக்கு முன்பாக அவள் தெருவில் உள்ள ஒரு வேசியாக கருதப்பட்டு நியாய தீர்க்கப்படுவாள் என்ற பொருளை கொண்டு
வந்தேன்.
அது மிகவும் பயங்கரமாய் தோன்றுகிறது. உங்களுக்கு ஒரு சிறு காட்சியை
உருவகப்படுத்துகிறேன். And he's a nice man.
பட்டணத்தில் ஒரு வாலிபமான வழக்கறிஞன் இருக்கிறான். அவன் ஒரு நல்ல மனிதன்.
As far as politically, I imagine he may be decent in his politics.
அரசியலை பொறுத்தவரையில் அவர் ஒரு நாணயஸ்தன் என்று நான் யூகிக்கிறேன்.
And then he goes with a girl that's very popular. They fall in love and marry.
பின்னர் அவர் ஒரு பெண்ணோடு தொடர்பு கொள்ளுகிறான். அவள் மிகவும் பிரபலமானவள். அவர்களிடையே காதல் ஏற்பட்டு மனம் செய்து கொள்கிறார்கள்.
They attend all the parties and the great things and they all drink together.
அவர்கள் எல்லா விருந்துகளுக்கும் மற்றதான காரியங்களுக்கும் சென்று அவர்கள் எல்லாருமாய் சேர்ந்து குடிக்கிறார்கள்.
Finally, he has a nice home. He lives in a nice neighborhood.
முடிவிலே அவனுக்கு ஒரு நல்ல வீடு இருந்தது. அவன் ஒரு அருமையான சுற்றுப்புறத்திலே வசித்து வந்தான்.
He's a well thought of amongst the people.
ஜனங்களிடையே அவனுக்கு நல்ல மதிப்பு இருந்தது.
Both of them drink.
ஆனால் அவர்கள் இருவரும் குடிப்பார்கள்.
She wears shorts, cuts her hair, wears makeup, everything just as sexy as beautiful woman displaying herself.
அவள் அரைக்கால் சட்டை அணிவாள், முடியை வெட்டிக் கொள்வாள், அழகு சாதனங்களை பூசிக்கொள்வாள், எல்லாமாய் கவர்ச்சியாக்கிக் கொள்வாள். அழகான ஸ்திரீகள் தங்களை அலங்கரித்து காட்டுகிறது போன்று. அவர்கள் இருவரும் சபைக்கே போகிறதில்லை. இப்படி இருக்க அடுத்த வீட்டில் ஒரு பேப்டிஸ்டோ அல்லது ஒரு மெத்தடிஸ்டோ சபையை சேர்ந்த ஒரு ஸ்திரீ தன் புருஷனுடன் குடிபுகுந்தாள்.
Let's make it Methodist because the Methodists go a little more on holiness than the Baptists, all except the New Testament Baptists, they believe in holiness.
Methodist என்று வைத்துக் கொள்வோம். ஏனென்றால் பாப்டிஸ்டுகளை விட இவர்கள் பரிசுத்தத்தை அதிகம் கடைபிடிப்பவர்கள். புதிய ஏற்பாட்டு பாப்டிஸ்டுகளை தவிர மற்ற யாவரும் பரிசுத்தத்தில் விசுவாசம் உள்ளவர்கள்.
But usually Baptists don't go for holiness at all. See, they don't believe in such a thing.
ஆனால் வழக்கமாக பாப்டிஸ்டுகள் பரிசுத்தத்தை கடைபிடிக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை.
So then, now let's make it Methodist cause to believe in holiness.
சரி, இந்த மெத்தடிஸ்ட் பெண் அந்த பெண்ணை கவனிக்கிறாள்.
And then a Methodist woman moves next door. To this woman on the same street.
அதே தெருவில் ஒரு மெத்தடிஸ்ட் பெண் இவருடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் குடி வருகிறாள்.
Her husband is let's say he's a public accountant and or some office.
அவளுடைய புருஷன் ஒரு வழக்கறிஞன் அல்லது ஒரு ஆபீஸில் வேலை பார்க்கிறார் என்று வைத்துக் கொள்வோம்.
Well, this Methodist woman looks over to the other woman.
இந்த மெத்தடிஸ்ட் ஸ்திரீ அவளை கவனிக்கிறாள்.
And when this lawyer goes out of town, his name is John. Say his name is John.
இந்த வழக்கறிஞன் ஊரை விட்டு வெளியே வேலையா போகும்போது அவனுடைய பெயரை ஜான் என்று வைத்துக் கொள்வோம்.
Now don't presume on that now. I'm just taking fiction names now.
அதை வைத்துக் கொண்டு ஊகிக்க தொடங்காதீர்கள். அது வெறும் ஒரு புனை பெயர்.
And his name is John.
அவனுடைய பெயர் ஜான்.
Well, she used to go with Ralph.
அவள் ரால்ஃபுடன் முன்பு வெளியே போய்க் கொண்டிருந்தாள்.
And that's fiction name, all of it. So you just So you get the story to make the picture.
இவைகளெல்லாம் புனை பெயர்களே. இதை ஒரு கதையாக உருவகப்படுத்தி காட்ட வேண்டும் சொல்லுகிறேன்.
Well, first thing you know, at a drunken party, Ralph hugs her again.
முதலாவதாக ஒரு குடிக்கும் விருந்து ஒன்றில் ரால்ஃப் மீண்டும் அவளை கட்டி தழுவுகிறான்.
Well, she gets all fired up because she's in love again with Ralph, she thinks.
அவள் உடனே உணர்ச்சி வசப்படுகிறாள். ஏனென்றால் தான் மீண்டும் அவனுடன் காதல் கொள்வதாக அவள் நினைத்துக் கொள்கிறாள்.
Then after a while, Ralph begins to meet her.
அதன் பின்னர் கொஞ்சம் கழித்து ரால்ஃப் அவளை சந்திக்க தொடங்குகிறான்.
And she can put it over John, put it over his eyes.
அவள் அதை ஜானுக்கு மறைத்து சமாளிக்கிறாள்.
And she thinks she's pretty smart duck. because she can run with Ralph married to John.
தான் மிகவும் சாமர்த்தியம் உள்ளவள் என்று அவள் நினைத்துக் கொள்கிறாள் என்றால் அவள் ஜானை மணந்து கொண்டு அவள் ரால்ஃபுடன் சுற்றி கொண்டிருக்கிறாள்.
See, the woman don't even have the very bearing of decency.
பாருங்கள், இந்த பெண்ணுக்கு கொஞ்சம் கூட நாணயம் என்பதே இல்லை.
And she thinks nothing about that.
அதை குறித்து அவள் ஒன்றும் தவறாய் நினைக்கிறதில்லை.
But this Methodist woman has raised up in another bracket.
ஆனால் இந்த மெத்தடிஸ்ட் பெண்ணோ வேறு விதமான வழியில் வளர்க்கப்பட்டவள்.
She does at least go to church. And she thinks that that woman is horrible.
இவள் சபைக்காவது போகிறாள். அந்த ஸ்திரீ மோசமானவள் என்று நினைக்கிறாள்.
What she says to her husband when he comes in, I see that man going there and meet her.
இவளுடைய கணவன் திரும்பி வந்தவுடன் அவனிடம் இவள் கூறுகிறாள், அந்த மனிதன் உள்ளே போய் அவளை சந்திக்கிறதை நான் பார்க்கிறேன்.
And when John's out on a case somewhere, Philadelphia or somewhere, he takes her out in his roadster. And they lay out on the beach.
John, அவருடைய வழக்கு விஷயமாக பிலடெல்பியா இன்னும் மற்ற இடங்களுக்கு போகும்போது இவள் இவனுடன் வாகனத்தில் போய் இருவரும் கடற்கரையில் படுத்துக் கிடக்கின்றனர்.
I see him come home, don't even pull the curtains down sometimes. Kissing her and making love to her next room.
அவர்கள் திரும்பி வீட்டிற்கு வருகிறதை பார்க்கிறேன். அவர்கள் சில சமயங்களில் ஜன்னல் திரையை கூட இழுத்து மூடுகிறதில்லை. அவளை முத்தமிட்டுக் கொண்டு காதல் லீலைகளை
புரிகிறான்.
ஓ, அது பயங்கரமானது அல்லவா என்று அவளுடைய புருஷனிடம் அவள்
கூறுகின்றாள்.
என்ன, அவள் ஒரு வேசிய இல்லாமல் வேறொன்றும் இல்லை
என்கிறான்.
அது உண்மைதான். அவள் ஒரு பொது வேசியை காட்டிலும் மோசமானவள். ஏனென்றால் அவள் திருமணமான ஸ்திரீ. புரிகின்றதா?
And she, this woman, this Methodist woman thinks that's horrible. She never goes to church.
ஆனால் இந்த மெத்தடிஸ்ட் ஸ்திரீ அது மோசமானது என்று கருதுகிறாள். அவள் சபைக்கு போகிறதே இல்லை.
Now this Methodist woman would not do a thing like that. No, indeed. She's a decent woman.
இந்த மெத்தடிஸ்ட் ஸ்திரீயோ அப்படிப்பட்டது ஒரு காரியத்தை செய்யவே மாட்டாள். இல்லை, நிச்சயமாக செய்ய மாட்டாள். அவள் ஒரு நாணயம் உள்ள ஸ்திரீ.
Another thing, she would not touch a bit of whiskey.
இன்னொரு காரியம் என்னவென்றால் அவள் விஸ்கியை தொடக்கூட மாட்டாள்.
Because the Methodist Church, 90% of their program is prohibition against whiskey, against whiskey.
ஏனென்றால் மெத்தடிஸ்ட் சபை 90% விஸ்கிக்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள். மதுவிலக்கு திட்டம் ஒன்று அவர்களுக்கு உண்டு.
So they got a prohibition program and then people of that Methodist Church don't live no higher than that church teaches.
அவர்களுக்கு மதுவிலக்கு திட்டம் இருப்பதனால் இந்த மெத்தடிஸ்டுகள் சபை போதனைக்கு மேலாக ஜீவிப்பதில்லை.
But this same woman, this Methodist woman, goes out of the evening with her husband wearing shorts on Sunday after Sunday school.
ஆனால் இந்த மெத்தடிஸ்ட் ஸ்திரீ சாயங்காலத்தில் தன் கணவனுடன் வெளியே போவாள். ஞாயிறு பள்ளிக்கு பின்னர் அரைக்கால் சட்டை அணிந்து கொண்டு வெளியே
போவாள்.
தலைமுடியை வெட்டி கொள்வாள், உதட்டுக்கு சாயம் பூசிக் கொள்வாள், சிறிது புகைப்பிடிக்கவும்
செய்கிறாள்.
இப்பொழுது தேவனுடைய வார்த்தையின்படியாக அவர்கள் இருவரும் விபசாரிகளே. ஆனால் இங்கே இருக்கிற இவள் நிர்பாக்கியம் உள்ளவளும் பரிதவிக்கப்படத்தக்கவளும் நிர்வாணியுமாய் இருந்து அதை அறியாதிருக்கிறாள். ஒருத்தி மற்றவளைப் போலவே அவ்வளவு
குற்றவாளியாயிருக்கிறாள். ஏனென்றால்
ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று.
If this woman, she'd say, wait just a minute, Mr. Branham. I'll give you to understand, I am no prostitute.
Industry, சற்று பொறும் திருவாளர் பிரண்ணாம், நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன், நான் ஒன்றும் வேசி அல்ல என்று கூறலாம்.
My sister, maybe if you'd be tough before a Bible, put your hands up on the presence of God and swear an oath that you've been just as true to your husband as you can be.
என் சகோதரியே, உங்களை ஒரு வேதத்துக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தி நீங்கள் அதன் மேல் கரத்தை வைத்து தேவ சமூகத்தில் எந்த அளவுக்கு உண்மையாய் இருக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு நான் என் புருஷனுக்கு உண்மையாய் இருக்கிறேன் என்று நீ சத்தியம் பண்ணலாம்.
Your body belongs to your husband, but your soul belongs to God.
உன்னுடைய சரீரம் உன் புருஷனுக்கு சொந்தமானது, ஆனால் உன்னுடைய ஆத்துமாவோ தேவனுக்கு சொந்தமானது.
There is an evil spirit that's annoying you.
ஒரு பொல்லாத ஆவி அங்கே உன்னை அபிஷேகித்துள்ளது.
If you're not, then I can prove that you're totally insane.
அந்த விதமாக காரியம் இல்லை என்றால் நீ புத்தி சாதீனம் அற்றவள் என்று என்னால் நிரூபிக்க முடியும். அந்த அரைக்கால் சட்டையை அணிந்து கொண்டு உன்னுடைய பாட்டி வீதியில் நடந்திருப்பாளையானால் அவளுக்கு என்ன சம்பவித்திருக்கும்? அவர்கள் அவளை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்த்திருப்பார்கள். அவள் ஆடை இல்லாமல் வெளியே வந்தாள்
என்று
அவளுடைய சிந்தையில் ஏதாவது கோளாறு இருந்திருக்க வேண்டும் என்றிருப்பார்கள். அந்த நாளில் அது அந்த விதமாய் கருதப்படுமானால் இந்த நாளிலும் அது அப்படியே. எனவே அது புது உலகத்தையும் பைத்தியத்திற்குள் ஆய்த்துகின்றது. முழு காரியமும் பைத்தியமாயிருக்கிறது. அது அவ்வளவு படிப்படியாக ஜனங்களுக்குள்ளாக நுழைந்து விட்டது. ஜனங்களோ அதை அறியாது இருக்கிறார்கள். இப்பொழுது காரியம், அவள் ஒரு விபச்சாரியா? அவளுடைய சரீரத்தை அவளுடைய புருஷனுக்கு தந்த நிறுவன நிபதியின்படி அவள் ஒரு விபச்சாரி அல்ல. ஆனால் தேவனுக்கு முன்பாக அவள் ஒரு பொல்லாத ஆவி பிடித்தவளா இருக்கிறாள். விபச்சார ஆவி அவள் மேல் இருக்கிறது. அது அவளை இந்த வண்ணமாக உடுத்தும்படி செய்கிறது. அவள் லவதுகியா சபையில் இருந்து கொண்டு அவள் அதை செய்கிறேன் என்பதை அறியாதிருக்கிறாள்.
The innocent woman don't know that God will judge her for a prostitute.
அந்த நிரபராதியான ஸ்திரீ தான் வேசிதன குற்றத்துக்காக நியாயம் தீர்க்கப்பட போகிறாள் என்பதை அறியாதிருக்கிறாள். அங்கே தான் காரியம். நீங்கள் அதை அவளிடம் சொல்லி பாருங்கள்.
You can't tell her.
உங்களால் அதை அவளிடம் சொல்லி தீர முடியாது.
There's no way of getting it to her.
அதை அவளிடம் சொல்வதற்கும் உங்களுக்கு எந்த வழியும் கிடையாது.
The Bible said they're naked and don't know it.
வேதம் கூறுகிறது அவர்கள் நிர்வாணிகளா இருந்து கொண்டு அதை அறியாது இருக்கிறார்கள்
என்று.
தனிப்பட்ட முறையில் நீங்கள் அவளை விபச்சாரி என்று அழைத்தால் அவள் உங்களை சிறைக்கு அனுப்பிவிடுவாள். அப்படியே செய்வாள். நான் யாரை குறித்தும் தனிப்பட்ட முறையில் பேசுவதே கிடையாது. நான் பாவத்தை குறித்து தான் பேசுகிறேன். நான் இந்த குறிப்பிட்ட சபை இன்னார் இன்னார் சங்கை இன்னார் இன்னார் அவர் ஒன்று என்று நான் பேச
மாட்டேன்.
நான் கூறுவதெல்லாம் அவர்களுடைய உபதேசம். அந்த முழு காரியத்தை குறித்து தான் பேசுகிறேன்.
It's the system that they're in.
நான் தனிப்பட்டவர்களை குறித்து பேசுவதில்லை. அது தனிப்பட்டவர்களும் அல்ல, அவர்கள் சேர்ந்துள்ள அமைப்புகளை பற்றி தான்.
It's a world system.
அது உலக அமைப்பு, ஒழுங்குமுறைகள்.
Brother George Wright sitting here, he's 75 or 78 years old, yes.
சகோதரன் ஜார்ஜ் ரைட் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். நான் நினைக்கிறேன் அவருக்கு 75 or 78 வயது இருக்கலாம் என்று.
What would you think would happen? If you went to see Sister Wright someday, she'd been standing in a pair of shorts.
அவருக்கு திருமணமாவதற்கு முன்னர் ஒரு நாள் அவர் சகோதரி ரைட்டை காண சென்ற போது அவர்கள் அரைக்கால் சட்டை அணிந்து நின்று கொண்டிருப்பதை கண்டிருந்தால் என்ன செய்திருப்பார்? நீங்கள் அந்த ஸ்திரீயை சிறையில் எடுத்திருப்பீர்கள்.
You'd have never married her.
நீங்கள் அவளை மணந்திருக்கவே மாட்டீர்கள்.
Well, if any young man in that day would have done it, the same thing would have took place.
ஏன் அந்த நாளில் ஜீவித்த எந்த வாலிபனும் அதையே செய்திருப்பான். அதே காரியம் சம்பவித்திருக்கும். அந்த நாளில் அது தவறாய் இருக்கும் என்றால் இன்றைக்கும் அதே காரியம்தான். ஆனால் ஜனங்கள் தானே அந்த விதமான பைத்தியத்துக்குள்ளாக அவர்கள் வளர்ந்து விட்டார்கள். நிறைவேறுவதற்கு முன்னதாகவே நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக உரைக்க விரும்புகிறேன்.
The whole world is grouping in insanity and will get worse and worse and worse. I'm telling you, they're a bunch of maniacs.
முழு உலகமும் பைத்தியத்துக்குள் தடுமாறிக் கொண்டிருக்கிறது. அது இன்னும் மோசமாகி 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 ஒரு கூட்ட பைத்தியங்களாகி விடுவார்கள்.
It's almost that way now.
இப்பொழுதே அது ஏறக்குறைய அப்படித்தான் இருக்கிறது.
Could you imagine a man driving with his lights off on the wrong side of the road?
ஒரு காரின் விளக்குகளை அணைத்து விட்டு வீதியின் தவறான பக்கத்தில் கார் ஓட்டி போவதை உங்களால் யூகித்து பார்க்க முடிகிறதா?
A Ricky young kid supposed to be right out of high school. Kill a bunch of people.
அவர் இருக்கி வாலிப பையன் பள்ளி முடித்து வந்திருக்கலாம். ஒரு கூட்ட ஜனங்களை அவன் கொன்று போட்டான். அது அவர்களை நிறுத்தினதா? அவன் பின்னாலும் அதே காரியத்தை அடுத்து செய்து கொண்டு வருகிறான்.
Can you imagine a young man that thinks anything of himself getting out here and acting the way they do?
ஒரு வாலிபன் தன்னை ஏதோ ஒருவனாக பாவித்துக் கொண்டு இங்கு வந்து நடந்து கொள்வதை உங்களால் யூகித்து பார்க்க முடிகிறதா?
Can you imagine a young woman and a bloom of womanhood, beautiful, well built, shaped, profile, face.
இளமை பருவம் பூத்து கொலங்கும் ஒரு இளம் பெண், அழகானவள், நல்ல தேக கட்டும் அமைப்பும் கொண்டவள், அழகான முக சாயல்
கொண்டவள்.
அந்த அவளுடைய அழகே நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. பாருங்கள், அவள் முழுவதுமாக உலக அம்சங்களோடும் உலக காரியங்களோடும் போய்விட்டாள். பரிசுத்த அலங்காரத்திற்கோ அவள் ஆத்துமாவின் இனிமைக்கோ அங்கே இடமில்லை. நான் சில பெண்களை பார்த்திருக்கிறேன், அவர்களுடைய வெளிப்புற தோற்றம் ஒன்றும் கவர்ச்சியாய் இருக்காது. ஆனால் அவர்களிடம் ஒருமுறை பேசி பாருங்கள், ஒரு சில நிமிஷங்கள் அவர்களோடு சம்பாஷியுங்கள், அவர்கள் உண்மையான அசலான ஏதோ காரியமாய் இருப்பார்கள். அவர்களை விட்டு உங்களால் விலகி செல்லவே முடியாதவர்களாய்
இருப்பார்கள்.
பாருங்கள், வெளிப்புற அழகானது பிசாசினுடையதாக இருக்கிறது, அது உலகத்தினுடையதாக இருக்கிறது. காயினின் பிள்ளைகளை பாருங்கள், அவர்கள் எப்படியா அதற்குள்ளாக சென்றார்கள்
என்று.
தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகள் அதிக சௌந்தியம் உள்ளவள் என்று கண்டபோது அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். தேவன் அவர்களை மன்னிக்கவே இல்லை. கவனியங்கள், இஸ்ரவேல் ஸ்திரீகள் தழும்புள்ள கைகளோடும் தலைமயிர் கம்பிகளைப் போல தொங்கிக் கொண்டும் இருந்தனர். தேவகுமாரர்களாகிய இஸ்ரவேலர் மோவாப் தேசத்தின் வழியாய் கடந்து சென்ற போது நன்றாக தலை சீவப்பட்டு முகவர்ணம் தீட்டப்பட்டு கவர்ச்சியான அழகான பெண்களை சந்தித்தனர்.
And when them sons of God saw those real fair women, a false prophet said, "We're all the same."
இந்த தேவபுத்திரர்கள் அந்த உண்மையான அழகுள்ள பெண்களை கண்டபோது ஒரு கள்ள தீர்க்கதரிசி சொன்னான், நாம் எல்லாரும் ஒன்று என்று.
And they married among them, and God never did forgive them.
அவர்களுக்குள்ளாக அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள், தேவனை அவர்களுக்கு மன்னிக்கவே இல்லை.
They perished in the wilderness.
அவர்கள் மனாந்திரத்திலே அழிந்து போனார்கள்.
Every one of them died there. Without hope, without God, is eternally lost. Damned forever.
அவர்கள் ஒவ்வொருவரும் நம்பிக்கையற்றவர்களாய் தேவனற்றவர்களாய் மறித்து நித்தியமாய் இழக்கப்பட்டவர்களாய் என்றென்றுக்குமாய் ஆக்கினுக்குள்ளாக தீர்க்கப்பட்டார்கள்.
Though they had seen the goodness of God, though they had drank from the fountain that never runs dry.
அவர்கள் தேவனுடைய நன்மைகளை கண்டவர்கள், வற்றாத நீரூற்றின் தண்ணீரை குடித்தவர்கள், அடிக்கப்பட்ட கண்மலையின் தண்ணீரை அவர்கள் குடித்தவர்கள், வெண்கல சர்ப்பம் செய்த அற்புதங்களை கண்டவர்கள், சமுத்திரத்திலே மோசேயினால் ஞானஸ்நானத்தின் கீழாக வெளிவந்தவர்கள், அவர்கள் தேவனுடைய கரத்தை கண்டவர்கள், அவர்கள் தூதர்களின் அப்பத்தை புசித்தவர்கள், அந்த காரியங்கள் யாவையும் செய்தவர்களாக இருந்தனர். ஆனால் அவர்களுக்குள்ளாய் மணந்து கொண்டனர். ஸ்திரீகள் அவர்களை உள்ளே கொண்டு வர அனுமதித்தனர். அவர்களுக்குள்ளாக மணந்து கொண்டனர்.
Not commit adultery, just marry among them.
அவர்கள் ஒன்று வேசித்தனம் செய்யவில்லை, அவர்களுக்குள்ளாக மணந்து கொண்டனர்.
God never did forgive.
தேவன் அதை அவர்களுக்கு மன்னிக்கவே இல்லை.
That's the second time it met.
அது அவர்களை சந்தித்த இரண்டாவது முறையாகும்.
Now here we are on third time. More deceiving now than ever.
இப்பொழுது நாமோ மூன்றாவது முறையில் இருக்கிறோம். இருந்ததை காட்டிலும் அதிக வஞ்சிக்கிறதா இருக்கிறது.
I know that. that's hard.
அது கடினமானது என்று எனக்கு தெரியும்.
And I've often wondered in many ways how will it ever be?
அநேக வழிகளில் அது எந்த விதமாக இருக்க போகிறது என்று நான் அடிக்கடி வியந்ததுண்டு.
Why do I have to talk so rational to people? What makes it so?
இப்படியாய் உள்ளதை எடுத்து நான் ஏன் ஜனங்களிடம் பேச வேண்டும்? அது செய்ய வைக்கிறது என்ன?
And yet I noticed if it wasn't God, there would be nobody, not a woman, who sat and listened at me.
இருப்பினும் அது தேவனுடையதா இல்லை என்றால் இங்கே ஒருவர் கூட இருக்க மாட்டார்களே, ஒரு ஸ்திரீ கூட இங்கே எனக்கு செவி கொடுக்க மாட்டாளே.
But they come back. Because there's somebody who's got a little anchor of truth there that knows that that's right.
ஆனால் அவர்கள் திரும்பி வருகிறார்கள் ஏனென்றால் அங்கே யாரோ சிலர் சத்தியத்தின் நங்கூரம் பாய்ச்சப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் அது சத்தியம் என்று அறிந்திருக்கிறார்கள். என்னவாயினும் அது சத்தியம் என்று அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். இப்பொழுது என்ன சம்பவிக்கிறது என்பதை கவனியுங்கள். இது கடினமானது என்று நான்
அறிவேன்.
இது எப்படி இருக்கிறது என்றால் ஒரு மருத்துவர் உங்களுக்கு மருந்தை கொடுத்து நீங்கள் அதை உட்கொள்ள மறுக்கிறது போன்றிருக்கிறது, பின்னர் நீங்கள் மறித்தால் வைத்தியரை குறை
கூறாதீர்கள்.
இது மருந்தை போன்றிருக்கிறது. நான் பெண்களை விருப்பவன் என்று என்னை எப்பொழுதும் குறை கூறி கொண்டிருக்கும் இவர்களை குறித்து
என்ன?
பாருங்கள், இந்த ஸ்திரீகள் நடந்து கொள்ளும் விதத்தை கவனியுங்கள். சபை எங்கு இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன்.
The women morals is in Laodicea in the world physically.
ஸ்திரீயுடைய நன்னடத்தை லவோதிக்கேயாவில் உலகத்தில் சரீர பிரகாரமாக இருக்கிறது.
Naked, miserable, blind, don't know it.
ஜனங்கள் உலகத்தின் ஸ்திரீகள் நிர்வாணியாயும் பரிதபிக்கப்படத்தக்கவளாயும் குருடராகவும் இருந்து அதை அறியாமல்
இருக்கிறார்கள்.
சபையும் கூட அதே நிலைமையில் தான் இருக்கிறது. இயற்கையானது ஆவிக்குரியதற்கு பாவனையாய் இருக்கிறது கவனியங்கள். காலங்களின் ஊடாக ஒவ்வொரு சமயத்திலும் அப்படியே இருந்தது.
Someday at the judgment bar.
இப்பொழுது என்றோ ஒரு நாள் இது நியாயஸ்தலத்தில் வரும்.
I know it's not popular to say it. And if a man's not ordained to say it, you better not say it. Because you're impersonating him, then you'll get in trouble sure enough.
இதை சொல்வது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஒரு மனிதன் அது சொல்வதற்கென்று நியமிக்கப்படவில்லை என்றால் அதை அவன் சொல்லாமல் இருப்பதே மேலானது. ஏனென்றால் நீங்கள் அதை போலியாய் செய்கிறவர்களா இருக்கிறபடியினால் இப்பொழுது தொல்லைக்குள் ஆவார்கள் நிச்சயமாக. இப்பொழுது கவனியுங்கள், நான் ஒரு பெண்ணின் வாயை திறந்து அவளுடைய வாய்க்குள் மருந்தை ஊற்றி பின்னர் அவளதை துப்பிவிடாதபடி என் கையால் அவள் வாயை பொத்திக் கொள்வது போன்றுதான் அது உண்மையாகவே காணப்படுகின்றது. ஒரு வைத்தியர் அதையே ஒரு நோயாளிக்கு செய்து அந்த மருந்தை விடுங்க நோயாளி மறுத்த காரணத்தினால் அவன் மறுத்து போயிருந்தால் எப்படி இருக்கும்? நியாயஸ்தலத்தில் தலைமையிலே வெட்டிக் கொள்ளுதல், அரைக்கால் சட்டை அணிந்து கொள்ளுதல் போன்ற காரியங்களை குற்றச்சாட்டப்பட்டால் அது எப்படி இருக்கும்?
I'm only building the hours close at hand when you're going to see something happen. When something's going to take place.
நான் கட்டடம் மாத்திரமே கட்டுகிறேன். ஏதோ காரியம் சம்பவிப்பது நீங்கள் காணப்போகும் வேளை சமீபமாயிருக்கிறது. அப்போது ஏதோ காரியம் சம்பவிக்க போகின்றது.
All this background here has only been laying a foundation for a short, quick message that'll shake the whole nations.
முழு உலகத்தையும் அசைக்க போகின்ற ஒரு குறுகிய வேகமான செய்திக்கு இந்த பின்னணிய காட்சி ஒரு அஸ்திபாரத்தை போடுகிறதா இருக்கிறது. நான் ஏன் பெண்களை குறித்து பேசுகிறேன் என்றால் நேராக அதை கொண்டு அவர்கள் தலையில் அதை எடுத்து அடிக்கத்தக்கதாக ஏதோ காரியம் இங்கே கிடக்கிறது. எது சரியானது கூட என்று அவர்களுக்கு சொல்லும்படி முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். இதுதான் அவர்களுடைய வா என்பது போன்று அவர்களது துப்பி விடுவார்களோ என்று நான் ஒரு கருத்தை இப்படியாக வைத்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கிறதுனால் யாரால் வைத்தியர் மேல் குறை கூற முடியும்? அதற்கு எதிராக இப்பொழுது கூக்குரலும் அதே சத்தங்கள் நியாய தீர்ப்பின் நாள் அன்று ஜனங்களுடைய முகத்துக்கு முன்பாக பதிவு செய்யப்பட்டவைகளாய் போட்டு காண்பிக்கப்படும் போது நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? அந்த நேரத்தில் அவர்கள் எப்படி அதனின்று தப்பி ஓட போகிறார்கள்? உங்களுடைய விரல்களின் நிறையே அதை துப்பி விடுகிறீர்கள். இன்னும் கொஞ்சம் மருந்தை வாய்க்குள்ளே ஊற்றி பின்னர் முடிவிலே அவர்கள் தலைகளை குலுக்கிவிட்டு திரும்பி வந்து அது செய்கிறதில்லை. இருந்த போதிலும் நீங்கள் மீண்டுமாய் திரும்பி வருகிறீர்கள், நான் மறுபடியும் ஊற்றுகிறேன். அப்படியானால் யாரை நாம் குற்றப்படுத்த முடியும்? வைத்தியரை அல்ல, மருந்து அல்ல, ஆனால் அந்த நபருடைய நடத்தையை தான் குற்றப்படுத்த முடியும். சரியாக அப்படியே
தான்.
இந்நாட்களில் ஒன்றில் இந்த பாவம் நிறைந்த விபச்சார சந்ததி சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு முன்பாக நிற்கும் போது அது ஒரு பயங்கரமான நாளாக இருக்க போகிறது.
என்னுடைய
வயது ஏறிக்கொண்டே போகிறது, என் தோள்கள் தொங்குகின்றன.
30 years here in this platform, yeah, 33 years here on the field.
எனக்கு தெரியும், 33 ஆண்டுகளாக இந்த மேடையின் மேல், 33 ஆண்டுகளாக இந்த பூமியின் மேல்.
That's a long life.
அது ஒரு நீண்ட ஆயுசு.
That's 33 years of service.
அது 33 வருட ஊழியம்.
Only one regret I have. எனக்கு
ஒரே ஒரு வருத்தம் மாத்திரமே இருக்கிறது, அதாவது எனக்கு 133 வருட ஊழியம் கொடுக்கப்படவில்லையே
என்பதுதான். ஏனென்றால்
இந்த அழிவுள்ள சரீரத்தில் இங்கே இருக்கும் போது சுவிசேஷத்தை சொல்ல இதுவே எனக்கு கிடைக்கக்கூடிய கடைசி சந்தர்ப்பமாக இருக்கிறது. வார்த்தைக்கு எவ்வளவு உண்மையாய் இருக்க முடியுமோ அவ்வளவு உண்மையாய் நின்று அவர் கூறுகின்றதையே கூறும்படி தேவன் எனக்கு உதவி செய்வாராக. அந்த மெத்தடிஸ்ட் ஸ்திரீயை அவ்விதம் செய்ய வைத்தது என்ன? நீங்கள் எப்படித்தான் இதை அவளிடத்தில் கொண்டு சொல்ல
போகிறீர்கள்?
இதோ அவள் இந்த லவோதிக்கேயா சபையின் காலத்தில் இருக்கிறாள். இப்பொழுது நாம் பெந்தேகோஸ்தே ஸ்திரீயை எடுத்துக் கொள்வோம். அவள் அரைக்கால் சட்டை அணியக்கூடாது, அழகுபடுத்தும் பொருட்களை உபயோகிக்க கூடாது, அல்லது தலைமயிரை வெட்டிக் கொள்ளக் கூடாது. ஆனால் அவளோ திரும்பி அந்த மெத்தடிஸ்ட் பெண்ணை பார்த்து, அந்த பெண்ணை பாருங்கள் இன்னென்ன காரியத்தை செய்கிறாள்
என்கிறாள்.
அந்த ஸ்திரீ ஒருவேளை அரைக்கால் சட்டை அணியாமல் இருக்கலாம், அப்படி வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் அவள் தலைமையிலே வெட்டிக் கொள்கிறாள்.
புரிகின்றதா?
நீங்கள் தேவனுக்குள்ளாக வளர்ந்து உயரும் போது முழு காரியமும் அதிக பாவம் உள்ளதாய் காணப்படும்.
Then the whole thing looks chaos.
பிறகு சில சமயங்களில் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது நீங்கள் யோகித்து பார்க்கலாம், பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஒரு மண்டலத்திற்குள்ளாக கொண்டு போகிறார், அப்பொழுது முழு காரியமும் ஒரே குழம்பி இருப்பதாக காணப்படும். பின்னர் நீங்கள் திரும்பி இறங்கி வரும்போது நீங்கள் ஜனங்களுக்கு ஒரு அயோக்கியமானவனாகவும் ஒரு வயதான பரிகாசமானவனாகவும் காணப்படுகிறீர்கள்.
You're a fool because you stand as an old crank and always rebuking the people.
நீங்கள் ஒரு மூடன், ஏனென்றால் நீங்கள் அங்கே ஒரு வயதான பைத்தியக்காரனாக நின்று கொண்டு எப்பொழுதும் ஜனங்களை கடிந்து கொண்டே
இருக்கிறீர்கள்.
ஆனால் உங்களால் மட்டும் அந்த மண்டலங்களுக்கும் ஒருமுறை ஏற முடிந்தால் உங்களால் அங்கே தேவ சமூகத்தில் இருக்க முடியும்.
Not through emotion, but through genuine Holy Spirit lifting up.
ஏதோ உணர்ச்சி வசப்படுவதன் மூலமாக அல்ல, அசலான பரிசுத்த ஆவியினாலே உயரே கொண்டு போகப்பட வேண்டும். அப்பொழுது முழு காரியமும் இக்கபோத் என்று எழுதப்பட்டிருப்பதை
காண்பீர்கள்.
தேவனுடைய மகிமையானது ஸ்தாபனங்களை விட்டு விலகி போய்விட்டது. அது உண்மையே. அவைகளில் ஒன்று கூட சரியானதல்ல. இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு வட்டத்தை
வரைகிறேன்.
ஒரு கரும்பலகை இருந்தால் நலமாயிருக்கும், ஆனால் நீங்கள் இதை கவனிக்க வேண்டும் என்று நான்
விரும்புகிறேன்.
நான் இந்த மாதிரி ஒரு வட்டத்தை வரைந்து அந்த வட்டத்திற்குள்ளாக நான் இன்னொரு வட்டத்தை வரைய போகிறேன். அதாவது அவைகள் இரண்டு வட்டங்கள். அதற்கு பின்னர் அந்த வட்டத்துக்கு உள்ளாக இன்னொரு வட்டத்தை வரைய
போகிறேன்.
அதாவது மூன்று வட்டங்கள். மூன்று வட்டங்கள், அது நீங்கள்
தான்.
அதுதான் தேவன்.
God in a Trinity is one, and without a Trinity He's not God.
தேவன் திருத்துவத்துக்குள் ஒன்றாக இருக்கிறார். திருத்துவமாய் இல்லாமல் அவர் தேவனாய் இருக்க முடியாது.
He can't be manifested any other way.
வேறு எந்த வழியிலும் அவர் வெளிப்பட முடியாது.
And neither can you be manifested without being the Trinity person that you are. That's body, spirit, soul.
நீங்கள் இருக்கின்றதான இந்த திருத்துவ நபரில் அல்லாமல் உங்களையும் வெளிப்பட செய்வது கூடாத காரியம். அதாவது சரீரம், ஆவி, ஆத்மா.
Without either one of them, you're not complete.
இவைகளில் ஒன்று இல்லாமல் போனாலும் நீங்கள் முழுமையாக இருக்க முடியாது. புரிகின்றதா?
You don't have a soul, you'd be nothing.
உங்களிடத்தில் ஆத்மா இல்லை என்றால் நீங்கள் ஒன்றுமே இல்லை.
You don't have a spirit, you wouldn't be nothing.
உங்களிடத்தில் ஒரு ஆவி இல்லை என்றால் நீங்கள் ஒன்றும் இல்லை.
You don't have a body, you'd be a spirit, not a body.
உங்களுக்கு ஒரு சரீரம் இல்லை என்றால் நீங்கள் ஒரு ஆவியா இருப்பீர்களே அல்லாமல் ஒரு சரீரமா இருக்க மாட்டீர்கள்.
So God is complete in the triunity of a being.
எனவே தேவன் மூன்று ஒன்று சேர்ந்த ஒரு நபரில் முழுவதுமாக இருக்கிறார்.
Not trinity of beings, but one being in a trinity.
மூன்று பேர்கள் ஒன்று சேர்வதல்ல, ஆனால் மூன்று ஒன்றாய் சேர்ந்த ஒரே நபராய் இருக்கிறார்.
Father, Son, and Holy Ghost is one true manifested God. God.
பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்பது ஒரே உண்மையான தேவனின் வெளிப்படுதலாய் இருக்கிறது.
Notice here. Just wait. I believe I read just a few minutes ago. Listen to this.
இங்கே கவனியுங்கள், கொஞ்சம் பொறுங்கள். சில நிமிஷங்களுக்கு முன்பு இதை நான் வாசித்தேன் என்று நினைக்கிறேன். இதை கேளுங்கள்.
Unto the angel of the church of Laodiceans, write these things, saith the Amen, the faithful and true witness, the beginning of the creation of God.
லவோதிக்கேய சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது,
God is the creator, how is he ever created?
தேவன் சிருஷ்டிகராய் இருக்கிறார், அவர் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்க முடியும்?
But this is the beginning of the creation of God.
ஆனால் இதுவோ தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியாய் இருக்கிறவராய் இருக்கிறது.
When God the Spirit was created in a form of a man, that was God being created.
ஆவியாகிய தேவன் மனித ரூபத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட போது அது சிருஷ்டிக்கப்பட்ட தேவனாய் இருக்கிறது.
God the creator himself becoming a creation.
சிருஷ்டிகர்த்தராகிய தேவன் தாமே ஒரு சிருஷ்டியாக ஆகின்றார்.
God who made the dirt, made the calcium, made the potash, cosmic light, petroleum, took the thing together and created himself. In the beginning of the creation of God.
தூசியை உண்டாக்கினே, கால்சியத்தை உண்டாக்கினே, பொட்டாசியத்தை உண்டாக்கினே, விண்வெளி வெளிச்சத்தை, பெட்ரோலியங்களை உண்டாக்கின தேவன் அவர்கள் யாவற்றையும் கூட்டி எடுத்து தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியாய் இருக்கிற தம்மை தாமே சிருஷ்டித்தார்.
The Amen, the final.
அந்த மேமேன் முடிவானதை அவர் சிருஷ்டித்தார்.
Amen means so be it.
ஆமேன் என்றால் அப்படியே ஆக கடவுள் என்ற அர்த்தம்.
The final of God when God completed in his creation.
தேவன் அவருடைய சிருஷ்டிப்பில் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து முடித்த பிறகு அவர் முடிவான தேவனானார்.
Now how was it?
இப்பொழுது அது எப்படி ஆகும்?
No man has seen God at any time, but the only begotten of the Father has declared him.
தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார்.
You get it?
உங்களுக்கு அது புரிகின்றதா?
Just a minute, you don't hurry. Let's turn over to Colossians. Just a minute.
ஒரு நிமிஷம், உங்களுக்கு அவசரம் இல்லை என்று எண்ணுகிறேன். ஒரு நிமிடம் கொலோசேயருக்கு திருப்புவோம்.
I just had to come as scripture in my mind.
ஒரு வேத வாக்கியம் நினைவுக்கு வருகிறது.
Let's turn to Colossians, the book of Colossians, and get the, I believe it's the first chapter.
நாம் கொலோசே நிருபத்துக்கு திருப்புவோம். நான் நினைக்கிறேன் முதலாவது அதிகாரம்
என்று.
இதை சற்று நாம் பார்க்க வேண்டும் என்றால் இது முன்கூட்டியே குறித்து வைத்ததல்ல.
As I used to be when I was a young preacher, I could think of these things just right now, but as I get older, I can't.
முன்பெல்லாம் நான் வாலிப பிரசங்கியாக இருந்தபோது உடனடியாக வசனங்கள் ஞாபகத்துக்கு வருவது வழக்கம். ஆனால் எனக்கு வயதாகுதோறும் அப்படி ஞாபகம் வரவில்லை. ஒன்பதாம் வசனம் முதல் துவங்கலாம் என்று நினைக்கிறேன்.
For this cause is Paul telling the Colossians about Christ.
இது நிமித்தம் பவுல் இங்கே கொலோசேயரிடத்தில் கிறிஸ்து யார் என்பது குறித்து சொல்லுகிறான்.
For this cause we also, since the day we heard it, do not cease to pray for you and desire that you might be filled with all the knowledge of his will in all wisdom of spirit and understanding.
இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும்.
That ye might walk worthy of the Lord unto all pleasing, being fruitful in every good work, and to the increase in the knowledge of God.
சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும்.
Strengthen all according to the glorious power.
சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படியே எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம்.
Giving thanks to the Father, which is meet, which made us meet to partakers of the inheritance of the saints.
ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும்.
Who has delivered us from the power of darkness and has translated us into the kingdom of his dear son.
இருளின் அந்தகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமா இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த பாகத்துக்கு இப்பொழுது நாம் வருகிறோம். கவனியுங்கள்.
In whom we have redemption through his blood, even the forgiveness of sin.
குமாரனாகிய அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது.
Who is in the image of the invisible God.
அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும்.
Get it? 15th verse, Colossians 1:15.
புரியுதா? 15 வசனம் கொலோசேயர் 1:15.
The first born of every creature.
சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர்.
Amen. The what? The first born of every creature.
Amen. அவர் யார்? சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர்.
Let it be angel, let it be anyone it may be, he's the first born of every creature.
அதிதேவ தூதனாய் இருந்தாலும் அது என்னவாய் வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவரே சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர்.
For by him were all things created, all things created that are in heaven or in earth, visible, invisible.
ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமாக சகல வஸ்துக்களும் சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும்
things were created by him and for him.
சகலமும் அவரை கொண்டும் அவருக்குள்ளும் சிருஷ்டிக்கப்பட்டது.
Let it be anything it might be. No other being.
அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், வேறு ஒருவராலும் அல்ல. கவனியுங்கள். ஆகையினால் அவர்
He is before all things, and by him all things consist.
அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது.
Whether it be Father, Son, Holy Ghost, whatever it is,
He is before all things.
அது பிதாவோ குமாரனோ பரிசுத்த ஆவியோ எதுவாக இருந்தாலும் சரி, அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர்.
Before all things, it's in heaven and earth, visible, invisible, anything, the Son of God was before all things.
பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பே இந்த தேவகுமாரன் அவைகள் யாவற்றுக்கும் முந்தினவராயிருந்தார். அது சரிதானே? சிங்காசனங்களா இருந்தாலும் கர்த்தத்துவங்களா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் சரி, எனக்கு அக்கறை இல்லை.
Heavenly thrones, kingdoms, whatever it might be in the great supernatural realms beyond in the eternities where it was.
பரலோக சிங்காசனங்களானாலும் ராஜ்யங்களானாலும் அந்த மகத்துவமான இயற்கைக்கு மேம்பட்ட ஆளுகைக்குள் அது இருக்கின்றதான நித்தியங்களுக்குள் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி, தூதர்களானாலும் தேவர்களானாலும் அது என்னவாக இருந்தாலும் சரி, எனக்கு அக்கறை இல்லை. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவராயிருக்கிறார்.
Can't you see him?
Amen. அவரை உங்களால் காண முடியவில்லையா?
He was before all things that were created by him.
அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர். சகலமும் அவரை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டது.
He ascended first, and he is before all things, and by him all things consist.
17th vasanam, avar ellavattukkum mundinavar, ellam avarkkul nilainirukkirathu.
There's nothing can make it run but him.
Avarai thavirada enga veikka veru onrum illai.
For this God the Father, God the Holy Ghost.
Adu pidavagi devana irundalum parisutha aaviyagi devana irundalum.
Of course, the angels, principalities, doctrines, powers, dominions.
அது தேவ தூதர்கள் ஆனாலும் துணைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும்
whatever it is, all things run by him, all things consist by him.
அது எதுவாக இருந்தாலும் சரி, எல்லா காரியங்களும் அவரை கொண்டு இயங்குகிறது. எல்லா காரியங்களும் அவருக்குள் நிலைநிற்கிறது.
He and he is the head of the body, the church, who is the beginning, who is the beginning, the firstborn from the dead.
அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையாகவும் அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமாயிருக்கிறார். அதாவது எதை மீட்கும்படி அவர் வந்தாரோ அதை எழுப்பினார். எல்லாவற்றிலும் அவரே முதல்வராய் இருக்கும்படியாக அப்படியானார்.
That's overall.
முதல்வராய் இருக்கும்படியாக அதன் அர்த்தம் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? எல்லாவற்றுக்கும் மேலாக என்பதாகும்.
He's over all things that were ever created, every angel, every being, everything that there is. He's over all things.
சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் இருந்தார். எல்லா தூதர்களுக்கும் எல்லா சிருஷ்டிக்கும் இருக்கின்ற எல்லா காரியங்களுக்கும் மேலாகவும் அவர் எல்லா காரியங்களுக்கும் மேலாக இருந்தார்.
What creature is this? Who can it be?
அப்படியானால் இது எப்பேற்பட்டதான ஒரு சிருஷ்டியா இருக்கும்? அது யாரா இருக்க முடியும்? எல்லா காரியங்களுக்கும் மேலாக.
And having made peace, let's see,
சமாதானத்தை உண்டாக்கி ஒரு நிமிஷம் பார்ப்போம்.
For it pleased the Father that in him should all the fullness dwell.
சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும்.
All the fullness of all things.
எல்லா காரியங்களின் எல்லா பரிபூர்ணமும்.
All the fullness of God, all the fullness of angels, all the fullness of time, all the fullness of eternity, everything dwelt in him.
தேவனுடைய எல்லா பரிபூர்ணமும், தேவ தூதர்களின் எல்லா பரிபூர்ணமும், காலங்களின் எல்லா பரிபூர்ணமும், நித்தியத்தின் எல்லா பரிபூர்ணமும், எல்லா காரியங்களும் அவருக்குள் வாசமாயிருந்தது. அது இவர்தான்.
Having made peace through the blood of his cross, by him to reconcile all things into himself, by him I say, whether they be things in earth or things in heaven.
அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று.
There's that great being we're talking about at the beginning of the creation of God.
நாம் பேசிக் கொண்டிருக்கிறதான தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கின்ற அந்த மகத்தானவர் அதோ இருக்கிறார்.
Now that the church, that his very whole purpose was the church.
அவருடைய முழு நோக்கமே சபையாகத்தான் இருந்தது.
Now, how do we get into this church?
இப்பொழுது நாம் எப்படி அந்த சபைக்கு உள்ளாக ஆக முடியும்?
By one spirit we're all baptized into one body. The church, the body of Christ.
ஒரே ஆவியினால் நாம் எல்லாரும் அந்த ஒரே சரீரத்துக்குள்ளாக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறோம்.
It cannot fail.
அது தவறி போக முடியாது.
Now here's what happens.
இதுதான் சம்பவிக்கிறது.
Now watch this, just a little figurative picture here.
இதை கவனியுங்கள், ஒரு எடுத்துக்காட்டான படத்தை பாருங்கள்.
Now this outside man is the flesh. That's what we look at. What we see.
இந்த வெளிப்புற மனிதன் மாம்சமாய் இருக்கிறான், அதைதான் நாம் நோக்கி பார்க்கிறோம். அதாவது நாம் கண்களினால் காணுவது அதுதான்.
It has five inlets to that body.
அந்த சரீரத்திற்கு ஐந்து உட்பிரவேசங்கள் இருக்கின்றன.
Any grammar school child as myself will know these five senses control the body. See, taste, feel, smell, hear.
என்னை போன்ற எந்த ஆரம்ப பள்ளியில் படித்த பிள்ளைக்கும் பார்த்தல், ருசித்தல், உணர்தல், நுகருதல், கேட்டல் என்னும் ஐம்புலன்கள் சரீரத்தை ஆளுகிறது என்று தெரியும்.
Without that, you can't touch the body.
அவைகளால் அல்லாமல் உங்களால் சரீரத்தை தொட முடியாது.
That's the only way you have to the body. See, taste, feel, smell, hear.
சரீரத்துக்கு உள்ள ஒரே வழி அதுதான், பார்த்தல், ருசித்தல், உணர்தல், நுகருதல், கேட்டல்.
See it, taste it, feel it.
நீங்கள் அதை காண்கிறீர்கள், அதை ருசிக்கிறீர்கள், அதை உணர்கிறீர்கள்.
Now that is the evil one. On the outside.
அதுதான் பொல்லாததான அந்த ஒன்று, அது வெளிப்புறத்தில் இருக்கிறது.
Now inside of that is a spirit which you become when you're born in the earth and the breath of life is breathed into it.
அந்த மாமிசத்துக்கு உள்ளாக இருப்பது ஒரு ஆவியாய் இருக்கிறது. நீங்கள் பூமியில் பிறக்கும் பொழுது அந்த ஆவியாகுகிறீர்கள். அப்பொழுது ஜீவ சுவாசமானது அவனுக்குள்ளாக ஊதப்படுகிறது.
That spirit is of a worldly nature because it was not given from God but it was given permitted by God.
அந்த ஆவியானது உலக சுவாபத்தை கொண்டதாக இருக்கிறது. ஏனென்றால் அது தேவனால் கொடுக்கப்படவில்லை, ஆனால் அது தேவனால் அனுமதிக்கப்பட்ட ஒன்றாயிருக்கிறது. இப்பொழுது இது உங்களுக்கு புரிகின்றதா?
For every child is born in the world is born in sin, shaped in iniquity, come to the world speaking lies.
ஏனென்றால் உலகத்தில் பிறக்கின்ற எந்த ஒரு பிள்ளையும் பாவத்தில் பிறந்து அக்கிரமத்தில் உருவாகி பொய்களை பேசுகிறவர்களாய் இவ்வுலகத்துக்கு வருகிறார்கள். அது சரிதானே?
So that person inside there is a sinner to begin with.
எனவே அங்கே உள்ளே இருக்கின்ற அந்த நபரானவர், அவரின் துவக்கமே ஒரு பாவியாக இருக்கிறது. இப்பொழுது இதற்கு ஐந்து உட்செல்லும் வழிகள்
இருக்கின்றன. I don't know where to call them right off now.
ஐந்து உட்செல்லும் வழிகள், அவைகளை இப்பொழுதே கூற முடியுமா? தெரியவில்லையே.
First I know is thought, conscience, and love, choice.
என்னுடைய ஞாபகத்தின்படியாய் அவைகளில் ஒன்று சிந்தனை, மனசாட்சி, அன்பு, தெரிந்து கொள்ளுதல்.
No, conscience, love, reason.
இல்லை, மனசாட்சி, அன்பு, விவேகம், இது போன்றது.
There's five inlets to the spirit.
இந்த ஆவிக்கு ஐந்து உட்செல்லும் வழிகள் இருக்கின்றன.
You can't think with your body. You have to think with your spirit.
உங்களுடைய சரீரத்தை கொண்டு உங்களால் சிந்திக்க முடியாது, உங்கள் ஆவியை கொண்டு தான் உங்களால் சிந்திக்க முடியும்.
You can't have conscience in your body. It has no mental faculties at all. Your body does.
உங்கள் சரீரத்தில் நீங்கள் மனசாட்சியை உடையவளாய் இருக்க முடியாது, அதற்கு மன சம்பந்தமான இயல்புகள் கிடையாது, உங்கள் சரீரம் அதை செய்கிறதில்லை.
So you have to think with your spirit.
எனவே உங்கள் ஆவியை கொண்டுதான் நீங்கள் சிந்திக்க வேண்டும். நீங்கள் உங்கள் ஆவியை கொண்டுதான் விவேகிக்க வேண்டும். உங்களுடைய சரீர பிரகாரமானவர்களை கொண்டு உங்களால் விவேகிக்க முடியாது. ஏனென்றால் விவேகம் காண்கிறதில்லை, ருசிக்கிறதில்லை, உணர்கிறதில்லை, நுகர்வதில்லை, அல்லது கேட்பதும் இல்லை.
Reason is what you can make in your mind.
விவேகம் என்பது நீங்கள் உங்கள் சிந்தனையில் செய்கின்ற ஒரு காரியமாகும்.
If you're asleep or you're out, your body's laying there dead, but your spirit can still reason.
நீங்கள் உறங்கிக் கொண்டிருந்தால் அல்லது சரீரத்தை விட்டு வெளியேறி இருந்தால் உங்களுடைய சரீரம் அங்கே மரித்து போய் கிடக்கின்றது, ஆனால் உங்களுடைய ஆவியோ அப்போதும் விவேகிக்க கூடியதாக இருக்கிறது. இந்த உள்ளான மனிதனை ஆண்டு கொள்ளுகிறது அந்த ஐம்புலன்களாய் இருக்கிறது.
Which is the soul.
இப்பொழுது கடைசி மனிதனான ஆத்மாவிற்கு.
There's only one sense that controls that. And that is free moral agency's free will to choose or to reject.
அதை ஆண்டு கொள்ள ஒரே ஒரு புலன் தான் இருக்கிறது. அதற்கு ஒன்றை தெரிந்து கொள்ளவோ அல்லது நிராகரிக்கவோ அதற்கு சுயாதீன சித்தத்தை அது உடையதாயிருக்கிறது.
இன்றைக்கு
ஜனங்கள் இவ்விதமா இருப்பதற்கு காரணம்,
Now don't forget this now and you'll see what the initial evidence of the Holy Ghost is.
இப்பொழுது நீங்கள் இதை மறக்க வேண்டாம். பரிசுத்த ஆவியை பெற்றதன் ஆரம்ப அடையாளம் என்ன என்பதை கண்டுகொள்வீர்கள். புரிகின்றதா?
Now people can live in the spirit.
ஜனங்களால் இந்த ஆவியில் ஜீவிக்க முடியும்.
And they dance in the spirit. They shout in the spirit. They go to church in the spirit.
ஆவியில் நடனமாடுகிறார்கள். ஆவியில் சத்தமிட முடியும். அந்த ஆவியில் சபைக்கு போகிறார்கள்.
And they can absolutely have the real spirit of God anointed on that spirit, but still be lost and just as devil possessed as they can be with that spirit.
அந்த ஆவியின் மேல் அவர்களால் முற்றிலுமாக உண்மையான தேவனுடைய ஆவியினால் அபிஷேகம் பெற்றிருக்க முடியும். ஆனால் அப்படி இருந்தும் இழக்கப்பட்டவர்களாயும் அந்த ஆவியோடு கூடிய அளவிற்கு பிசாசினால் பீடிக்கப்பட்டவர்களாயும் இருக்க முடியும்.
Because watch, that's the reason you couldn't tell that woman she's wearing shorts. What's wrong?
ஏனென்றால் கவனியுங்கள், அந்த காரணத்தினால் தான் அந்த ஸ்திரீனத்தில் நீங்கள் அரைக்கால் செட்டை அணிந்திருப்பது தவறானது என்று கூற முடியவில்லை.
You couldn't tell her bobbing her hair was wrong.
தலைமயிரை வெட்டிக் கொள்ளுதல் தவறு என்று அவரிடத்தில் உங்களால் சொல்ல முடியவில்லை.
Well, what's your hair got to do with it?
சரி, உன்னுடைய தலைமயிருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது?
Well, it did to Samson.
சரி, சிம்சோனுக்கு அது சம்பந்தத்தை உண்டாக்கினதே. புரிகின்றதா?
Whosoever shall add one word to this or take one word from it.
எவராகிலும் இதனோடு ஒரு வார்த்தையை கூட்டவோ அல்லது ஒரு வார்த்தையை குறைக்கவோ செய்தால்,
You've got to have an ultimate somewhere.
எங்கேயாவது ஒரு முடிவு இதற்கு இருந்தாக வேண்டும்.
Now for instance, if I was a Baptist man and you come down and told me I must be baptized in the name of Jesus Christ. It's in the Bible.
உதாரணமாக நான் ஒரு பாப்டிஸ்டுக்காரனாக இருந்து நீங்கள் என்னிடத்தில் வந்து நான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற வேண்டும், அதில் வேதத்தில் இருக்கின்றது என்று கூறுகிறீர்கள்.
Well, first thing you know, I'll ask my pastor.
முதலாவது காரியமாக நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? நான் என் போதகரை கேட்கிறேன் என்பேன்.
And I go to pastor and say, oh, that's something back there. See?
நான் என் போதகரிடம் போகிறேன். அவர், ஓ, அது எப்போதோ அந்த காலத்தில் இருந்தது. பாருங்கள்.
We Baptists, here's what we believe. We believe that we should be immersed in the titles of Father, Son, Holy Ghost.
பாப்டிஸ்டுகளாகிய நாம் விசுவாசிப்பது இதுதான். நாம் பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்ற பட்டப்பெயர்களால் முழுக்கு ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம்.
That's why all the church has done it. Since John Smith founded it, that's why it's done.
எல்லா சபைகளும் அந்த விதமாகத்தான் செய்திருக்கிறார்கள். ஜான் ஸ்மித் அதை ஸ்தாபித்தது முதல் அந்த விதமாகத்தான் செய்யப்பட்டு வருகிறது.
Well, that's your argument.
சரி, அப்படியானால் அதுதான் உங்களுடைய முடிவானதா இருக்கிறது. அந்த மனிதன் சொல்லுகின்றதை தள்ளிவிடுங்கள்.
What if you're a Methodist and sprinkling is your system? And you're told you must be immersed.
நீங்கள் ஒரு மெத்தடிஸ்டாக இருந்து தெளிப்பு ஞானஸ்தானம் உங்களுடைய வழக்கமாக இருந்து நீங்கள் முழுக்கு ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் சொன்னால் என்ன சம்பவிக்கும்?
See what I mean?
நான் என்ன சொல்கிறேன் என்று உங்களுக்கு புரிகின்றதா?
You go back to the Methodist pastor, he'll write and ask the bishop, so-and-so said so-and-so about this.
நீங்கள் உங்கள் மெத்தடிஸ்ட் பாஸ்டரிடம் திரும்பி போய் கேட்கிறீர்கள், அவர் பிஷப்புக்கு ஒரு கடிதம் எழுதி இன்னார் இன்னார் இன்னின்ன காரியத்தை குறித்து கேட்கிறார் என்று அவரை கேட்பார்.
But we the Methodist church who was founded 300-400 years ago in England by John Wesley and Whitfield and all the rest of them there in Asbury.
அதற்கவர், ஆனால் மெத்தடிஸ்ட் சபையாராகிய நம்முடைய சபை ஜான் வெஸ்லி, ஒயிட்ஃபீல்ட், ஆஸ்பெனி போன்றவர்களால் இங்கிலாந்தில் 300 அல்லது 400 வருடங்களுக்கு முன்னால் நிறுவப்பட்டது.
We founded this document following John Wesley that we are to be sprinkled because it's just an outward form.
ஜான் வெஸ்லியை பின்பற்றி நாம் ஞானஸ்தானம் தெளித்து தான் கொடுக்க வேண்டும் என்ற சாசனத்தை ஏற்படுத்திக் கொண்டோம். ஏனென்றால் அது வெறுமனே வெளிப்புற சடங்கு தான்.
We think the sprinkling is just as good as it is the other way.
முழுக்கு ஞானஸ்தானத்தைப் போலவே தெளிப்பு ஞானஸ்தானமும் அவ்வளவு நல்லதுதான் என்பார். மெத்தடிஸ்ட் சபை உன்னுடைய முடிவானது என்றால் உங்களால் அந்த மட்டும்தான் போக முடியும்.
If you're Catholic, And I'll tell you, it's not in the Bible not to eat meat on Fridays and all these things like this.
நீங்கள் ஒரு கத்தோலிக்கனாய் இருந்து நான் உங்களிடம் வந்து வெள்ளிக்கிழமையில் மாமிசம் சாப்பிடுவதும் இன்னும் மற்ற காரியங்களும் வேதத்தில் இல்லையே.
The Holy Eucharist isn't a wafer because it's a spirit and so forth.
பரிசுத்த யூகரிஸ்ட் என்பது ஒரு மெல்லிய அப்பமல்ல, ஏனென்றால் அது ஒரு ஆவியாய் இருக்கிறது என்றெல்லாம் கூறினால்,
and you go to your priest, the priest say, here it is wrote right in our document.
நீங்கள் நேராக உங்கள் பாதிரியாரிடம் சென்று சொல்வீர்கள், அதற்கு அவர் இதோ அது இருக்கிறது, நம்முடைய சாசனத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது என்று கூறுவார்.
And if the church is your ultimate, you don't give a hoot what anybody says. That's your ultimate.
சபைதான் உங்களுடைய முடிவானதாக இருக்கும் போது எவர் என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டீர்கள், அதுதான் உங்களுடைய முடிவானதாக இருக்கும்.
Oh, God, help this to sink in.
ஓ தேவனே, இது அவர்கள் ஆழத்தில் படியட்டும்.
To me, the whole thing's wrong.
என்னை பொறுத்த மட்டில் முழு காரியமும் தவறாக இருக்கிறது.
God, word is the ultimate.
தேவனுடைய வார்த்தையே முடிவானதாக இருக்கிறது.
Whatever that word says, then that's right.
அந்த வார்த்தை என்ன கூறினாலும் சரி, அதுவே சரியானது.
Now the only way up here in these spheres that you could ever be in this little inside man is that you have to be foreordained.
இப்பொழுது இந்த வரம்புக்குள் இங்கே இந்த உள்ளான சிறு மனிதனுக்குள் நீங்கள் இருக்க கூடுமானால் அதற்குள்ள ஒரே ஒரு வழி, நீங்கள் முன்குறிக்கப்பட்டிருக்க வேண்டும்.
Because you was with God, you're a part of God.
காரணம் என்னவென்றால், நீங்கள் தேவனோடு இருந்தீர்கள், நீங்கள் தேவனின் ஒரு பகுதியாக இருக்கிறீர்கள்.
I was in my father.
நான் என் தகப்பனுக்குள்ளாக இருந்தேன்.
Also was in my grandfather, my grandfather's grandfather.
நான் என் பாட்டனுக்குள்ளும் என் பூட்டனுக்குள்ளும் கூட இருந்தேன்.
But seed, I was in that.
ஒரு வித்தாய் நான் அதற்குள்ளாக இருந்தேன்.
And I was in Christ.
நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தேன்.
You were in Christ. Before the foundation of the world.
உலக தோற்றத்துக்கு முன்பே நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தீர்கள்.
He came to redeem his own. His own that was in him. Hallelujah.
அவருக்கு சொந்தமானதையே அவர் மீட்கும்படியாய் வந்தார். அவருக்குள்ளாக இருந்த அவருக்கு சொந்தமானவர்கள். Hallelujah.
His children. That was in him.
அவருக்குள்ளாக இருந்த அவருடைய பிள்ளைகளையே அவர் மீட்க வந்தார்.
He never came to save the devil's children. They never will know it.
பிசாசின் பிள்ளைகளை மீட்கும்படியாய் அவர் வரவே இல்லை. அவர்களால் அதை ஒருபோதும் அறிந்து கொள்ள முடியாது.
And they are so shrewd in the ways of their intellectual learning that you can't compare with them at all.
அவர்கள் தங்கள் புத்தி சாதுரியத்தினால் கற்ற கல்வியின் விளைவாக மிகவும் சாமர்த்தியம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். அவர்களோடு உங்களை ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது.
You cannot talk them.
அவர்களிடம் பேசி உங்களால் வெல்லவே முடியாது.
But by faith you see it.
ஆனால் நீங்களோ அதை விசுவாசத்தினால் காண்கிறீர்கள்.
Now, science don't need any faith.
விஞ்ஞானத்திற்கு விசுவாசம் அவசியமில்லை.
Science proves what they're talking about. It doesn't need anything.
விஞ்ஞானம் எதை குறித்து பேசுகிறதோ அதை அது நிரூபிக்கிறது. அதற்கு விசுவாசம் தேவையில்லை.
Catholic priests will tell you, look how long the Catholic Church is waiting.
கத்தோலிக்க பாதிரியார் உங்களிடம், கத்தோலிக்க சபை எவ்வளவு காலமாக நிலைத்திருக்கிறது.
Look how long she stood on the persecutions of paganism.
அஞ்ஞான மார்க்கத்தாரின் உபத்திரவத்தை சகித்து எவ்வளவு காலமாக நிலைத்திருக்கிறது என்று பாருங்கள் என்று உங்களிடம் கூறுவார்.
The Methodist Church, they look at here, how long?
மெத்தடிஸ்ட் சபை உங்களிடம், நாங்கள் எவ்வளவு காலமாக இருக்கிறோம் பாருங்கள் என்று கூறுகிறது.
I've seen a church talk about a hypocrite sign coming up the road yesterday. I've seen.
நான் ஒரு சபையை கண்டேன், மாய்மாலத்திற்கு ஒரு அடையாளத்தை குறிப்பிட வேண்டும் என்றால், நேற்று காலையில் நான் வந்து கொண்டிருந்த போது அதை கண்டேன்.
Said the Church of Christ established AD 33.
அங்கே அந்த சபையின் மேல் கிபி 33 நிறுவப்பட்ட கிறிஸ்துவின் சபை என்று எழுதப்பட்டிருந்தது.
It ain't 100 years old yet. The denomination.
அந்த சபைக்கு இன்னும் 100 வருடங்கள் கூட ஆகவில்லை. பாருங்கள், அது ஒரு ஸ்தாபனம்.
Oh my, doctrine of the apostles.
ஓ என்ன, அப்போஸ்தலருடைய உபதேசம். அவைகளில் ஒன்றுமே இல்லை. அவர்கள் இந்த நாளின் சதுசேயர்களாய் இருக்கிறார்கள். ஆவியே கிடையாது, இல்லவே இல்லை. உங்களால் அவர்களுக்கு சொல்ல முடியாது, உங்களால் அவர்களிடம் பேச முடியாது, உங்களால் அவர்களோடு விவாதிக்க முடியாது.
Because we go beyond reasoning.
காரணம் என்னவென்றால் நாம் எல்லா விவாதத்தையும் தாண்டி போய்விடுகிறோம்.
Lean not to your own understanding.
உன் சுய புத்தியின் மேல் சாயாதே.
Faith doesn't reason at all. Faith believes it.
விசுவாசமானது ஒருபோதும் விவாதிக்காது. விசுவாசமானது அதை நம்பும்.
They say, now look here. You believe we have to do these things back there? Nonsense.
அவர்கள் இங்கு பாருங்கள், அக்காலத்தில் செய்த காரியங்களை இப்பொழுது நாம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அர்த்தமற்றது.
But the Bible said so.
ஆனால் வேதம் என்னவிதமாக கூறுகிறது.
I can't explain how it happens, but it happens.
அது எவ்வாறு சம்பவிக்கிறது என்று என்னால் விளக்கம் கூற முடியாது, ஆனால் அது சம்பவிக்கின்றது.
God said so.
தேவன் விதமாய் கூறியிருக்கிறார்.
So you don't have, I can't tell you nothing about it.
அதை குறித்து என்னால் ஒன்று சொல்ல முடியாது.
Faith doesn't explain it.
விசுவாசம் அதை விளக்கி கூறுவதில்லை.
Did you know that?
உங்களுக்கு தெரியுமா?
Faith just believes it.
விசுவாசமானது அதை அப்படியே நம்புகிறது.
Jesus said to Nicodemus from the ecumenical council of his day.
ஏசுவினுடைய காலத்தில் இருந்த சபை ஆலோசனை சங்கத்திலிருந்து வந்த நிக்கோதேமுவிடம்,
Come to him tonight. Said, Master, we know your teacher comes from God, because no man can do the things you do unless God is with him.
அவன் இரவு நேரத்தில் அவரிடத்தில் வந்தபோது, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய மாட்டான் என்றான்.
He said, Verily I say, you except the man be born again, he can't even see the kingdom of God.
அதற்கு அவர், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று அவனிடம் கூறினார்.
Said, Me? No man entered my mother's womb to be born.
அதற்கு அவன், நானா? ஒரு மதுர் வயது உள்ளவனா? பிறக்கும்படி தாயின் கர்ப்பத்துக்குள் பிரவேசிப்பதா என்றான். அதற்கு அவர், உலக காரியங்களை உங்களால் விசுவாசிக்க கூட முடியாது இருக்கும் போது பரலோக காரியங்களை நான் உங்களுக்கு எப்படி சொல்லுவேன்
என்றார்.
பின்னர் ஒரு நாள் அவர், நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று கூறினார். அவர் அதற்கு விளக்கம் கொடுக்கவில்லை. அந்த அப்போஸ்தலர்களும் அந்த நாட்களில் நித்திய ஜீவனுக்கு என்று நியமிக்கப்பட்டவர்கள் மட்டுமே அதை அறிந்திருந்தார்கள்.
என்
பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், என்னுடைய சத்தத்தை அவர்கள் அறியும்படி செய்யுங்கள். அவர்கள் அதை அறிந்திருக்கிறார்கள். ஏனென்றால் என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று அவர் சொன்னார்.
Is a word expressed.
சத்தம் என்பது ஒரு வார்த்தை வெளிப்படுத்தப்படுகிறதா இருக்கிறது.
They believe it anyhow.
எப்படியாயினும் அவர்கள் அதை விசுவாசிப்பார்கள்.
They don't have to scientifically prove anything or ask any sage to see a Pharisee or anything else about it.
விஞ்ஞான ரீதியாக அவர்களுக்கு அதை நிரூபித்து காட்ட வேண்டியதில்லை. அல்லது எந்த சதுசேயனோ அல்லது பரிசேயனோ அதை குறித்து அவர்கள் கேட்க வேண்டியிராது.
I said it, they believe it. For my sheep, hear my voice.
நான் அதை கூறினேன், அவர்கள் அதை விசுவாசிப்பார்கள். ஏனென்றால் என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்.
And this is the voice of God in letter form, because this is the entire revelation of Jesus Christ, Old and New Testament put together.
Amen.
இது எழுத்து வடிவில் இருக்கும் தேவ சத்தமாய் இருக்கிறது. ஏனென்றால் இது பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் ஒன்று சேர்ந்ததான இயேசு கிறிஸ்துவை பற்றின முழு வெளிப்படுத்தலாயிருக்கிறது. ஆமேன். அதுதான் காரியம்.
ஏ,
நீங்கள் சொல்லலாம் அவர்கள் நல்ல ஜனங்கள்.
What makes them? Because one thing, their time post is on a church.
அவர்கள் அப்படி செய்ய வைத்தது என்ன? ஏனென்றால் ஒரு காரியம், அவர்களுடைய முடிவான காரியம் சபையாயிருக்கிறது. உங்களுக்கு நினைவிருக்கின்றதா, கடந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு வாரத்திற்கு
முன்னர்
கடைசி காலத்தில் அபிஷேகம் பெற்றவர்கள் என்ற செய்தியை இங்கு இருந்து அதை கேட்டவர்கள் எத்தனை பேர்? நான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லாருமே கேட்டீர்கள்
என்று.
பாருங்கள், அவர்கள் அபிஷேகம்
பண்ணப்பட்டிருக்கிறார்கள். In the second realm.
அவர்களுடைய ஆவிகள் இந்த இரண்டாம் வட்டத்தில் ஆளுகையில் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறது.
Now that first woman says, no, she don't give a hoot what the church says, what anybody else says.
அந்த முதலாவது ஸ்திரீ, சபையானது என்ன கூறினாலும் மற்றவர்கள் என்ன கூறினாலும் அதற்கு அவள் செவி கொடுக்கிறதில்லை. அவள் ஒரு சாமர்த்தியம் உள்ள வாத்து. அவளுக்கு கல்லூரி படிப்பு இருக்கின்றது. அதை சாமர்த்தியமாய் அவள் புருஷனின் பேரில் சாட்டி விடுவாள். அப்படி செய்வதனால் அவளை சாமர்த்தியம் என்று நினைக்கிறார்கள். இந்த இன்னொரு ஸ்திரீயை பார்க்கும் போது அவள் நிர்வாணியும் குருடாயும் இருந்து அதை அறியாமல் இருக்கிறாள். ஓ, அது பரிதாபமானது. ஆனால் வேதாகமம் அப்படிப்பட்ட ஒரு காட்சியை தான் சித்தரித்து காட்டுகிறது. அவள் சபைக்கு
போகிறாள்.
அந்த ஸ்திரீயானவள் அந்த ஸ்திரீயை காட்டிலும் மேலானவளாய் காணப்படலாம். அவள் ஒரு நல்ல சுத்தமான ஜீவம் செய்கிறாள். அதற்கு எதிராக ஒன்றும் இல்லை. தேவன் அதற்கு நீதிபதியாயிருப்பார். எனக்கு தெரியாது, நான் நீதிபதி அல்ல. அவர் எனக்கு காட்டுகிறதற்கு மட்டும் நான் பொறுப்பாளி. அதைதான் அப்போஸ்தலர்கள் கூறினார்கள். நாங்கள் அறிந்தவைகளையும் நாங்கள் கேட்டவைகளையும் நாங்கள் கண்டவைகளையும் பேசுகிறோம்
என்று.
அதற்கு மட்டும்தான் நான் பொறுப்பாளி. அதற்கு மட்டும்தான் நீங்களும் பொறுப்பாளி. ஆனால் இப்பொழுது பாருங்கள், நீங்கள் அந்த ஸ்திரீயை நோக்கி பார்ப்பீர்களானால் அவளுடைய முடிவானது எங்கே இருக்கும் புரிகின்றதா? அப்படியே அவள் திரும்பி
சென்றாள்.
அவள் செவியால் கேட்டால் சந்தேகமில்லை, வானொலியை திருகினால் அநேக முறைகள்
கேட்டாள்.
தேவனுடைய சத்தம் அவளோடு பல முறைகள் பேசினது. சரி, இப்பொழுது அவள் ஒரு கொள்கைக்குள், ஒரு குடும்பத்துக்குள் வந்துவிட்டால் எல்லா சபைகளும் குடும்பங்களாக
இருக்கின்றன.
எல்லா காரியங்களும் அது அப்படியே சரியாக இருக்கிறது. ஜனங்கள் அங்கத்தினர்களாக ஒன்றாக கூடுகின்றனர், விடுதிகளாக
இருக்கின்றன.
அவள் இங்கே வருகிறாள். சரி, அது அவளுக்கு சரியாக பொருத்தமாக இருக்கிறது. நீங்கள் அவளிடத்தில் போய் அவள் என்ன செய்ய வேண்டும் என்று அவளுக்கு சொன்னால் அவள் உங்களுக்கு செவி கொடுக்க
மாட்டாள்.
அதை வேதத்திலிருந்து எடுத்து அவளுக்கு காட்டுங்கள், அவள் அதற்கு செவி கொடுக்க
மாட்டாள். இப்பொழுது
என்னுடைய அருமையான சகோதரனை சகோதரியை முடிப்பதற்கு முன்னர் ஓர் இரண்டு விளக்கங்கள். இன்னும் கால மணி நேரம் இருக்கிறது. கூட்டத்தை முடிக்க இன்னும் 15 நிமிடங்கள் தான் இருக்கிறது. பாருங்கள், நான் உங்களை ஒன்று கேட்க
விரும்புகிறேன்.
அந்த ஸ்திரீயால் ஏன் அதை பார்க்க முடியவில்லை? ஏன் அவளால் முடியவில்லை? அவள் தன் புருஷனுக்கு துரோகமாக விசாரத்தில் ஈடுபடுக்கும் குற்றம் புரியவில்லை. அவள் அறிக்கையினுபடி ஒன்றும் இல்லை. அவள் பிறந்த அந்த நாளன்று எவ்வளவு சுத்தமாக இருந்தாலோ அவ்வளவு சுத்தமாக இருக்கிறாள். வேறு ஒரு மனிதனும் அவளை தொடவில்லை. இப்பொழுது நான் சபைக்கும் ஸ்திரீக்கும் இருவருக்கும் ஒரு போக்காக பேசுகிறேன். அவள் பிறந்தது போன்றே அவ்வளவு சுத்தமாக
இருக்கிறாள்.
சபையும் சரியாக அப்படியேதான் இருக்கிறது. அது பிறந்தது போன்றே சபையும் சுத்தமாக தான் இருக்கிறது. ஆனால் அவளோ பாபத்தில பிறந்த அக்கிரமத்தில் உருவாகி வந்திருக்கிறாள். நான் என்ன சொல்கிறேன் என்று உங்களுக்கு புரிகின்றதா? தலைமயிரை வெட்டிக் கொள்வது தவறு என்றும் வேதமும் அப்படியே கூறுகிறது என்றும் நீங்கள் அவளுக்கு சொல்லி
பாருங்கள்.
அரைக்கால் சட்டை அணிவது தவறு என்றும் வேதமும் அவ்வாறே கூறுகிறது என்றும் நீங்கள் அவளிடம் சொல்லி பாருங்கள். அதற்கு அவள் அது அர்த்தமற்றது என்று
கூறுவாள். Is not down here in the third man, the soul that's predestinated and sent from God.
Yen, avaludaiya mudivana kaaryam inge ulle irukkindra andha moondravathu manidhanane தேவனால் முன்குறிக்கப்பட்டு தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட அந்த ஆத்துமாவின் மேல் இல்லை.
But our ultimate is on organization out here. That some man is organized outside of this.
அவனுடைய முடிவான காரியம் இதற்கு பொறுப்பானதில் மனிதனால் ஸ்தாபிக்கப்பட்டு இங்கே இருக்கின்ற ஒரு ஸ்தாபனத்தின் மேல் இருக்கின்றது. புரிகின்றதா?
But if the word of God is down in that soul, it says amen. I see it. It lines up with it.
தேவனுடைய வார்த்தை அந்த ஆத்துமாவின் ஆழத்தில் இருக்குமானால் அது ஆமேன், என்னால் காண முடிகிறது என்று கூறும். அதனோடு இணைந்து நிற்கிறது.
Now look here. Therefore the man is born of the Spirit of God.
இப்பொழுது இங்கே பாருங்கள். ஆகையினால் அந்த மனிதன் தேவனுடைய ஆவியினால் பிறந்த மனிதனாயிருக்கிறான்.
See, here's the outside flesh.
பாருங்கள், இங்கே இருக்கிறது வெளிப்புறமான மாமிசம்.
I speak in a mixed audience, but I speak as your pastor, as your brother.
இப்பொழுது நான் ஒரு எல்லா விதமானவர்களும் இருக்கின்ற ஒரு கலப்பு கூட்டத்தாரிடம் பேசுகிறேன். ஆனால் நான் ஒரு போதகன், ஒரு சகோதரன் என்ற முறையில் உங்களிடத்தில் பேசுகிறேன்.
Here's the flesh. It's weak. It's bound to.
இதோ இருக்கிறது மாம்சம், இது பலவீனமானது, அது கட்டுப்பட்டது.
A little lady walks down the street.
ஒரு சின்ன அம்மாள் வீதியில் நடந்து போகிறாள்.
A young man just in his young age, when he's 17, 18, 20 years old, 25, 30, walks around in there.
அங்கே ஒரு வாலிப பிராயத்தில் இருக்கும் ஒரு வாலிபன், ஒரு 25, 30 வயது இருக்கும் அவன் அங்கே நடந்து வருகிறான்.
And this young lady comes twisting every form of body, walking with a pair of high heel shoes on, her stuff stuck all out in front and back.
இந்த பெண் தன் உடலின் எல்லா கட்டமும் நெளிந்து கொண்டு உயரமான காலணிகளை அணிந்து கொண்டு முன்னாலும் பின்னாலும் தன்னை ஊந்தி
தள்ளிக்கொண்டு
முட்டிக்கு மேலாக ஆடை அணிந்து அல்லது அரை கால் சட்டை அணிந்து கொண்டு
வருகிறாள்.
அவள் அந்த விதமாக நடந்து கொள்வாள் என்று வேதம் கூறுகின்றது என்று உங்களுக்கு தெரியுமா? அந்த விதமாக அவள் நடந்து கொள்வாள் என்று வேதம் சொல்லுகிறது என்றும், அவள் எவ்வளவு அசுச்சியா இருப்பாள் என்றும் உங்களுக்கு தெரியும்.
Did you read this year, this month's Reader's Digest? That men and women of this day, little girls from 20 to 25 years old, is in menopause.
இந்த மாத Reader's Digest படித்தீர்களா? இந்த காலத்திய பெண்களுக்கு வாலிப பிராயத்திலேயே, அதாவது 20, 25 வயதிலேயே ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று விடுகிறதாம் என்று எழுதியிருந்தது.
That you go through the change of life in the middle age of life according to science between 20 and 25.
இந்த ஜீவியத்தின் மாற்றமானது விஞ்ஞானத்தின்படி வழக்கமாக நடத்துகிற வயதில் தான், 20, 25 வயதில் தான் சம்பவிக்க வேண்டும்.
It used to be around 30 or 35 in my age.
என்னுடைய காலத்தில் அது 30 வயதில் சம்பவித்தது வழக்கம்.
In my mother's age, a woman never struck menopause till she's 40 or 45.
என்னுடைய தாயாரின் காலத்தில் 40, 45 வயதை எட்டாமல் ஒரு ஸ்திரீக்கு இது நின்று போவதில்லை.
Why is it?
இது எதனால் ஏற்படுகிறது?
It's through science and the food, the hybrids, that's perverted the whole human body till we become a bunch of a massive corruption.
விஞ்ஞான முறைப்படியாய் உற்பத்தி செய்யப்படும் கலப்படமான ஆகாரம் மானிட சரீரத்தையே தாறுமாறாக்கி அதை வெறும் ஒரு அழிந்து போகும் மாமிசமாக்கி விட்டது.
Well, if the physical being is corrupted, isn't the brain cell in that physical being?
இந்த சரீரமானது அழிவுக்கு ஏதுவானதானால் மூளையில் உள்ள அணுக்களும் அந்த சரீரத்தின் ஒரு பகுதி அல்லவா? இப்பொழுது ஆவியானது தொடர்வதை
கவனியுங்கள்.
ஒரு நேரம் வரும், ஜனங்கள் எல்லாரும் புத்தி சாதீனமற்றவர்கள் ஆகிவிடுவார்கள் என்று நான் கர்த்தருடைய நாமத்தில் கூறுகிறேன்.
The Bible says so.
வேதம் அவ்வாறு கூறுகிறது.
Great hideous things in their imaginary mind.
அவர்கள் மனதில் பெரிய பயங்கரமானவளை கற்பனை செய்து கொண்டு கூக்குரலிட்டு அலறுவார்கள்.
The radios and things are television programs are producing it.
வானொலிகளும் தொலைக்காட்சி நிகழ்ச்சி நிரல்களும் அவைகளை நமக்கு உண்டாக்கி தருகிறது.
There will be such things as ants raised up on the earth that will be as high as 14 trees.
14 மரங்கள் உயரம் உள்ள எறும்புகள் பூமியின் மீதில் இருக்கும். நான்கு ஐந்து மைல்கள் அகலமுள்ள ரெக்கைகளை கொண்ட பறவைகள் பூமியின் மேல் பறந்து போகும். இப்படிப்பட்ட காரியங்கள் உண்டாயிருக்கும். ஜனங்கள் அதை காணுவார்கள், அவர்கள் கூச்சலிடுவார்கள், அலறுவார்கள், இரக்கத்திற்காக கெஞ்சுவார்கள். ஆனால் அவைகள் பாதைகளாயிருக்கும்.
அந்த வாதைகள் திறக்கப்பட்டு நான் பிரசங்கிக்கும் வரைக்கும் காத்திருங்கள். மோசே ஆவியாய் அல்ல மாம்சீக மனிதனாக இருந்தபோது என்ன செய்தான் என்று கவனித்து பாருங்கள்.
When he said Moses, God said to Moses, go out there to his prophet, pick up a handful of dust, throw it up in the air and say, thus saith the Lord, please will come up on the earth.
அவருடைய தீர்க்கதரிசியாகிய மோசேயிடம் அவர், மோசே நீ அங்கே போய் ஒரு கை நிறைய பூமியின் தூளை அள்ளி ஆகாயத்தில் தூவி கர்த்தர் உரைக்கிறதாவது பூமியின் மேல் வண்டுகள் வரும் என்று சொல் என்றார்.
There was no fleas.
அந்த இடத்துல வண்டுகள் ஒன்றுமே இல்லை.
First thing you know, you'll be able to see something crawl on a bush.
முதலாவது காரியம் உங்களுக்கு என்ன தெரியுமா? புதரின் மேல் ஏதோ நகர்ந்து போவது போன்று அவர்கள் காணத் துவங்கினர்.
Look over here, something else.
நோக்கி பார்த்தார்கள், இன்னமோ ஒன்றை கண்டார்கள்.
That's why they're so deep you couldn't wade through them.
சிறிது கழித்து அவைகள் அவ்வளவு அடர்த்தியாய் அவைகளின் ஊடாக கடந்து போக கூடாதபடியாய் இருந்தது.
Where did they come from?
அவைகள் எங்கிருந்து வந்தன?
God is the creator.
தேவன் சிருஷ்டிகர்த்தராய் இருக்கிறார்.
He can do what he will. He's sovereign.
அவருக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவர் செய்வார். அவர் ஒப்பற்றவர். ரெக்கையை விரித்தால் பூமியின் இரண்டு முனைகளையும் தொடக்கூடியதான ஒரு பறவையை அவரால் சிருஷ்டிக்க முடியும்.
அவன் சொன்னான்,
பூமியை மூடத்தக்கதாக ஈக்கள் உண்டாக கடவது என்று.
There was a fly in the land.
அந்த தேசத்தின் மேல் ஒரு ஈயை கூட காணோம்.
First thing you know, began to fly around.
முதலாவதான காரியம் தெரியுமா? ஒரு வயதான மாட்டியை சுற்றி சுற்றி பறக்க துவங்கியது. அடுத்து 8, 10, 12 ஈக்கள் தோன்றின. அதன் பிறகு நீங்கள் கடந்து போக கூடாதபடியாக ஒரு பெரிய கூட்டம் அங்கே உண்டானது. சிருஷ்டிகர்த்தராகிய தேவன் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்ளுகிறவராயிருக்கிறார். தேவனுடைய கட்டளையின்படியாய் அவன் தன் கோலை நீட்டி தவளைகள் உண்டாக கடுவது என்றான்.
And the frogs come to the heap them up piles of steak was everywhere maybe 40 or 50 feet high of frogs
தவளைகள் உண்டாகி எங்கும் துர்நாற்றம் அடிக்கும் அளவுக்கு அவைகள் வந்து குவிந்தன. ஒரு கால் 40 அல்லது 50 உயரத்துக்கு குவிந்தன.
They were in the cupboard of Pharaoh
அவைகள் பார்வோனின் அலமாரிக்குள்ளும் நுழைந்து விட்டன.
They were in the turn down the sheet and there'd be 500 frogs under the sheet under the bed in the grub.
ஒரு 500 தவளைகள் அவனுடைய படுக்கைக்கு அடியிலும் அவனுடைய போர்வைக்கு அடியிலும்
இருந்தன.
அவர்கள் போகும் இடமெல்லாம் தவளைகள் தவளைகள் தவளைகளாக இருந்தன. அவைகள் எங்கிருந்து வந்தது? சிருஷ்டிகர்த்தராகிய தேவன் ஒப்பற்றவர். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை அவர் செய்கிறவராயிருக்கிறார். பயங்கரமான காட்சிகள் பூமியின் மேல் தோன்றும் என்று அவர் சொன்னார்.
Locusts with hair like women. Long hair to haunt them women. They cut their hair.
ஸ்திரீகளை போன்ற கூந்தல்களை உடைய வெட்டிக்கிளிகள் தோன்றி தலைமயிரை வெட்டி கொண்டிருக்கும் ஸ்திரீகளை பாதிக்கும் என்று கூறியிருக்கிறார்.
He's like that. Snares in their tails like scorpions. They would torment men months.
அவைகள் சிங்கங்களைப் போல பற்களும் தேள்களைப் போன்ற கொடுக்குகளுடைய வால்களும் கொண்டதா இருக்கும். அநேக மாதங்களுக்கு அவைகள் ஆண்களை வேதனைக்குள்ளாக்கும். பாதைகளையும் முத்திரைகளையும் 7 இடிமுழக்கங்களையும் திறக்க நமக்கு நேரம் வருவதற்கும் காத்திருந்து என்ன சம்பவிக்கிறது என்று பாருங்கள்.
Oh, brother, you better get to Goshen while it's time to get to Goshen.
ஓ சகோதரனே, கோசேனுக்கு ஓடி போக நேரம் இருக்கும் போதே கோசேனுக்கு போய்விடுங்கள்.
Don't pay attention to the outside.
புறம்பாய் இருக்கிறவைகளுக்கு கவனம் செலுத்தாதிருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சிறிய பெண் வீதியில் நெளிந்து நடந்து போய்
கொண்டிருக்கிறாள்.
இங்கே ஒரு வாலிப பையன், அவனுடைய கண்கள் அதை பற்றிக் கொள்ளுகிறது. அவனோ ஒரு சபையின் அங்கத்தினன், அவன் ஒரு பெந்தேகோஸ்தினன், அவன் என்னவோ
அப்படியாயிருந்தான்.
ஆனால் முதலாவது காரியம் என்னவென்றால், அங்கே உறுதியாய் பற்றி பிடித்து நிற்க ஒரு கட்டுக்கம்பம் அவனுக்கு இல்லை. அவள் ஹெலோ
என்கிறாள்.
அவனுக்கு சுருட்டையான தலைமையில் பார்வையாய் இருப்பான், நேரான தோள்கள், வாலிபமாய் இருந்தான்,
சரியாய் ஜீவிக்க பிரயாசிக்கும் ஒருவனாயிருக்கலாம். அவன் ஒரு பிரசங்கியாயும் இருக்கலாம். அவனிடம் மட்டுமாய் அவள் நடந்து
போகிறாள்.
முதலாவது காரியம்
என்ன?
அது இங்கே புறம்பாக மாமிச வாஞ்சை, இங்கே உள்ள இருக்கின்ற ஆவி அபிஷேகப்பட்டு அது செய்யாரே அது செய்யாரே என்று கூறுகிறது. ஆனால் அதனால் என்ன செய்ய முடியும்? அது அப்படியே சுற்றி வளைத்து அங்கே பற்றி பிடித்து அதோ அது போகிறது. முதலாவது என்ன காரியம் தெரியுமா? அவளோடு பழக நாள் குறித்துக் கொள்கிறான்.
He's guilty of committing adultery where he touches her not.
அவன் அவளை தொடுகிறானோ இல்லையோ, ஆனால் அவன் விபச்சாரம் செய்த குற்றத்துக்கு ஆளாகிறான்.
But a genuine born again son of God. Amen.
ஆனால் ஒரு அசலான மறுபடியுமாய் பிறந்த தேவகுமாரன், ஆமென்.
You can't do it yourself.
நீங்களாகவே அதை செய்ய முடியாது.
It's totally impossible for a red-blooded male to walk before a female like that without
ஒரு இளம இரத்தமோடு வாலிபனால் இந்த விதமான ஒரு பெண்ணின் முன்பாக ஏதோ காரியம் சம்பவிக்காமல் இருப்பது என்பது ஒரு முற்றிலுமாக கூடாத காரியமாகும். ஆனால் அங்கே உள்ள ஏதோ காரியம் இருக்கும் போது அந்த மறுபடியுமாய் பிறந்த அந்த மனிதன், ஏதோ காரியம் அந்த உள்ளான மனிதனில் இருக்குமானால்,
everything else anointed with the Spirit, done all the signs and wonders that God said in there by His Spirit.
அந்த மனிதன் சத்தமிட்டிருக்கலாம், அந்நிய பாஷையில் பேசியிருக்கலாம், குதித்திருக்கலாம், நடனமாடி இருக்கலாம், எல்லா காரியமும் செய்திருக்கலாம், ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கலாம், தேவன் அங்கே கூறியிருக்கிற எல்லா அடையாளங்களையும் அற்புதங்களையும் ஆவியை கொண்டு செய்திருக்கலாம்.
Jesus said, many will come to me in that day and say, Lord, have not prophesied your name? Have not cast out devils in your name? Have not...
இயேசு சொன்னார், அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் முறித்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா
என்பார்கள்.
அவர் அக்கிரம செய்கைக்காரரை, என்னை விட்டு அகன்று போங்கள்
என்று.
அக்கிரமம் என்றால் என்ன?
ஒன்றை
செய்ய வேண்டும் என்று அறிந்திருந்தும் அதை செய்யாமல் இருப்பதே அக்கிரமமாகும். அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை அறியேன் என்று அவர் சொன்னார்.
But down on the inside of that man, if that little tie post is in there, that seed of God that was predestinated before the foundation of the world.
ஆனால் அந்த மனிதனின் உள் பாகத்தில் அந்த சிறு கட்டு கம்பமாக இருக்குமானால், உலக தோற்றத்துக்கு முன்பாக முன்குறிக்கப்பட்ட அந்த தேவனுடைய வித்து,
I don't care what takes place, it's holding. It's there to stay.
என்ன சம்பவிக்கிறது என்று எனக்கு அக்கறை இல்லை. அது அவனை பற்றி பிடித்துக் கொள்ளும். அங்கேயே இருப்பதற்காகவே அது அங்கே இருக்கிறது. அக்காரணத்தினால் தான் அந்த ஸ்திரீ அரைக்கால் சட்டை
அணிகிறாள்.
விபசாரத்தில் காணப்படுகின்ற அந்த ஸ்திரீயை போன்றே இவளும் ஒரு விபசாரியாய்
கருதப்படுகிறாள்.
புரிகின்றதா? அந்த ஆவி அவள் மேல் இருக்கிறது என்று அவளுக்கு தெரியாது.
How does she know her ultimate?
அவள் எப்படி அதை அறிவாள்? அவளுடைய முடிவான காரியம், ஒரு முடிவான காரியம் என்றால் என்ன?
It's the last word.
அதுதான் அதை குறித்து கூறப்படும் இறுதியான வார்த்தையாகும்.
The ultimate is amen.
முடிவான காரியம் என்பது ஆமீனாக இருக்கிறது.
It's the end of all strife. Your ultimate.
எல்லா போராட்டத்திற்கும் முடிவான ஒன்றாய், உங்களுடைய முடிவான காரியமாய் அது இருக்கிறது.
And if your church, a Pentecostal church that tells you that long hair stuff is just fanaticism.
உங்களுடைய சபை, ஒரு பெந்தேகோஸ்தே சபை, நீண்ட தலைமயிர் முதலான காரியங்கள் பைத்தியக்காரதனம் என்று கூறுமானால்,
you got a spare charter back your head and so forth, them kind of things. The man is possessed of the devil.
அது மோட்டார் காருக்கு உபயோகிக்கும் ஒரு டயர் போன்று உள்ளது என்றும் இப்படிப்பட்ட காரியங்களை ஒருவன் கூறுவானால், அந்த மனிதனை பிசாசு பிடித்திருக்க வேண்டும்.
For God's word said, it's a shame for a woman to cut her hair. She'll dishonor her head.
ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஸ்திரீயானவள் தலைமயிரை கத்தரித்துக் கொள்வது அவளுக்கு வெட்கமாயிருக்கும், அவள் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள் என்று.
If she dishonors her husband, and her husband is the church, and the church is Christ.
அவள் தன் புருஷனை கனவீனப்படுத்துகிறாள். அவளுடைய புருஷன் சபையே சபை கிறிஸ்துவாயிருக்கிறது.
She is a dishonorable religious prostitute. Naked and don't know it.
அவள் ஒரு கனவீனம் உள்ள விபச்சாரி, நிர்வாணி, அதை அறியாதிருக்கிறாள்.
Naked.
நிர்வாணி.
Because the Bible said the woman's covering is her hair.
ஒரு ஸ்திரீயின் முக்காடு தலைமையர் அவளுக்கு முக்காடாக இருக்கிறது என்று வேதம் கூறவில்லையா? தலைமையரானது அவளுக்கு ஒரு முக்காடாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்றோ ஒரு நாள் அக்கறையிலே நியாயாசனத்தில் நான் மருந்தை உள்ளே ஊற்றி வாயை என் கரத்தால் மூட முயற்சித்தேன், ஆனால் நீங்களோ துப்பிவிட்டீர்கள்.
God will judge him someday. That's thus saith the Lord.
ஆனால் தேவன் ஒரு நாளில் அவர்களை நியாயம் தீர்ப்பார். அது கர்த்தர் உரைக்கிறதாவதா இருக்கிறது.
Hasn't been a bunch of foolishness for some crazy old man all worked up.
அது ஒரு பைத்தியக்கார குவியலாகவோ அல்லது ஒரு பைத்தியக்கார கிழவனின் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு உணர்கிறதாய் அல்ல.
It isn't because it's a word of the Lord.
அது அப்படியாய் அல்ல. ஏனென்றால் அது கர்த்தருடைய வார்த்தையாய் இருக்கிறது.
And a real genuine Christian will cope with that inside man, that spirit, that kind of beginning, which is the Word.
ஒரு அசலான உண்மையான கிறிஸ்தவன், ஒரு மனிதன், ஆதியிலே அக்கறையிலே இருந்தானே அந்த வார்த்தையாகிய அந்த ஆவியாகிய அந்த உள்ளான மனிதனோடு இசைந்து போவான்.
As he was the fullness of all of you, you were in him back in Calvary.
உங்கள் எல்லாருடைய நிறைவாக அவர் இருந்தபடியினாலே நீங்கள் அக்கறையிலே கல்வாரியில் அவருக்குள் இருந்தீர்கள். நீங்கள் இங்கே இருப்பீர்கள் என்று அவர் முன்னறிந்தார். என்ன சம்பவிக்கும் என்று அவர் தான் அறிவித்தார். நீங்கள் அவருக்குள் இருந்தீர்கள், நீங்கள் அவருக்குள் மரித்தீர்கள். உங்களுடைய பெருமைக்கு நீங்கள் மறித்து விட்டீர்கள், உங்களுடைய உலக வழக்கத்துக்கு மறித்து விட்டீர்கள், நீங்கள் உலகத்துக்கு மறித்து விட்டீர்கள்.
When he who died with him in Calvary and you rose with him, when he rose again on the third day.
நீங்கள் அவரோடு கூட கல்வாரியில் மறித்து விட்டீர்கள், அவர் உயிரோடு மீண்டும் மூன்றாம் நாள் அன்று எழுந்தபோது அவருடன் நீங்களும் உயிரோடு எழுந்தீர்கள்.
And because you accepted it, now you're sitting in heavenly places.
நீங்கள் அதை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் இப்பொழுது நீங்கள் உன்னதங்களிலே இயேசு கிறிஸ்துவோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அதுதான் காரியம். அது அந்த உள்ளான மனிதனாய் இருக்கிறது.
That inside that will punctuate the word, hang with the word.
அது என்னவா இருந்தாலும் அந்த உள்ளான மனிதன் வார்த்தைக்கு சரியாக ஆமேன் என்று சொல்லும் அந்த வார்த்தையோடு தொக்கி நிற்கும்.
You can't help it.
அந்த விதமாய் செய்யாமல் இருக்காதனால் முடியாது.
I learned that many years ago.
அநேக வருடங்களுக்கு முன்பாக நான் அதை கற்றுக்கொண்டேன்.
My little baby laying here dying. My wife laying here in a morgue. Embalmed and laid out.
என்னுடைய சிறிய குழந்தை இங்கே கிடந்து மரித்துக் கொண்டிருந்தது. என்னுடைய மனைவி மரித்து தைலமிடப்பட்டு சவக்கிடங்கில் கிடத்தப்பட்டிருக்கிறாள்.
They called me out there and Sharon was dying.
அவர்கள் என்னை அங்கே அழைத்தார்கள். ஷேரன் அங்கே மரித்துக் கொண்டிருக்கிறாள்.
That's the hardest temptation I ever met in my life.
என்னுடைய ஜீவிதத்தில் எனக்கு உண்டான கடினமான சோதனை அது.
About 25 years old.
எனக்கு அப்போது வயது 25 இருக்கலாம்.
I walked out there and Billy Paul into point of death.
நான் அது மட்டுமாய் நடந்து போனேன். பில்லி பால் மரிக்கும் தருணத்தில் இருக்கிறான்.
Dr. Sam comes and said, Bill, I don't think we're going to save Billy.
டாக்டர் சாம் என்னிடமாய் வந்து பில்லியை காப்பாற்ற முடியும் என்று எங்களுக்கு தோன்றவில்லை. அவன் அவ்வளவு மோசமாக
இருக்கிறான்.
பில், நான் உனக்காக மிகவும் மருந்துகிறேன் என்று கூறி அவருடைய கரத்தை என் தோளின் மேல்
போட்டான்.
நான் சொன்னேன், டாக்டர் இதற்கு மேல் பலன் இல்லை
என்றேன்.
என்னுடைய குழந்தை ஷேரனுக்காக சில மணி நேரம் ஜெபித்த
பின்னர்
நான் அங்கு ஓடி அவளை பார்த்தபோது அவளுக்கு வலிப்பு உண்டாகி நிற்காமல் இழுத்துக் கொண்டே இருந்தது. அவர்கள் அவளுடைய முதுகெலும்பில் ஒரு ஊசியை செலுத்தி அதில் துவாரமிட்டார்கள். பின்னர் அது சயரோகத்தினால் மூளையையும் முதுகெலும்பையும் பாதித்த வியாதி என்று கூறிவிட்டனர். அவ்வளவுதான். நான் ஆஸ்பத்திரிக்கு விரைந்து சென்று என்னுடைய பழைய வண்டியை அங்கே வெளியே நிறுத்திவிட்டு வெளியே வந்து அந்த அறையை நோக்கி
நடந்தேன்.
டாக்டர் சாம் தொப்பியை கையில் வைத்துக் கொண்டு அழுது கொண்டு கூடத்துக்கு வந்தார். அவருடைய கரத்தை என் தோளின் மேல் போட்டு திரும்பி வந்துவிடும் என்றார். நான் என்ன செய்தி என்றேன். உன்னால் அவளை பார்க்க முடியாது பில், அவள் மறித்துக் கொண்டிருக்கிறாள் என்றார். நான் சொன்னேன், இல்லை சாம், என் குழந்தையா என்றேன். அவர் ஆம் என்றார். பில், நீ அவளுடைய உயிருக்காக கெஞ்ச வேண்டாம், அப்படி அவள் ஜீவித்தாலும் ஊனமுற்றிருப்பாள். அவள் எப்பொழுதுமே போராடி கொண்டிருப்பாள், அவள் ஜீவிய காலமெல்லாம் ஊனமுற்றவளாகவே இருப்பாள். அவளுக்கு மூளை வியாதி ஏற்பட்டுள்ளது. அவள் அருகே போகாதே, அப்படி செய்வதனால் நீ பில்லியையும் கொன்று போடுவாய் என்றார். நான் சொன்னேன், சாம், நான் அவளை பார்த்துத்தான் ஆக வேண்டும் என்று. அவர், பில், நீ அப்படி செய்யக்கூடாது, நான் உனக்கு தடையை கட்டளை எழுதுகிறேன். உன்னை குறித்து நான் எவ்வளவு மேன்மையாக நினைக்கிறேன் என்று உமக்கு தெரியும். நீர் என்னுடைய நெருங்கிய நண்பனும் எல்லாமுமா இருக்கிறீர். உங்களை குறித்து எவ்வளவு மேன்மையா நினைக்கிறேன், பில், உமை எவ்வளவாய் நான் நம்புகிறேன்.
He said, but don't go to that baby.
ஆனால் நீர் அந்த பிள்ளையிடம் போகக்கூடாது. நீர் அதை செய்வீரானால் அந்த மூளை வியாதியினால் பீடிக்கப்பட்டிருக்கிறாள், புரிகின்றதா? அவள் இன்னும் சில நிமிஷங்களில் மறித்து விடுவாள், நாம் அவளை அடக்கம் செய்வோம். பில், நான் உனக்காக அவ்வளவாய் வருந்துகிறேன் என்று அவர் சொன்னார். அவர் நர்ஸை கூப்பிட்டு ஏதோ ஒரு விதமான மருந்தை எனக்கு கொடுக்கும்படி சொன்னார். இந்த மனிதன் எப்படித்தான் இதையெல்லாம் தாங்கிக் கொள்ளுகிறாரோ எனக்கு தெரியவில்லை என்று சொன்னார். நான் சற்று நேரம் அங்கே நின்றேன். அவர் மருந்தை உள்ளே கொண்டு வந்தார், நான் கூடத்தில் உட்கார்ந்தேன். அவர் உட்காரும் என்று இடத்தில் சொன்னார். நர்ஸ் அதை என்னிடத்துக்கு கொண்டு வந்தால், சகோதரன் பிரண்ணம், இதை குடியும் என்றால். உமக்கு நன்றி, அதை விரண்டும் அங்கே வையுங்கள் என்று நான்
சொன்னேன்.
அவள் அப்படி வைத்துவிட்டு போன உடனேயே நான் அதை எச்சில் துப்பும் பாத்திரத்தில் கொட்டிவிட்டு காலி கண்ணாடி பாத்திரத்தை திருப்பி வைத்து
விட்டேன்.
நான் அங்கே உட்கார்ந்து சிந்திக்கலானேன், ஓ தேவனே, நான் என்ன செய்தேன்? நீர் ஒரு நல்ல தேவன் ஆயிற்று. அன்று நாள் அவளுடைய இரு கரங்களையும் விபதமாய் பற்றிக் கொண்டு கேட்டேனே, நீர் ஏன் அவளை மறுக்கும்படியாய் விட்டீர்? அவளுக்காக அவளிடம்
கெஞ்சினேன்.
அவள் மறுத்து போகும்படியாய் ஏன் அவளை விட்டீர்? பில்லி எங்க மரண தருவாயில் படுத்துக் கிடக்கிறான், இங்கேயோ இவள் மறித்துக் கொண்டிருக்கிறாள். நான் என்னத்தான் செய்தேன், எனக்கு சொல்லுமே. சரி, நானும் அவளோடு மறித்தால் நலமாயிருக்கும் என்று எண்ணினேன். நான் கதவை திறந்தேன், அங்கே ஒரு நர்ஸும் இல்லை. நான் மெதுவாக அடித்தளத்துக்குள்ளாக
நுழைந்தேன்.
அது இந்த ஆஸ்பத்திரி கட்டி முடிப்பதற்கு
முன்னர்
ஜன்னல்களில் எந்த விதமான திரையும் கிடையாது. அவளுடைய கண்களின் மேல் ஈக்கள் மொய்த்துக் கொண்டிருந்தன.
Had a piece of mosquito bar, we call it, netting put over face.
அங்கே முகத்தின் மேல் போடுகின்ற ஒரு விதமான கொசுவலை துண்டு இருந்தது. நான் ஈக்களை துரத்தி விட்டு அந்த கொசுவலையை அவள் முகத்தின் மேல்
போட்டேன்.
அவள் அவ்வளவு வேதனையை அனுபவித்த காரணத்தினால் கண்கள் குறுக்காக
சென்றன.
சரியாக அந்த நேரத்தில் சாத்தான் மெதுவாக என் பக்கத்தில் வந்து, அவர் ஒரு நல்ல தேவன் என்று நீ கூறினாயா என்று
கேட்டான்.
அதற்கு நான், ஆம், அப்படித்தான் நான் சொன்னேன்
என்றேன்.
அவர் ஒரு சுகமளிப்பவர் என்று நீ கூறினாயா
என்றான்.
அப்படியானால் நீ உன் தகப்பனாரை பாவி என்று அழைத்து அவருடைய உயிருக்காக கெஞ்சி கேட்கும் போது அவர் எப்படி உன் கரங்களில் இருந்தவாறு மறுத்து போனார்?
Why did your brother die in your other brother's arms out there and you stand in the pulpit preaching a few weeks ago?
உன்னுடைய சகோதரன் உன்னுடைய இன்னொரு சகோதரனுடைய கருத்தில் இருக்க நீர் அங்கே இரண்டு வாரங்களுக்கு முன்னால் பீடத்தண்டை நின்று பிரசங்கித்துக் கொண்டிருக்க அவர் எப்படி மறுத்து போனார்?
பின்னே
ஏன் அவர் உன்னுடைய ஜெபத்துக்கு பதில் அளிக்கவில்லை? அவர் உன்னை நேசிக்கிறார், அவர் உன்னை ரட்சித்தார் என்றெல்லாம் கூறினாயே
என்றான்.
தேவன் இல்லை என்று அவனால் என்னிடம் கூற முடியவில்லை, ஏனென்றால் நான் ஏற்கனவே அவரை பார்த்திருக்கிறேன். ஆனால் அவருக்கு என் பேரில் அக்கறை இல்லை என்பதை என்னிடம்
கூறிக்கொண்டிருந்தான்.
அவன் சொன்னான், அதோ கிடக்கிறாள் உன் மனைவி, சீக்கிரத்தில் உன் குழந்தையும் அந்த இடத்திற்கு போய்விடுவாள்.
Your daddy's buried. Your brother's buried. Your wife's going to be buried now tomorrow.
உன்னுடைய தகப்பனார் அடக்கம் பண்ணியாயிற்று, உன்னுடைய சகோதரனை அடக்கம் பண்ணியாயிற்று, நாளைக்கு உன்னுடைய மனைவியும் அடக்கம் பண்ணப்பட போகிறாள்.
Here's your other baby dying.
இதோ இங்கே உன்னுடைய குழந்தையும் மரித்துக் கொண்டிருக்கின்றது.
He's a good God. He's a healer.
அப்படி இருந்தும் அவர் ஒரு நல்ல தேவனா? அப்படியா? அவர் ஒரு சுகம் அளிப்பவரா?
Made a sap out of yourself.
நீ உன்னை தானே அழித்துக் கொண்டா என்று கூறினான்.
What did it do?
அது என்ன செய்தது? அது வெளிபுறத்திலிருந்து இந்த முதலாம் மனிதனிடத்தில் மாம்சத்துடன் கிரியை செய்து கொண்டிருந்தது. மீண்டும் அவன் இப்பொழுது பார், இதை ஏற்றுக்கொள்வதற்கு வருஷங்களுக்கு முன்னர் நீ மனிதர்கள் மத்தியில் மேன்மையாய் கருதப்பட்டாய். நீ ஒரு நல்ல சுத்தமான ஜீவியம் செய்தாய். ஒருவருடன் வெளியே செல்ல வேண்டும் என்று விரும்பின எந்த ஒரு பெண்ணும் உன்னுடன் போக வேண்டும் என்று விரும்பினால், ஏனென்றால் நீ சுத்தமானும் நாணயஸ்தனும் என்று அவர்கள் உணர்ந்திருந்தனர் என்றான். அவர்கள் யார் முன்னிலும் என்னால் நிற்க முடியும்? நான் ஒருவரையும் அவதூறாய் பேசினதில்லை, அப்படி ஒன்றையும் நான் செய்ததில்லை. அவள் மிக சாமர்த்தியமாய் நடந்து கொண்டாலும் கூட நான் அவளை வீட்டில் கொண்டு போய் விடுவேன்.
பின்னும்
அவன், ஜனங்களிடையே நீ விரும்பப்பட்டாய். ஆனால் இப்பொழுது நீ என்னையில் இருக்கிறாய், ஒரு மத மூட வைராக்கியம் உள்ளவனாய் இருக்கிறாய் என்றான். அது சரிதான், நான் அப்படியாய்த்தான் இருந்தேன். பாருங்கள், இந்த காரியங்கள் யாவும் ஒன்று கூடி அசைய
துவங்கின.
வெளிப்புற மனிதனும் ஆவிக்குள் உள் சிந்தனைக்கும் தன்மையையும் இந்த காரியங்களையும் ஒன்று கூட்டி அசைய செய்தது. அது சரிதான் சாத்தானே என்றேன்.
Did you say he was a healer?
Yes.
Yeah.
அவர் ஒரு சுகமளிப்பவர் என்று நீ கூறுகிறாயா என்றான். நான் ஆம், அப்படித்தான்
என்றேன்.
நீயோ கெஞ்சிக் கொண்டும் அழுது கொண்டும் இருக்கின்றாய், ஜனங்களோ காரியம் அந்த விதமா இல்லை, நீ பாரியை விட்டு விலகிவிட்டாய் என்று உன்னிடம் கூறுகிறார்கள்.
Your own church turns you out for this?
இதன் காரணமாக உன்னுடைய சொந்த சபையே உன்னை வெளியே தள்ளியது.
Your own Baptist church now they put you out the door for the very same cause?
உன்னுடைய சொந்த பாப்டிஸ்ட் சபை உன்னை சபைக்கு புறம்பாக்கி போட்டது என்றான்.
Yeah.
நான் ஆம் என்றேன்.
Your daddy buried, your brother buried, your wife laid there to be buried. Here's your baby. It's about 15 minutes longer and it'll be gone.
உன்னுடைய தந்தையை அடக்கம் செய்தாயிற்று, உன்னுடைய சகோதரனை அடக்கம் செய்தாயிற்று, உன்னுடைய மனைவி அங்கே அடக்கம் செய்யும்படியாய் வைக்கப்பட்டிருக்கிறாள். இதோ இருக்கிறது உன்னுடைய குழந்தை, இன்னும் ஒரு 15 நிமிடங்களுக்குள் அவளும் மறுத்து போவாள். அவர் இன்னமும் சுகமளிப்பவரா?
உன்னுடைய
சொந்த மாம்சமும் ரத்தமும் ஒரு வார்த்தை அவரிடமிருந்து வருமானால் உன்னுடைய குழந்தையின் ஜீவன் பிழைத்துக் கொள்ளும்.
He's a healer, you said.
அவர் ஒரு சுகமளிப்பவர் என்று நீ கூறுகின்றாய்.
The people try to tell you, the preacher told you he was all messed up, he was all insane, he was a become a religious fanatic.
ஜனங்கள் உனக்கு இதை சொல்ல முயற்சித்தார்கள், நீ எல்லாம் குழம்பி விட்டாய் என்று போதகர்கள் உன்னிடம் கூறினார். நீ முழுவதும் பைத்தியக்காரனாகி விட்டாய், நீ ஒரு மர மூட வைராக்கியம் உள்ளவனாய் ஆகிவிட்டாய்.
And you said he loved you.
ஆனால் நீங்கள் சொல்கிறீர்கள் அவர் உங்களை நேசிக்கிறார் என்று.
Could he love you?
அவரால் உங்களை நேசிக்க முடியுமா? உன்னுடைய தகப்பனுக்காக நீ எப்படியா எழுதாய்?
How night after night you fasted, and when you in daytime when you have to pray to get up a pole to work.
இரவு இரவாக நீ எப்படியாய் உபாசித்தாய்? பகல் நேரத்தில் நீ ஜெபிக்க வேண்டியதாய் இருந்தால் வேலைக்காக நீ ஒரு கம்பத்தின் மேல் ஏற வேண்டியதாய் இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு பாவியாகவே உன் கரங்களிலே கிடந்து மறிக்கும்படியாய் அவர் உன்னை விட்டார்.
உன்
மனைவியை குறித்து என்ன, என்ன அருமையான ஸ்திரீ, நீ எவ்வளவாய் அவளை நேசித்தாய் என்றான்.
Billy's mother, many of you remember Hope.
பில்லியுடைய தாயார் உங்களுக்கு அநேகருக்கு ஹோப்பை நினைவு இருக்கும்.
What a fine girl she was.
எவ்வளவு அருமையான ஒரு பெண்.
How happy you was your little home over there about $7 or $8 worth of furniture.
நீங்கள் எவ்வளவு சந்தோஷமாய் ஜீவித்தீர்கள். அங்கே இருந்த உங்கள் வீட்டில் ஒரு $7 or $8 மதிப்புள்ள மரச்சாமான்களோடு வைத்துக் கொண்டு ஜீவித்தீர்கள்.
What furniture you had, but yet you loved her and she loved one another.
என்ன சாமான்கள் வைத்திருந்தீர்கள், இருப்பினும் நீங்கள் ஒருவரை ஒருவர்
நேசித்தீர்கள்.
நீ போய் மற்றவர்களுக்காக மறித்தா ஏதோ மனதில் ஏற்பட்ட ஒரு விசித்திரமான உணர்வு, அவர்கள் எழும்பி எங்களுக்கு சரியாகிவிட்டது என்று சொல்லி அவர்கள்
போய்விட்டார்கள்.
ஆனால் இப்பொழுதோ உன்னுடைய சொந்த மனைவி அதோ அவள் இருக்கிறாள், மறித்து போய் இப்பொழுது இரண்டாவது நாள் அடக்கம் பண்ணுவதில் ஸ்காட்டன் கேம்ப்ஸில் வைக்கப்பட்டிருக்கிறாள். அவர் ஒரு சுகம் அளிப்பவரா? அப்படியா?
18
மாத வயது நிரம்பினவனாய் இருக்கிற உன்னுடைய மகன் பில்லி பால் மரண தருவாயில்
இருக்கிறான்.
உன்னுடைய 8 மாத வயது உள்ள பெண் குழந்தை மூளை வியாதியினால் அங்கே மறித்துக்
கொண்டிருக்கிறாள்.
நீ என்னவோ ஜெபித்தாய், ஆனால் தேவன் ஒரு திரையை இழுத்து தன்னை மறைத்துக் கொண்டு வாயை மூடு, நீ கூறுவதை கேட்கவே மாட்டேன் என்றார். அவருடைய முதுகை அவனுக்கு திருப்பி காட்டினார். அவர் ஒரு நல்ல தேவனா? அப்படியா? அவர் உன்னை நேசிக்கிறாரா?
And every girl you ever went with, every boy you ever associated with, your very best friends has walked away from you as a religious fanatic.
நீ பழகின ஒவ்வொரு பெண்ணும், நீ தொடர்பு கொண்ட ஒவ்வொரு பையனும், உன்னுடைய மேன்மையான நண்பர்களும், நீ ஒரு மாதாபிமானி என்று உன்னை விட்டு விலகி விட்டனர் என்றான்.
Everything he was telling me was the truth.
அவன் என்னிடம் கூறிக்கொண்டிருந்த எல்லா காரியங்களும் மெய்தான்.
Everything that he would say, just fall right in line. See here?
இங்கே பார்த்தீர்களா, அவன் சொல்லக்கூடிய எல்லா காரியங்களும் சரியாகத்தான் காணப்பட்டது. சரியாக அந்த நேரத்தில் நான், அப்படியானால் அவர் அந்த விதமாக நடந்து கொள்ள வேண்டியதாக இருந்தால் அவருக்கு நான் சேவை செய்ய மாட்டேன் என்று கூற
ஆயத்தமாயிருந்தேன்.
சரியாக அந்த நேரத்தில் ஏதோ காரியம் நேராக உள்ளே இருந்து வந்து, முதலாவதாக துவக்கமாக நீ யார்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார் என்று கூறினது. பாருங்கள், அதுதான் அந்த உள்ளான மனிதன், அவன் விவாதிக்கவே மாட்டான்.
I come from a bunch of drunkards.
நான் பின்னாக திரும்பி பார்த்து நான் எப்படி உலகத்துக்கு வந்தேன், ஒரு குடிகார கூட்டத்தில் இருந்து வந்தவன்.
How did I get here? Who gave me life? Who gave me that wife? Who gave me that baby?
நான் இங்க எப்படி வந்தேன், எனக்கு ஜீவனை கொடுத்தது யார், அந்த மனைவி எனக்கு கொடுத்தது யார், அந்த குழந்தை எனக்கு கொடுத்தது யார்?
Where did my wife come from? Where did my life come from?
என்னுடைய மனைவி எங்கிருந்து வந்தாள், என்னுடைய ஜீவன் எங்கிருந்து வந்தது என்று எண்ணினேன். அப்பொழுது நான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்லிவிட்டு, சாத்தானே என்னை விட்டு அப்பாலே போ என்றேன். நான் என் கரத்தை பிள்ளையின் மேல்
வைத்தேன்.
தேனே, இன்னும் சில நிமிஷங்களில் உன்னை நான் உன்னுடைய தாயாரின் கரங்களில் கொண்டு போய் வைக்கிறேன்,
அப்பொழுது தேவ தூதர்கள் வந்து உன்னை தூக்கி கொண்டு போய்விடுவார்கள். ஆனால் ஒரு நாளிலே நான் உன்னை மீண்டும்
பார்ப்பேன்.
அது எப்படி இருக்க போகின்றது தேனே எனக்கு தெரியாது. அது எப்படி என்று என்னால் உனக்கு கூற முடியவில்லை. உனக்காக ஏறெடுத்த விண்ணப்பத்தை அவர் கேட்க மறுக்கிறார். அவருடைய முதுகை திருப்பி காட்டுகிறார் என்று கூறினேன். என் மனைவியின் கரங்களில் பற்றி கொண்டு அவளுக்காக நான் அழுது கொண்டிருந்த போது அவள் மறிக்கும்படியாய் விட்டு விட்டார். என்னுடைய தகப்பனாரை இந்த என்னுடைய கரங்களில் பிடித்தவாறு இருக்க சரியாக இங்கேயே என்னை அவர் பார்த்து கொண்டே அவருடைய கடைசி மூச்சை இழுக்க முயற்சித்துக் கொண்டிருக்கும் போது மறித்து போனார். என்னால் முடிந்த அளவிற்கு அவருக்காக
ஜெபித்தேன்.
தெய்வீக சுகத்தை குறித்து பிரசங்கிக்க நான் எப்படி ஜனங்கள் மத்தியில் முடிக்க முடியும்? என்னுடைய சொந்த தகப்பனை ஒரு பாவியாக மறிக்கும்படி விட்டுவிட்ட அவரை நான் எப்படி ஒரு நல்ல தேவன் என்று பிரசங்கிக்க முடியும்?
என்னால்
எப்படி அதை பிரசங்கிக்க முடியும்? எப்படி செய்வதென்றே எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவர் சரி என்று நான்
அறிவேன்.
தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் தவறி போகாது. அது என்னவா இருந்தாலும் வார்த்தை வெற்றி அடையும். இந்த எல்லா விவாதங்களுக்குள்ளும் இந்த எல்லா உணர்ச்சிகளுக்குள்ளும் அதை போன்ற எல்லா காரியங்களுக்குள்ளும் ஏதோ காரியம் இருக்கிறது என்று அதற்கு பின்னர் நான் அறிந்து கொண்டேன். அங்கே ஒரு உள்ளான மனிதன் இருந்தான். அவன்தான் அந்த வேளையில் அதை நிலைநிறுத்தினான். வேறு எந்த காரியத்தாலும் அதை செய்திருக்க முடியாது. எல்லா விவாதமும் எல்லா காரியத்தையும் எடுத்து காட்டலாம். அது தவறென்று எல்லா காரியமும் நிரூபிக்கப்படலாம். நானும் தவறாக
இருந்தேன்.
ஆனால் உலக தோற்றத்துக்கு முன்பாக முன்குறிக்கப்பட்டிருந்ததான தேவனுடைய வார்த்தை உள்ளே இருந்து அது பற்றிக் கொண்டிருந்தது. கட்டிடத்தினூடாக ஒரு சிறு காற்று வருவதை நான் உணர்ந்தேன். அவளுடைய ஆவி தேவனை சந்திக்க சென்றது. சகோதரனே சகோதரியே, அந்த ஒரு காரியம் மாத்திரமே என்று நான் உங்களிடம் கூற விரும்புகிறேன். அதை ஒருபோதும் விவாதித்து அறிய முயற்சிக்காதே.
நான்
சொன்னேன் என்ற காரணத்திற்காக நீண்ட தலைமையில வைத்துக் கொள்ள பிரயாசிக்க வேண்டாம். இந்த காரியங்களில் ஒன்றையும் மாமிசத்தில் செய்ய பிரயாசிக்க வேண்டாம். ஏதோ அதோடு ஒத்துப்போக வேண்டும் என்பதற்காக அதை செய்ய முயற்சிக்க வேண்டாம். ஆனால் உங்களுக்காக ஏதோ காரியம் சம்பவிக்கும் மட்டாய் கர்த்தருக்கு முன்பாக
காத்திருங்கள்.
உங்களுக்கு நீண்ட தலைமையில் இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் பரலோகத்துக்கு போகிறீர்கள் என்று உங்களில் அநேகர் நினைக்கிறீர்கள். அதனுடைய அர்த்தம் அதுவல்ல. நாங்கள் நல்லவர்களாக ஒழுக்கமுள்ள ஸ்திரீகளாக இருக்கிறோம், ஆகையினால் பரலோகம் போவோம் என்று உங்களில் அநேகர் நினைக்கிறீர்கள். அதனுடைய அர்த்தம் அதுவல்ல. அவர்களுடைய சபைகளின் காரணமாக இதைச் சேர்ந்தவர்கள், அந்த கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள், பெரிய சாஸ்திரத்தில் பட்டம் பெற்றவர்கள் என்ற காரணத்தினால் பரலோகம் போகலாம் என்று அநேகர் நினைக்கிறார்கள். அதனுடைய அர்த்தம் அதுவல்ல. புரிகின்றதா? அந்நிய பாஷைகளில் பேசுவதால் பரிசுத்த ஆவியை பெற்றுவிட்டோம் என்று அநேகர் நினைக்கிறார்கள். அதனுடைய அர்த்தம் அதுவல்ல. பரிசுத்த ஆவி அந்நிய பாஷைகளில் பேசினாலும் அர்த்தம் அப்படியாய் அல்ல. ஆனால் அந்த அசலான பரிசுத்த ஆவி உள்ளே இருந்து ஒவ்வொரு வார்த்தையோடும் அது இசைந்து போகும் போது மட்டுமே அப்படியாகும்.
If that Holy Spirit in you makes you speak with tongues, looks back there and doesn't agree with the rest of the word, then it's the wrong spirit.
உன்னை அந்நிய பாஷைகளில் பேச வைக்கும் அந்த பரிசுத்த ஆவியானது எஞ்சியுள்ள மற்ற வார்த்தையோடு இசைந்து போகவில்லை என்றால் அது தவறான ஆவியாக இருக்கும். புரிகின்றதா?
It's got to come from the inside, which is the word from the beginning.
அது உள்ளிருந்து வர வேண்டியதா இருக்கிறது. அது ஆதியிலிருந்து வந்ததுமான வார்த்தையா இருக்கிறது.
In the beginning of the creation of God, when God began to create, bring you into existence, you see.
தேவனுடைய சிருஷ்டிப்பின் துவக்கத்திலே தேவன் சிருஷ்டிக்க துவங்கிய போது, உங்களை உண்டா இருக்கும்படியாய் கொண்டு வர துவங்கிய போது பார்த்தீர்களா?
You started back there as a seed and worked down to where you are now.
நீங்கள் அங்கே ஒரு வித்தாய் துவங்கி அதிலிருந்து வழிவடியாய் இப்பொழுது ஒரு நிலைமைக்கு வந்திருக்கின்றாய்.
And then you were all in Christ.
அப்படியானால் நீங்கள் யாவரும் கிறிஸ்துக்குள்ளாய் இருந்தீர்கள்.
Then when Christ died, he died to redeem all of you.
கிறிஸ்து மரித்த போது உங்கள் யாவரையும் மீட்கும்படியாக அவர் மரித்தார்.
And you are part of this word.
நீங்கள் இந்த வார்த்தையின் ஒரு பகுதியாய் இருக்கிறீர்கள்.
And how can the Bible, all of it,
வேதாகமம் முழுவதையும்
precept upon precept, line upon line, here a little, there a little, not one jot or tittle shall fail.
கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாம், அதில் ஒரு உறுப்பும் அல்லது கொஞ்சமும் கூட தவறி போகாது.
How in the world can you be part of that word, disagree with the rest of it, or any part of it?
அந்த வார்த்தையின் ஒரு பகுதியாய் நீங்கள் இருந்து கொண்டு எப்படி உங்களால் எஞ்சியுள்ளதை அல்லது அதில் ஒரு பகுதியை மறுக்க முடியும்?
God bless you. I'm over time now. I didn't mean to do is keep you that long.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் என் நேரத்தை கடந்து விட்டேன். நான் இப்படியாய் உங்களை காக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை.
Sorry. That I kept you. Not sorry for what I said.
உங்களை காக்க வைத்ததற்காக வருந்துகிறேன். நான் குறுநிமைகளுக்காக வருந்தவில்லை.
We're right at the end of something, friend.
நண்பர்களே, நாம் ஏதோ காரியத்தின் முடிவிற்கு வந்துள்ளோம்.
All of you here, I guess, are just a membership of the church.
இங்கே இருக்கின்ற நீங்கள் யாவரும் சபையின் அங்கத்தினர்கள் என்று நான் நினைக்கிறேன்.
I don't get around time to see what members there is.
நீங்கள் என்ன அங்கத்தினர்கள் என்பதை காண நான் நேரத்தோடு வரவில்லை.
I imagine all of you are constant comers here.
நீங்கள் தொடர்ந்து இங்கே வந்து கொண்டிருப்பவர்கள் என்று நான் யூகிக்கிறேன். சம்பவித்த ஏதோ காரியத்தை நான் உங்களிடம் கூற விரும்புகிறேன். எனக்கு இன்னும் 6 நிமிடங்கள் அவகாசம் கொடுப்பீர்களா?
Is that Reverend Mr. O. Walker here from Oregon, Abishur? That Sunday Abishur?
அது ஓரேகானிலிருந்து வந்த சங்கை திரு ஓ வாக்கர் அவர்களா? அதாவது ஞாயிற்றுக்கிழமை நான் இங்கே வந்திருந்த போது இங்கே வந்தாரே அவராது.
Anybody know about?
அதை குறித்து யாருக்காவது தெரியுமா?
It's a very strange thing.
அது ஒரு மகத்தான வினோதமான காரியம்.
I come down here, there's so many people in. I had a pile of interviews.
நான் இங்கே வந்திருந்தேன். அநேக ஜனங்கள் இருந்தார்கள். அதிகமான பேட்டிகள் இருந்தன.
Every one of them worthy. Their children married drunkards and different things. Yes, the things that was worthy.
அவை ஒவ்வொன்றும் தகுதியானவைகள். அவர்களுடைய பையன்கள், பிள்ளைகள், திருமணமானவர்கள், குடிக்காரர்கள், வித்தியாசமான காரியங்கள், தகுதியான காரியங்களே. அவர்கள் ஒவ்வொருவரும் பேட்டி காண வேண்டியவர்களே. அவை யாவற்றையும் என்னால் செய்ய முடியாது. நான் உங்களை தேவனிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவைகளின் மேல் ஜெபத்தில் என் கரங்களை வைத்து, ஓ தேவனே, என்னால் அதை செய்ய முடியவில்லை.
Get to them, Lord. You know how to do it. I pray for each one.
அவர்களிடம் வாரும் தேவனே, உமக்கு தெரியும் எப்படி அதை செய்ய வேண்டும் என்று. அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன்.
Billy called me. I just come in with Brother Banks.
பில்லி என்னை அழைத்தான். நான் அப்போது தான் சகோதரன் பேங்க்ஸுடன் வந்திருந்தேன்.
He said, Daddy, you.
அவன், அப்பா, உங்களால் முடிந்தால் என்றான்.
And look, I see people drive out there sometime in the lane looking.
சில சமயங்களில் ஜனங்கள் அங்கே கார் ஓட்டி போவதை நான் காண்கிறேன். சந்துகளிலும்
பார்ப்பேன்.
நான் அவர்களை நோக்கி பார்த்து கைகளை அசைத்து காட்டுவேன். அவர்கள் அப்படி ஏறக்குறைய தலையை திருப்புவார்கள். நீங்கள் அப்படி செய்ய வேண்டாம். நான் ஜீவிப்பதற்காக அங்கே டூசானில் எனக்கு ஒரு இடத்தை வாங்கி கொண்டிருந்த அந்த ஒரு நாளன்று,
Brother Tony had a place up everyone by me for about 3 or 4 times what this place cost.
அங்க சகோதரன் டோனிக்கு சொந்தமான நிலம் ஒன்றை நான் வாங்க வேண்டும் என்று விரும்பினார். இந்த இடத்தின் விலையை கூட 3 அல்லது 4 மடங்கு அதிகம்.
He wanted to put in so many thousand dollars on himself.
அவரே மேலும் அதன் பெயரில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான டாலர்களை செலவழிக்க வேண்டும் என்று விரும்பினார். அந்த இடத்திற்கு போக வேண்டுமானால் ஒரே வழி உண்டு, அங்கே ஒரு காவலாளி
இருப்பான்.
அது ஒரு மகத்தான இடம், அது புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கிறது.
But any this, people is there, you have to have a written permission, then this gate man calls you, see if it's all right for them to come in.
அங்கே ஜீவிக்கின்ற இந்த ஜனங்கள் வந்து பார்க்க வேண்டுமானால் எழுதின அனுமதியை உடையவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது காவலாளி உங்களை அழைத்து அவர்கள் உள்ளே வருவதால் பாதகம் இருக்கிறதா என்று பார்ப்பான்.
I said, could you imagine me, my brothers and sisters who come to see me, the boys to shake my hand and ask God's blessings for me. Could you imagine me put myself in there, Tony?
நான் சொன்னேன், டோனி சற்று யோசித்து பார், என்னை பார்த்து பேசி கைகளை குலுக்கி எனக்காக தேவனிடமிருந்து ஆசீர்வாதங்களை கேட்கின்ற என் சகோதரர்கள் என் சகோதரிகள் எனக்கு இருக்கும் போது நான் போய் அப்படிப்பட்ட இடத்திலே ஜீவிக்க முடியுமா என்றேன். அதற்கு அவர், சரி, அப்படியானால் நீர்,
டோனி, the way the church and all of them has the people not to come around, I said, that's for people who's got everything they want me to do.
Tony, சபையின் நடக்கிற விதத்தையும் அவர்கள் எல்லாரும் ஜனங்களை நெருங்க விடுவதில்லை. எல்லா காரியங்களும் நான் தான் செய்ய வேண்டும் என்றிருக்கின்ற அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு எப்படி என்று
கூறினேன்.
அவர்கள் சொல்வார்கள், கர்த்தரிடம் கூறினார், அல்லேலூயா, நான் இங்கே இருக்க போகிறேன், தேவனுக்கு மகிமை என்று.
The Lord told me you have to hold a meeting over here in our group. Yes, sir. Glory to God. The God told me that. If you don't do it, Brother Bram, you're sure backslid.
எங்கள் கூட்டத்தார் மத்தியிலே நீங்கள் ஒரு கூட்டம் நடத்த வேண்டும் என்று கர்த்தரிடம் கூறினார். ஆம் ஐயா, தேவனுக்கு மகிமை, தேவன் அதை என்னிடம் சொன்னார். நீர் அதை செய்யவில்லை என்றால் சகோதரன் பிரண்ணம், நிச்சயமாகவே நீர் பின்வாங்கி போனீர் என்று சொல்வார்கள். நான் அங்கே உள்ளே இருந்து கொண்டு அதை ஆராய்கிறேன். பாருங்கள், அதுதான் காரியம். அதன் காரணமாக அநேக நல்ல ஜனங்கள் உள்ளே வர இயலாமல் போகிறது. இது எப்படி இருக்கிறது என்றால், ஒரு மனிதன் இருக்கின்ற பண்ணை ஒன்றில் வேட்டையாடப் போகிறான் என்று வைத்துக் கொள்வோம். அந்த குடியானவன் உள்ளே வாரும், நீங்கள் வேட்டையாடலாம் என்று
கூறுகிறான்.
நீங்கள் பண்ணைக்குள்ளாக போய் அங்கே ஒரு முயலை சுடுகின்றீர்கள், அது மாட்டுக்கு கீழாக ஓடுகிறது, நீங்கள் அவனுடைய மாட்டையே சுட்டு விடுகிறீர்கள்.
You get up on the fence instead of going to post and climb over like a decent man should do. Climb up on the fence and break it down like that. See?
அங்கே அவன் வேலி கட்டி வைத்திருக்கிறான். நீங்கள் கம்பத்தின் மேல் ஏறி ஒழுங்கான முறையிலே அந்த வேலியை தாண்டி போவதற்கு பதிலாக வேலியின் மேலே ஏறி வேலியை உடைத்து போட்டு தாண்டி ஓடுகிறீர்கள். புரிகின்றதா?
And then he said, I'll post the place.
அந்த சந்தர்ப்பத்தில் அவன், அதற்கு காவல் போடுவேன் என்கிறான்.
I don't blame him one bit. Not one bit.
அதற்காக வேண்டி அவன் பேரில் ஒரு குற்றத்தை நான் சுமத்த
மாட்டேன். அதனால்
அவன் என்ன செய்கிறான், ஒழுங்கான வேட்டைக்காரனையும் உள்ளே வராதபடி செய்கிறான். அது எப்பொழுதும் அந்த விதமாய் தான் இருக்கிறது. நல்லவைகள் முதன்மையான ஸ்தானத்தை பெறாதபடிக்கு பொல்லாதவைகள் அவைகளை கெடுத்து போடுகிறது, எப்பொழுதும் அப்படித்தான்.
Thousands are really needy and nice people, loving people, full of God's grace.
ஆனால் அந்த ஜனங்களோ ஆயிரக்கணக்கானவர்கள், உண்மையாகவே தேவையுள்ளவர்களும் அருமையான ஜனங்களும் நேசிக்கிற ஜனங்களும் தேவ கிருபையால் நிறைந்தவர்களுமாய் இருக்கிறார்கள்.
Now we have this, how these people come like that. We don't want them, no.
இப்படிப்பட்டவர்களை நாம் உடையவர்களாய் இருக்கிறோம். இந்த ஜனங்கள் எப்படியாய் அந்த விதமாய் வர முடியும்? நமக்கு அந்த இடம் வேண்டாம் அப்பா, நமக்கு அது வேண்டாம், வேண்டவே வேண்டாம்.
But this man come, Billy said, run down now right quick, daddy.
பில்லி சொன்னான், அப்பா சீக்கிரமாய் ஓடி வாருங்கள்.
Said, Mrs. Waldorf's down here with some people dying. We'll see him right at once.
மரித்து கொண்டிருக்கின்ற சில ஜனங்களோடு கூட திருமதி வாட்ராஃப் இங்கே வந்திருக்கிறாள், உடனடியாக அவர்களை வந்து பார்க்க வேண்டும் என்று சொன்னான்.
Come down here.
நான் உடனடியாக நேராக அங்கே வந்தேன்.
Coming back there, said there's nobody down here but a man sleeping on a side of the side out there.
அவ்விதமாய் அங்கு திரும்பி வந்தபோது அவர்கள் அங்கே யாரும் இல்லை, ஆனால் ஒரு மனிதன் மாத்திரம் அங்கே வெளியே கட்டிடத்திற்கு பக்கத்தில் ஒரு தலையணையின் பக்கமாக ஒவ்வொரு நாளும் படுத்து
கிடந்தான்.
நீர் அவனுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று அவன் விரும்பினான் என்று கூறினார்கள்.
நான் சரி சரி என்றேன். நான் அவனை உள்ளே கொண்டு வருகிறேன்
என்றான்.
நான் உள்ளே வந்தேன். அங்கு ஒரு கேடிலாக் அல்லது ஏதோ ஒரு விதமான ஒரு பெரிய கார் அங்கே நின்று கொண்டிருந்தது என்று
நினைக்கிறேன்.
நான் உள்ளே கார் ஓட்டி வந்தேன். அந்த மனிதன், எப்படி இருக்கிறீர்கள்
என்றான்.
அவருக்கு என்ன தெரியாது. நான் உள்ளே நடந்து
போனேன்.
பாவம், அந்த சகோதரி திருமதி வாட்ராப் உள்ளே வந்தார்கள். அவளை பற்றின காரியம் உங்களுக்கு தெரியும் அல்லவா? பாருங்கள், அவள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு ஜெப வரிசையில் அவள் என்னிடம் வருவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்னதாகவே ஜெப வரிசையிலேயே மறித்து போனாள். அவளுடைய வைத்தியர் வந்து அதை காட்டினார்.
That's been about 18 years ago. Cancer in the heart. See? And she's living today.
அது சம்பவித்து ஏறக்குறைய 18 ஆண்டுகளாகின்றது. இருதயத்தில் புற்றுநோய் இருந்தது. அவள் இன்றைக்கும் ஜீவித்துக்
கொண்டிருக்கிறாள்.
அவள் இப்பொழுது அர்கன்சாஸில் வசிக்கிறாள். அப்பொழுது அவள் ஃபீனிக்ஸில் இருந்தாள்.
And she said, "Brother Willie, I hated to come in like this, but said I didn't have no place to stay."
அவள் சொன்னாள், சகோதரன் வில்லி, இந்த விதமாய் உள்ளே வருவதை நான் வெறுக்கிறேன். ஆனால் எனக்கு தங்குவதற்கு வேறு இடம் இல்லை. அவள் அதை
வெறுத்தாள்.
சகோதரன் வில்லி, இந்த ஜனங்கள் சொன்னார்கள் இந்த ஸ்திரீ மரிக்கப் போகிறாள் என்று.
I wanted to bring you a little offering in my hand, Brother Willie. Said, but I couldn't do it, but I can some blackberry jelly.
சகோதரன் வில்லி, நான் என் கையில் ஒரு சிறு காணிக்கையுடன் வர வேண்டும் என்று விரும்பினேன். ஆனால் என்னால் அதை செய்ய முடியவில்லை. ஆனால் நான் கொஞ்சம் பிளாக்பெரி ஜெல்லி செய்து கொண்டு வந்திருக்கிறேன்
என்றாள்.
நான் அங்கே மேலே போய் அந்த சிறிய கண்ணாடி குப்பிகளில் வார்க்கப்பட்டிருந்த அந்த ஜெல்லிகளையும் அவள் உட்கார்ந்திருக்கிறதையும் பார்த்தேன். அது புசிப்பதற்கு மிகவும் புனிதமாக காணப்பட்டது.
70 years old.
பார்த்தீர்களா, அந்த வயதான ஸ்திரீ சுமார் 70 வயது இருக்கும். நான் சொன்னேன், சகோதரி ஹேட்டி, என்னால் வேண்டாம் என்று கூற முடியவில்லை. முடியவில்லை. 3 காசுக்களை காணிக்கை பெட்டியிலே போட்ட அந்த விதவையை அவள் அதை செய்யும்படியா இயேசு அவளை விட்டுவிட்டார். புரிகின்றதா இல்லையா? தேவன் அதற்கான பலனை அவளுக்கு அளிப்பார். ஆம்.
And so the Lord healed the woman, healed all she had, revealed to her pastor what he had on his mind, what he's supposed to do, another thing.
எனவே கர்த்தர் அந்த ஸ்திரீயை சொஸ்தப்படுத்தினார். அவளுக்கு இருந்த யாவற்றையும் சொஸ்தப்படுத்தினார். அவளுடைய போதகருடைய சிந்தையில் என்ன இருந்தது என்பதையும் அவள் என்ன செய்ய வேண்டும் என்றும் கூறினார். இன்னொரு காரியம், அவர்கள் ஆர்ப்பரித்து கொண்டு எல்லாரும் வெளியேறினார்கள்.
Then Billy ran and said, "Hey, that man's gone. I can..."
அப்பொழுது பில்லி உள்ளே ஓடி வந்து அந்த ஆள் போய்விட்டான்
என்றான்.
வெளியே அங்கே காரில் இருந்த அந்த மனிதன் யார் என்று கேட்டேன். அதற்கு அவன், ஓ, ஓரேகனில் இருந்து ஒரு மனிதன் வந்திருந்தான். அவன் ஏதோ ஒரு விதமான சொப்பனம் கண்டதாக சொன்னான். நான் சொன்னேன், பாருங்கள், சுமார் 300 பேர்கள் வரிசையில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். உடனே கவனிக்கப்படும் என்று தவறான நம்பிக்கையை நான் கொடுக்க மாட்டேன். சொப்பனத்தை எழுதி கொடுத்து விடுங்கள். என்னிடம் ஏற்கனவே ஒரு குவியல் சொப்பனம் இருக்கிறது. இவ்வளவு உயரத்துக்கு இருக்கிறது. அதனோடு இதையும் வைக்கிறேன் என்று அவரிடம் சொன்னேன் என்று கூறினான். நான் சொன்னேன், அவரை உள்ளே அழைத்துக் கொண்டு வா, 5 நிமிடங்கள் அவருக்கு கொடு
என்றேன்.
அந்த மனிதன் உள்ளே நடந்து வந்ததும் 5 நிமிடங்களா? நான் சங்கை வார்க்கர், ஒரேகானில் இருந்து வருகிறேன் என்றான். அதுதான் அவர் பெயர் என்று நினைக்கிறேன். அவர் வேறு ஏதோ ஸ்தாபனத்தை சேர்ந்தவர் என்னவென்று எனக்கு தெரியாது. பிரஸ்பிட்டேரியனோ
என்னவோ.
அவர் சொன்னார், 20 வருடங்களுக்கு முன்னர் நான் உங்களை சந்தித்தேன். நான் கிராண்ட்ஸ் பாஸ் நிமிடத்திற்கு வந்தேன். அங்கே நீர் இருந்தீர் என்றான். அல்லது கிராண்ட் பாஸ் அல்ல, ஆனால் அந்த பெயர் எனக்கு மறந்து
போயிற்று.
மீண்டும் அவர் அந்த தேசம் முழுவதுமாய் பத்திரிகைகளின் தலையங்கங்களில் ஒவ்வொரு நாள் காலையிலும் வந்தது. எல்லாரும் அதை அறிந்திருந்தனர்.
நீர் இருந்த அந்த கட்டிடத்தை கூட பார்க்க என்னால் வர முடியவில்லை. ஆனால் நீர் மேலே போவதை நான்
பார்த்தேன்.
நான் ஒரு நாள் வீதியில் நடந்து போய்கொண்டிருந்த போது நான்கு அல்லது ஐந்து பேர்கள் உமை சுற்றி இருந்தனர். நான் உம்முடைய கரத்தை
குலுக்கினேன்.
நான் தான் சகோதரன் வாக்கர் என்று உம்மிடம் சொன்னேன். நீர் யார் என்று என்னிடம்
சொன்னீர்.
நாம் ஒரு சில வார்த்தைகளை பரிமாறினோம். பின்னர் உம்மோடு கூட இருந்த அந்த மூன்று அல்லது நான்கு மனிதர்கள் உம்மை தள்ளி கொண்டு
சென்றார்கள்.
நான் உம்மிடத்தில் குற்றம் பிடிக்கிறவனும் அல்ல, நான் உம்மை ஆதரிப்பவனும் அல்ல.
என்னால்
அதை புரிந்து கொள்ள முடியவில்லை
என்றான்.
அவர் தொடர்ந்து அது அந்த விதமாய் சில வருடங்கள் சென்றது. அதன் பின்னர் சுமார் 30 வருடங்களுக்கு முன்னர் ஒரு மனிதன் வந்து இந்த சில ஒளிநாடாக்களை கேளுங்கள் என்று என்னிடம் கூறினார். அந்த மனிதன் அந்த ஒளிநாடாக்களை போட்டு
காட்டினான்.
அவன் அப்படி அதை போட்ட போது அதில் அந்த மனிதன் பேசுகிறதை கேட்டேன். அந்த மனிதன் உண்மை ஒரு தீர்க்கதரிசி என்று
நம்புகிறான்.
நான் அந்த மனிதனிடத்தில் இந்த காரியங்களை குறித்து எனக்கு ஒன்று தெரியாது, எனக்கு தெரிந்ததெல்லாம் இதுவாக இருக்கலாம் என்று சொன்னேன்.
Another man moved into our town, had a meeting, and I met him, and he said, I'm God's prophet for this day.
அப்படியாய் அவர் தொடர்ந்து அதற்கு பிறகு இன்னொரு மனிதன் எங்கள் பட்டணத்திற்குள் வந்தார். ஒரு கூட்டம் நடத்தினார். நான் அவரை சந்தித்தேன். அவர் சொன்னார், நான் இந்த நாளின் தேவனுடைய தீர்க்கதரிசி என்று.
He said, how many of you guys are the anyhow?
அவர் சொன்னார், தீர்க்கதரிசி என்று தங்களை அழைத்துக் கொள்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள் என்று.
I hear word, a man down here listening to tape said, William Branham back in the east was a prophet.
ஒரு இடத்திலே ஒரு மனிதன் உள்நாடாக்களை கேட்டுக்கொண்டு வில்லியம் பிரண்ணாம் கிழக்கில் இருப்பவர் அவர்தான் இந்நாளின் தீர்க்கதரிசி என்று அவர் கூறுகிறார். இது போன்ற காரியங்களை நான் கேள்விப்படுகிறேன். அவர் சொன்னார், ஆனால் இந்த மனிதன் அவருடைய பெயரை நான் சொல்ல மாட்டேன், ஏனென்றால் அப்படி சொல்வது
சரியில்லை.
இந்த மனிதன் சொன்னான், எனக்கு வில்லியம் பிரண்ணாமை தெரியும், ஆனால் அவருடைய உபதேசம் எல்லாம் தவறாயிருக்கிறது. அவர் பெண்டெகோஸ்து அல்ல, அவர் ஆரம்ப அடையாளத்தை நம்புவதும் இல்லை. இன்னொரு காரியம், அவர் பெரிய தீர்க்கதரிசிகள் சிறிய தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள் என்கிறார். அப்படியாக ஒரு காரியமும் இல்லை. ஒன்று, நீ ஒரு தீர்க்கதரிசியா இருக்க வேண்டும், அல்லது நீ ஒரு தீர்க்கதரிசி அல்ல, அவ்வளவுதான் என்று சொன்னார். அவர் சொன்னார், சரி போதுகிறே, அதை குறித்து நான் உம்மிடம் விவாதிக்கவில்லை. இந்த மனிதன் சொல்லுகிறான், வில்லியம் பிரண்ணாம் தீர்க்கதரிசி என்று. அந்த மனிதன் சொல்லுகிறான், தான் தான் இந்த நாளின் தீர்க்கதரிசி என்று. இந்த மனிதர்கள் கூறினதை நான் கேட்டேன் என்றுதான் உம்மிடம் கூறுகிறேன். இந்த விடமா எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள் என்று ஆச்சரியப்படுகிறேன் என்றார்.
He said, but I want you to know this, I'm the prophet of this age.
அவன் சொன்னான், நீர் இதை அறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், நான் இந்த காலத்தின் தீர்க்கதரிசி என்றான்.
He said, well, you are. So the Lord bless you and be with you.
அவர் சொன்னார், நீர் என்ன, கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்து உம்மோடு கூட இருப்பாராக என்றான். அதற்கு கவனம் செலுத்தாமல் தொடர்ந்து சொன்னார்.
He started on amongst his brethren a series of 3 or 4 meetings.
அவர் தொடர்ந்து அவருடைய சகோதரர்கள் மத்தியில் 3 அல்லது 4 கூட்டங்கள் நடத்தினார்.
He went down to post office said don't change my mail, leave it here till I come back about 4 or 5 days later.
அவர் தபால் நிலையத்திற்கு போய் என்னுடைய கடிதங்களை மாற்றி அனுப்ப வேண்டாம், நான் 4 அல்லது 5 நாட்கள் திரும்பி வருவேன், அது மட்டுமாய் எல்லா கடிதங்களும் இங்கேயே முடங்கி கிடக்கட்டும் என்று சொன்னார்.
All right, he said, they put a ticket up there not to change it.
அவர்கள் சரி என்று சொல்லிவிட்டு அங்கே ஒரு குறிப்பும் எழுதி ஒட்டினார்கள்.
He went down to see his daughter.
அவர் தன் மகளை காணும்படியாய் போனார்.
He stopped at a church and he had that night's meeting.
வரும் வழியிலே ஒரு சபை அண்டையில நிறுத்தினார். அன்றிரவு அங்கே கூட்டம் நடத்தினார்.
Next morning he said he's having to think, go get general delivery.
அடுத்த நாள் காலையில் போய் பொது தபாலை பார்த்தால் என்ன என்று தோன்றி.
And when he did, one letter had creeped through the post office. And got to his daughter's daughter sent their general delivery.
அப்படியாய் போய் பார்த்தபோது ஒரு கடிதம் எப்படி தவறி பொது தபாலில் அவருடைய மகளுக்கு அனுப்பப்பட்டிருந்தது. அவர் அதை திறந்து பார்த்தார். அது என்னுடைய நண்பனான திரு ஹில்டர்பிராண்ட் இடமிருந்து வந்தது. அவர்தான் எனக்கு உள்நாடாக்களை போட்டு காட்டினவர். சகோதரன் ராய் பாலசிடமிருந்து திரு ஹில்டர்பிராண்ட் அவர்களுக்கு செய்தி வந்துள்ளது. உங்களுக்கு தெரியும், ராய் பாடர்ஸ் நம்முடைய மேலாளர்களில் ஒருவர்
என்று.
அதாவது 28ஆம் தேதியிலிருந்து முதல் தேதி மட்டுமாக என்னுடைய கூட்டங்கள் நடக்க வேண்டியதாகவும் திரும்பி வந்து அவைகளை நேரிலேயே காணலாம் என்றும் எழுந்திருந்தது என்றார். அவர் சொன்னார், இங்கே பாருங்கள், இந்த ஆட்கள் என எப்படியாவது உள்ளே இழுக்க முயற்சிக்கிறார்கள் என்று. புரிகின்றதா? அவர் அந்த கடிதத்தை நசுக்கி குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு இந்த விதமாய் போய்விட்டார். தொடர்ந்து போய் அன்றிரவு அந்த கூட்டத்தை நடத்தினார். அடுத்த நாள் காலையில் அதற்கு பின்னர் அவர் அவருடைய இருதயத்தை பிடித்துக் கொண்டு அங்கேயே அறைக்குள்ளேயே அழ ஆரம்பித்தார். அவர் சொன்னார், திருவாளர் பென்ஹாமே, நான் தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று நான் உணர்கிறேன். நான் தூங்கிக் கொண்டிருந்தேனோ என்னவோ, என்ன சம்பவித்தது என்றே எனக்கு தெரியவில்லை. நான் கனவு கண்டேன், நான் தூங்கிக் கொண்டிருந்த போது கனவு கண்டேன் என்று சொல்லப் போகிறேன்
என்றார்.
அவர் தொடர்ந்து, சபைக்கு போயிருந்த என் மகன் என்று நினைக்கிறேன், ஒரு சாக்கு பைக்குள் கையை
திணித்தான்.
அப்படி திணித்த போது அந்த சாக்கு ஆப்பிள்களால் நிறைந்திருந்தது. அவைகள் எல்லாம் கவிழ்ந்து விட்டது. அவைகளை பொறுக்கி எடுக்கும்படி நான் சென்றேன். அவைகள் எல்லாம் ஒரு கடி கடிக்கப்பட்ட பச்சை நிற ஆப்பிள்களாய் இருந்தது. நான் அவைகளை பொறுக்கி சாக்குக்குள் போட்டேன். அவைகளில் சில வெளியே உருண்டு உருண்டு ஓடினது. நான் அவைகளை எடுக்கும்படியாக முயற்சித்து அவைகளின் பின்னே சென்றேன். அது கீழாக புல்தரைக்கு ஓடினது. சங்கிலிகளால் இணைக்கப்பட்ட வேலைக்கு கீழாக ஓடி போனது. அங்கே ஒரு பெரிய மகத்தான பெரும் பாதை போய்கொண்டிருந்தது. நான் திரும்பி கிழக்கு பக்கமாக பார்த்தேன். அந்த சங்கிலியானது அங்கே பின்னாலே இருக்கின்ற ஒரு பெரிய கற்பாறைக்குள் கொக்கி போடப்பட்டிருந்தது. அங்கே நான் போய் அந்த சங்கிலியை கீழ் அவிழ்த்து விட்டு அந்த பக்கமாக கடந்து போய் அந்த ஆப்பிள்களை அவருக்கு கொண்டு வரலாம் என்று நினைத்தேன். நான் சங்கிலியை அவிழ்க்க துவங்கினதும் ஒரு சத்தம் பூமியையும் குலுக்கிறது போல உண்டானது. நான் நின்று கொண்டிருந்த இடமும் குலுங்கினது. குலுங்கி முடிந்ததும் நான் ஒரு சத்தத்தை கேட்டேன், சகோதரன் பிரணாம், அது உம்முடைய சத்தமாயிருந்தது. ஏதோ இந்த விதமாய் கூறினது போன்று எனக்கு தெரிந்தது. நான் இன்னும் ஒருமுறை இந்த பாதையில் சவாரி செய்வேன் என்று கூறினது. நான் இந்த விதமாக அந்த பாறையை மேலாக நோக்கி பார்த்தேன். தொடர்ந்து பார்த்துக் கொண்டே இருந்தபோது மேகங்களையும் கடந்து போய்கொண்டிருந்தது. அங்கே மேலே உயர கிழக்கையும் மேற்கையும் தொட்டுக் கொண்டிருக்கும் ஒரு பாறையின் மேல் இந்த விதமாக ஒரு கூர்நுனி கோபுரம் போன்றது உச்சியிலே நின்று கொண்டிருக்கிறதை கண்டேன். திரும்பி இங்கே கிழக்கு மட்டுமாக போய் பார்த்தபோது அங்கே நீர் ஒரு குதிரையின் மேல் இருந்தீர். அது போன்ற ஒன்றை நான் என் ஜீவித்திலே கண்டதில்லை. மகத்தான வெள்ள குதிரை, அதன் வெண்மையான பிடரிமயிர் கீழே தொங்கிக் கொண்டிருந்தது. அங்கே நீர் ஒரு சிவப்பிந்தியன் தலைவனை போல அவர்களுக்கு இருந்த சகல காரியங்களும் உடுத்திக் கொண்டிருந்தீர்.
மார்க்கவசம் அணிந்திருந்தீர், கைகளில் வளையல்களை அணிந்திருந்தீர், எல்லாமும் இந்த விதமாக வளையங்களாய் இருந்தது. நீர் உம்முடைய கரத்தை இப்படி மேலே தூக்கி பிடித்துக் கொண்டிருந்தீர். அந்த குதிரையானது அங்கே ஒரு ராணுவ குதிரையை போல் நின்று கொண்டிருந்தது. இந்த விதமாய் துள்ளி கம்பீரமாய் நடந்து கொண்டிருந்தது. நான் அதை அசையாமல் நின்று பார்த்துக்
கொண்டிருந்தேன்.
நீர் கடிவாளத்தின் லகானை இழுத்தீர், அவ்வளவுதான், மேற்கு நோக்கி பாய்ந்து சென்றீர் என்று கூறினார். அவர் தொடர்ந்து, நான் அங்கே கீழ் நோக்கி பார்த்தேன், அங்கே ஒரு கூட்டம் விஞ்ஞானிகள் இருந்தனர். அடுத்த நாள் காலை, அது ஒரு சனிக்கிழமை காலையில், நான் விஞ்ஞானிகளின் பேரில் அவர்கள் பிசாசுகள் என்று பிரசங்கம்
செய்தேன்.
அங்கே பார்த்தபோது அந்த விஞ்ஞானிகள் ஏதோ காரியங்களை பரிசோதனை குழாய்களில் ஊற்றி அதை கலந்து கொண்டிருந்தனர்.
Said you stop the horse, raised up your hands again and screamed, I'll ride this trail once more, and so the whole earth shook.
நீர் குதிரையை நிறுத்தி மீண்டுமாய் உம்முடைய கரத்தை உயர்த்தி, நான் இன்னுமாய் ஒருமுறை இந்த பாதையில் சவாரி செய்வேன் என்று சத்தமிட்டீர். பூமி முழுவதும் அதிர்ந்தது.
People shook, they looked up and looked one another like that, looked up to you, they just shrugged their shoulders and went on with their scientific research.
ஜனங்கள் அதிர்ந்தார்கள், மேல் நோக்கி பார்த்தார்கள், ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள், உம்மை நோக்கி பார்த்தார்கள். அவர்கள் தங்களை குலுக்கிவிட்டு அவர்களுடைய விஞ்ஞான ஆராய்ச்சியில் தொடர்ந்து சென்றார்கள். நீரோ தொடர்ந்து மேற்கு நோக்கி போய்கொண்டே இருந்தீர் என்று கூறினார்.
And when I did, said, I seen this man that called himself a prophet, you know, said he come up on a horse that was mixed with white and black together.
அவர் தொடர்ந்து, அப்படி நடந்தபோது தன்னை ஒரு தீர்க்கதரிசி என்று அழைத்துக் கொண்ட இந்த மனிதன், உங்களுக்கு தெரியும், அவன் ஒரு வெள்ளையும் கருப்பும் கலந்ததுமான ஒரு குதிரையின் மேல் ஏறி கொண்டு
வந்தான்.
அவன் அந்த மகத்தான குதிரையின் மேல்
ஏறிக்கொண்டு,
அது எங்கோ மேகங்களுக்கு மேலாக சம்பவிக்கிறது, அந்த வீடியோ முடிந்து தீரவில்லை, இந்த அளவு அகலமாக இருந்தது. உம்முடைய ஆடைகளின் மேல் அணிந்திருந்த சிறகுகள் முதலான காரியங்கள் காற்றில் பறந்தன. குதிரையின் பிடரியும் வாலும் கூட அந்த காற்றில் பறந்தது. ஆனால் அந்த மகத்தான பெரிய வெள்ளை குதிரை நேராக தன் பாதையில் நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது இந்த மனிதன், கனடாவில் இருந்து வந்தவன் உங்களுக்கு பின்னாக ஓடி வந்து அவன் கனடாவில் ஜீவித்துக்
கொண்டிருக்கிறான்.
அவன் திரும்பி வந்து அவனுடைய சிறிய குதிரையை எடுத்துக்கொண்டு திரும்பி வாரும் என்று சொல்லிக் கொண்டு உம்முடைய குதிரையை முட்டி கீழே தள்ள முயன்று கொண்டிருந்தார். அவன் அப்படி திரும்பி அவனுடைய இடுப்பு உம்முடைய குதிரையின் மேல் இடிக்கும்படியாய் பிரயாசித்தான். ஆனால் அது அந்த மகத்தான குதிரையை ஒன்றுமே செய்ய முடியவில்லை, அது தொடர்ந்து நடந்து போய்க் கொண்டே இருந்தது என்று கூறினார். அவர் தொடர்ந்து, பின்னர் திடீரென்று நீர் அப்படியே திரும்பி, அது நீர் மூன்றாவது முறையாக பேசினதாகும், ஆனால் இரண்டாவது முறையாக நீர் நான் சவாரி செய்வேன் என்று கூறினீர். நீ முந்தி பேசினது போல் மூன்றாவது முறை பேசவில்லை, நீர் கட்டளை கொடுத்தீர். நீ அப்படியே திரும்பி அந்த மனிதனை பெயர் சொல்லி அழைத்து, நீ இங்கிருந்து போய்விடு, இதை செய்வதற்கென்று தேவனால் நியமிக்கப்பட்டிருந்தால் ஒழிய வேறு எந்த மனிதனாலும் இந்த பாதையில் சவாரி செய்ய முடியாது என்பதை நீ அறிந்திருக்கிறாய், நீ இங்கிருந்து போய்விடு என்று கட்டளை கொடுத்தீர் என்று கூறினார். அவர் அப்படியே தொடர்ந்து, அந்த மனிதன் அப்படியே திரும்பினான். அந்த மனிதன் எனக்கு கடிதங்கள்
எழுதினான்.
அந்த கருப்பும் வெண்மையும் கலந்த குதிரையின் இடுப்பின் மேல் அவனுடைய பெயரும் அவனுடைய கடிதத்தில் போடப்பட்டிருந்தது போன்றதான அதே மாதிரியான கையெழுத்தும் எழுதப்பட்டிருந்தது. அவன் அப்படி வடக்கு நோக்கி சவாரியாய் போனான். அவர் தொடர்ந்து பின்னர் நீர் தொடர்ந்து போனீர். அந்த மகத்தான வெள்ளை குதிரை அப்படியே சுற்றி போக முடிந்த அளவுக்கு மேற்கு நோக்கி போயிற்று. நீர் நின்று உம்முடைய கரத்தை உயர்த்தினீர் என்று சொல்லி அவர் அழ ஆரம்பித்து விட்டார். அவர் தொடர்ந்து சொல்கிறார், சகோதரன் பிரணாம், அந்த குதிரையை நிற்க பார்க்கும் போது அது எல்லா போருக்கான தலைக்கவசம் முதலானவர்களோடு அந்த மார்க்கவசம் முதலானவர்கள் பளபளக்க. சிறிது நேரம் மீறுமுடைய கருத்தை உயர்த்தினவாறு வைத்து பின்னர் கீழ்நோக்கி பார்த்து அந்த லகானை மீண்டும் கையில் எடுத்துக்கொண்டு, நான் இந்த பாதையில் மீண்டும் ஒருமுறை சவாரி செய்வேன் என்று சத்தமிட்டீர். பூமி முழுவதுமாய் முன்னும் பின்னுமாய் அதிர்ந்தது. அதற்கு பின்னர் எனக்குள் ஜீவன் இல்லாமல் போயிற்று. நான் அந்த பாறையின் பக்கத்தில் அப்படியே விழுந்தேன். பின்னர் நான் விழித்துக் கொண்டேன் என்று அவர் கூறினான். அதன் அர்த்தம் என்ன ஐயா என்று கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு தெரியாது என்று. அடுத்த நாள் காலையில் ஜூனியர் ஜாக்சன் வந்தார், உங்களுக்கு தெரியும். நான் மேற்காக போன போது அவர் ஒரு கூர்நுனி கோபுர கனவு கண்டார். உங்களுக்கு அது நினைவு இருக்கின்றதா? அதற்கு ஒன்று அல்லது இரண்டு மாதங்களுக்கு முன்னர் அவர் என்னை தொலைபேசியில் கூப்பிட்டு தான் ஒரு கனவு கண்டதாகவும், அதை அவரும் என்று சொல்லியாக வேண்டும் என்றும், அது எனக்குள் எரிந்து கொண்டிருக்கின்றதும் என்று கூறினார். அங்கே சுமார் 20 பேர்கள் வெளியே நின்று கொண்டிருந்தனர். வில்லி உள்ளே வந்து, சகோதரன் ஜூனியர் ஜாக்சன் உம்மிடம் அந்த கனவை சொல்ல வேண்டுமாம் என்று கூறினான். அவரை உள்ளே ஒரு 5 நிமிடங்களுக்கு மட்டுமே அனுப்பும் என்று நான் அவனிடம் கூறினேன். அவர் அவருடைய மனைவியை உடன் அழைத்து வந்து இவள் ஒரு சாட்சியாக இருப்பாள் என்று கூறினார். அவர் சொன்னார், நான் ஒரு கனவு கண்டேன் சகோதரன் பெண்ணாம், நானும் என் மனைவியுமாய் காரில் போய்க் கொண்டிருந்தோம். நான் கிழக்கு பக்கமாக திரும்பி பார்த்தேன். நான் பார்த்தபோது பறக்கும் தட்டுக்கள் போன்றுள்ளதான ஒரு இடத்தை கண்டேன். பாருங்கள், அது என்ன என்று உலகத்துக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். அது நடந்து கொண்டிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். அது என்னவென்று நாம் அறிவோம். புரிகின்றா? நியாய தீர்ப்பு தூதர்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறாள் என்று நமக்கு தெரியும். பாருங்கள், அது நேராக இறங்கி வருகிறது. பென்டகன் போன்ற இடங்களுக்கு வந்து வேவு பார்த்து அப்படி ஒரு நொடி பொழுதில் அவர்கள் என்ன வைத்திருந்தாலும் அதற்கு மறைவாக பறந்து விடுகின்றனர். பாருங்கள், அவர்கள் அது எனதென்று உணராதிருக்கிறார்கள். அவர்கள் என்ன வேண்டுமானாலும் நிறுத்திக் கொள்ளட்டும். அவர்கள் அதை பறக்கும் தட்டுக்கள் அல்லது வேறு என்னவெல்லாமோ பெயர் சொல்லி அழைக்கிறார்கள், அவர்களுக்கு தெரியவில்லை. பாருங்கள், ஜாக்சன் சொன்னார், அது வந்து கொண்டிருக்கிறதை நான் பார்த்தேன், நான் அதை கவனித்தேன். அது என்னவென்றால், அது ஒரு குதிரையின் மேல் ஏறியிருந்த ஒரு மனிதனாயிருந்தது. அவன் மின்னல் வேகத்தில் வந்து கொண்டிருந்தான். எனக்கு முன்னால் வருவது போல் நான் பார்த்தேன். நான் என் காரை நிறுத்திவிட்டு வெளியே குதித்தேன். அப்படியாய் அது செய்த போது அந்த குதிரை வீதியில் நின்று கொண்டிருந்தது. அது ஒரு பெரிய மகத்தான ராணுவ குதிரை துள்ளிக்கொண்டு நடந்து கொண்டிருந்தது. அது வார்த்தை நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், ஒரு கர்வத்துடன் நடப்பது. அவர் தொடர்ந்து சொன்னார், அதன் மேல் அங்கே ஒரு மனிதன் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அவன் ஒரு மேற்கத்திய விதமான உடை உடுத்தி ஒரு மாட்டுக்கார பையனை போல் அல்ல, ஆனால் பண்ணையாளர்களின் தலைவனை போன்று அல்லது அந்த விதமாக ஏதோ உடுத்தி இருந்தான். பாருங்கள், அவருடைய எல்லா முக்கிய அதிகாரமும் மேற்கிலிருந்து வந்தது. சிவப்பிந்தியர்களுக்கு தலைவனாக, இந்தியனாக பண்ணையாளர்களுக்கு தலைவனான பண்ணையாளனை போன்றிருந்தார். அந்த மனிதன் தன் தொப்பியை சற்று கீழாக இழுத்து பக்கவாட்டில் பார்த்துக் கொண்டிருந்தான்.
அவன் அப்படி பக்கவாட்டில் திரும்பிய போது நான் பார்த்தபோது, சகோதரர் பிரானம், அது நீராயிருந்தீர். நீர் வழக்கமாக பேசுவது போல் அப்பொழுது பேசவில்லை. நீர் ஜூனியர் என்றீர். அபிதமாக நீர் மூன்று முறை கூப்பிட்டு என்ன செய்ய வேண்டும் என்று நான் உனக்கு கூறுவேன் என்று சொல்லிவிட்டு,
and so then you pulled up on the reins of this horse, you made about three loops and took to the skies, you were gone towards the west.
இந்த குதிரையின் லகானை பிடித்து இழுத்தீர், ஒரு மூன்று தாவு தாவி ஆகாயத்தை நோக்கி போய் மேற்காக போய்விட்டீர் என்றான்.
And he said, just a minute, I looked around and here come a horse smaller than that, and of the same breed but smaller, and stood.
அவர் தொடர்ந்து சொன்னார், ஒரு நிமிஷம் நான் சுற்றி பார்த்தேன், அதை காட்டிலும் சிறிதான ஒரு குதிரை வந்தது, அதே ஜாதி குதிரை, ஆனால் சிறியதாய் வந்து நின்றது. நான் அதை சுற்றி நடந்து அவர் இதை எனக்காக அனுப்பியிருப்பார் என்று சொல்லிவிட்டு அதன் மேல் நான் ஏறிக்கொண்டேன். ஜூனியர் ஜாக்சன் சிறிது குதிரை சவாரி செய்திருக்கிறார். பின்னும் அவர், உங்களுடைய சேணம், பாதவளையம், சகோதரர் பிரானம், உங்களுக்கு எவ்வளவு பொருத்தமா இருக்கிறது என்று உமக்கு தெரியுமா என்றார். மீண்டும் அவர், இது எனக்கு சரியாய் பொருந்துகிறது என்று நான் நினைத்தேன், எனவே நான் லகானை பிடித்து இழுத்தேன், அப்படியே ஆகாயத்தினூடாக சென்றேன். பின்னும் நான் லகானை பிடித்து இழுத்து அதை நிறுத்தி அதை அப்படி சுற்ற செய்து திரும்பி சென்றேன். புரிகின்றதா? அப்படியாய் நான் திரும்பி சென்ற போது நான் குதிரையை நிறுத்தி கீழே இறங்கி என் மனைவியிடம் பேசினேன், குதிரை போய்விட்டது என்றார். அவர் உணர்ச்சி வசப்பட்டிருந்தார். பின்னர் நேற்று முந்தின நாள், மூன்று நாட்களுக்கு பின்னர், லியோ மெர்சியர் அதே விதமான கனவுடன் வந்தார், ஆனால் இதை குறித்து அவருக்கு ஒன்று தெரியாது. அதாவது ஒரு பெரிய வெள்ளை ஆண் குதிரையை ஒரு கருப்பு பெண் குதிரையுடன் இனச்சேர்க்கை செய்ய முயன்று அதை செய்ய முடியாதவராய் நடுக்கமுற்றிருந்தார். அவர் சொன்னார், அந்த நேரத்தில் நான் அவிடமட்டாய் நடந்து வந்து லியோ என்று கூப்பிட்டு நான் என்ன செய்தேனோ அதை அவரிடம் கூறினேன். நான் அதை இங்கே கூற விரும்பவில்லை பாருங்கள், ஆனால் நான் என்ன செய்தேனோ அதை அவரிடம் கூறினேன். அவர், உங்களுக்கு அது புரியவில்லையா என்றார். இப்பொழுது அதை அறிந்து கொள்வதற்கு, சகோதரன் டால்டனுக்கு ஒரு மருமகன் உண்டு என்று எனக்கு தெரியாது, அந்த மருமகனிடம் ஒரு நாய் இருந்ததாம், அதற்கு இந்த பெயர்தானாம். லியோ, நீங்கள் கனவு காணுகிறீர்கள் என்பதை அறிந்து கொண்டீர்கள், ஆனால் நீங்கள் விழிக்கும் போது அது ஞாபகத்துக்கு வரும். அவர் சொன்னார், அப்பேற்பட்டதான ஒரு கட்டளையை நான் கேட்டதே கிடையாது என்று சொன்னார்.
At that time Roy Roberson came in and said, Brother Branham, you remember back there before you left the church the first time?
சரியா, அந்த நேரத்தில் ராய் ராபர்ட்சன் உள்ளே வந்து, சகோதரர் பிரானம், நீர் முதல் முறையாய் சபையை விட்டு செல்வதற்கு முன்னர் அது உமக்கு ஞாபகம் இருக்கிறதா? என் கனவில் நீர் பலஸ்தீனாவில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற விதமாய் உட்கார்ந்து கொண்டிருந்தீர். நம்முடைய தர்மகர்த்தா வாரி அங்கத்தினர்கள் யாவரும் அங்கே கர்த்தருடைய ராபோஜன பந்தி போன்று உட்கார்ந்து கொண்டிருந்தோம். பின்னர் நீர் பேசினீர். நீர் என்ன பேசுகிறீர்? அவருக்கு தெரியவில்லை. அப்பொழுது ஒரு வெள்ளை மேகம் வந்து உமை கொண்டு போயிற்று என்றார். எத்தனை பேருக்கு சகோதரன் ராயுடைய கனவு ஞாபகம் இருக்கிறது? அவர் தொடர்ந்து, வெள்ளை மேகம் உம்மை கொண்டு போனது, பின்னர் நீர் போய்விட்டீர், நான் வீதியினூடாக அழுந்து கொண்டும் சத்தமிட்டுக் கொண்டும் நடந்து போகிறேன். நான் இங்கே இது மட்டுமா இருப்பது போன்ற அந்த ஊனமுற்ற கரத்துடன் வந்தபோது இதை வாசித்துக் கொண்டிருந்தார். நான் அங்கே வருவதை கண்டபோது அவர் அந்த கையில் இருந்த கருவியை கீழே போட்டுவிட்டு அழத் துவங்கினார். நான் அவரை பார்க்கவே இல்லை, எனவே அந்த கனவை என்னிடம் சொல்லுகிறார். அவர் மண்ணை பண்படுத்திக் கொண்டிருந்தார். அவர் சொன்னார், நீர் போய்விட்டீர்.
நான் வீதியெல்லாம் நடந்து போய் எல்லா இடங்களிலும் உம்மை கண்டுபிடிக்க பிரயாசிக்கிறேன். உம்மை எங்கேயும் காண முடியவில்லை. ஓ சகோதரன் பிரணாம், போகாதீர் என்று
சத்தமிடுகிறேன்.
ஒரு வெள்ளை மேகம் வந்து உம்மை எங்களிடத்திலிருந்து மேற்காக கொண்டு போய் விட்டது என்று சொல்லுகிறேன். அது அந்த கூர்நுனி கோபுரம் அல்லது மற்ற காரியங்களுக்கு முன்பு, புரிகின்றதா? உம்மை மேற்கு நோக்கி தூக்கி கொண்டு போய்விட்டது என்று சத்தமிட்டுக் கொண்டு வீதிகளில் நடந்து போகிறேன். அவர் சொன்னார், கொஞ்சம் கழித்து நான் போய் ஒரு பந்தி மேஜையில் உட்கார்ந்தேன். நான் எதேச்சையாக நிமிர்ந்து மேஜையின் தலைபாகத்தை பார்த்தேன். உம்மில் என்னால் இவ்வளவுதான் பார்க்க முடிந்தது. பனி வெண்மையாய் இருந்தீர், நீர் அங்கே நின்று கொண்டிருந்தீர். நீர் அதிகாரத்தோட பேசினீர். அதை குறித்து யூகம் ஒன்றும் இல்லை. நீர் என்ன சொல்லுகிறீர் என்பதை எல்லாரும் புரிந்து கொண்டனர். ஓ என் சகோதரனே, சகோதரியே, இப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் அதன் அர்த்தம் என்னவென்று எனக்கு தெரியும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். புரிகின்றதா? கவனமாயிருங்கள், கிறிஸ்துவுக்கு நெருக்கமாயிருங்கள். ஒரு சுவிசேஷ ஊழியன் என்ற முறையில் இதை குறித்து நான் உங்களுக்கு
எச்சரிக்கிறேன்.
மூடத்தனமான எதையும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் யூகிக்காதீர்கள். நீங்கள் சரியாக கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள் என்று உங்கள் உள்ளில் இருக்கின்ற அந்த உள்ளானவன் வார்த்தையுடன் நங்கூரம் பாய்ச்சப்பட்டு அங்கேயே தரித்து இருங்கள். காரணம் என்னவென்றால், அந்த ஒரு காரியம் மட்டும்தான் உங்களை வஞ்சனையில் இருந்து காக்கப் போகிறது. ஏனென்றால் இதுவரை ஜீவித்ததிலேயே மிகவும் வஞ்சகமான ஒரு காலத்தில் நாம் இப்பொழுது ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிப்பார்கள். அவர்கள் அபிஷேகம் பெற்றவர்களாய் இருக்கிறபடியினால் மீதி உள்ளவர்களை மற்றவர்களைப் போன்று எந்த காரியத்தையும் அவர்கள் செய்யக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். உங்கள் ஜீவியங்களை சுத்தம் பண்ணுங்கள், உங்கள் கடன்களை கொடுத்து தீருங்கள், ஒருவருக்கும் கடன்படாதிருங்கள் என்று இயேசு சொன்னார். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், உங்களுக்கு கொடுக்குலி முதலான காரியங்கள் எல்லாம் இருக்க
வேண்டியதுதான்.
உங்களுடைய எல்லா காரியங்களையும் உங்களுடைய கைக்கு விலக்கி வையுங்கள். எல்லா காரியங்களையும் சரிப்படுத்துங்கள், ஆயத்தப்படுத்துங்கள். ஆயத்தமாகுங்கள், ஞாபகம் இருக்கட்டும், ஏதோ காரியம் சம்பவிக்க இருக்கிறது என்று கர்த்தருடைய நாமத்தில் கூறுகிறேன். நான் இந்த வாரத்தில் மலைகளுக்கு போகிறேன். அணில் வேட்டை ஆடுவதற்காக அல்ல. அணில் வேட்டை நிச்சயமாக எனக்கு பிரியம்
தான்.
ஆனால் இந்த ஒரு நோக்கத்துக்காகவே நான் போகிறேன். அதாவது, ஓ தேவனே, எந்த வழியாய் போவதென்று எனக்கு தெரியவில்லை. இதை நழுவவிடவும் விருப்பமில்லை. எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லவே நான் போகிறேன். நீங்கள் எனக்காக ஜெபியுங்கள். நீங்கள் அதை செய்வீர்களா? நான் உங்களுக்காக ஜெபித்துக்
கொண்டிருப்பேன்.
தேவனுடைய இரக்கங்களினால் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் சந்திப்பேன் என்று நம்புகிறேன். நாம் இதை காட்டிலும் ஒரு மேலான தேசத்தில் சந்திக்கிறோம். நாம் எதற்காக இங்கு வருகிறோம்? நாம் என்ன செய்கிறோம்? ஒரு விளையாட்டை விளையாடிக் கொண்டிருக்கவா நாம் இங்கே வருகிறோம்? ஒரு விடுதியில் சந்திப்பது போன்றா நாம் இங்கே வருகிறோம்?
Christ can't come until that church is perfectly right. He's waiting on us.
அது என்னவென்றால், அந்த சபையானது பரிபூர்ணப்படுமட்டாய் கிறிஸ்துவனால் வர முடியாது. அவர் நம் நிமித்தமாய் காத்துக் கொண்டிருக்கிறார். நாம் முடிவுக்கு வந்து விட்டோம் என்று நான் நம்புகிறேன். கலிபோர்னியாவை நோக்கி பாருங்கள், கலவரங்களை பாருங்கள்.
19 people being killed, racial.
இன கலவரத்தில் 19 பேர் கொல்லப்பட்டனர் பாருங்கள்.
Didn't I tell you here not long ago that Martin Luther King would lead his people to a massacre? How many remembers that?
அந்த மார்ட்டின் லூத்தர் கிங் ஜனங்களை படுகொலைக்கு வழிநடத்துவான் என்று முன்னதாகவே நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? எத்தனை பேர்களுக்கு அது ஞாபகம் இருக்கிறது?
It isn't them colored people. It's them leaders.
அது அந்த கருத்த நேர ஜனங்கள் அல்ல, அவர்களை தூண்டி விடுகின்ற தலைவர்களே அதற்கு காரணம்.
It is an integration, segregations and whatever they want to call it. It's the devil.
அது ஒன்றும் ஒருமைப்பாடும் அல்ல, பாகுபாடும் அல்ல. அதை அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் வளைக்கட்டும், அது பிசாசாய் இருக்கிறது. அது உண்மை. அது வெள்ளையர் கருப்பர் இவர்களுக்கு மட்டுமல்ல, அது அவர்கள் எல்லாருக்குமாக சேர்ந்தது. அது பிசாசு. மனிதனுடைய மனோசக்தி, விவாதிக்கும் தன்மை எல்லாம் நிலை குறைந்து விட்டது. எந்தவித நம்பிக்கையும் இல்லை, நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டதாகிவிட்டது. அந்த முழு காரியமும் நாற்றமுள்ள ரணமாயிருக்கிறது. மனிதனின் மனோசக்தி, அவர்களால் தீர்மானங்கள் எடுக்க முடியவில்லை. நான் ஒரு அரசியல்வாதி அல்ல. நான் ஒரு டெமோக்ராட்டும் அல்ல, நான் ஒரு ரிப்பப்ளிக்கனும் அல்ல. அவர்கள் ஆசூசியானவர்கள். நான் ஒரு ராஜ்யத்துக்காக இருக்கிறேன், அந்த ராஜ்யம் இயேசு கிறிஸ்துவினுடையதாக இருக்கிறது, அவ்வளவுதான்.
But how in the world did you ever see a bunch of puppets like we got up there now? Like that bunch of Texans we got in there?
இப்பொழுது நமக்கு இருக்கின்றதான கை பாவைகளை போன்ற அரசியல்வாதிகள், இப்பொழுது நமக்கு இருக்கின்ற டெக்சாஸ் குழுவினரை போன்று நமக்கு எப்பொழுதாவது இருந்திருக்கிறார்களா?
Well, they said, whatever the people want.
ஏன் ஜனங்கள் விரும்புகின்றதை என்று கூறுகிறார்கள்.
They want communism, we'll give them communism.
அவர்களுக்கு கம்யூனிசம் வேண்டும் என்றால் நாங்கள் அவர்களுக்கு கம்யூனிசத்தை
கொடுப்போம்.
அவர்களுக்கு ஒருமைப்பாடு வேண்டும் என்றால் நாங்கள் அவர்களுக்கு ஒருமைப்பாட்டை கொடுப்போம். பாகுபாடு வேண்டுமா, எது வேண்டுமானாலும் தருகிறோம். மனிதன் எங்கே இருக்கிறான்? ஓ தேவனே, அது பிரசங்க பீடத்தை போன்றிருக்கிறது. மனிதனா இருந்த மனிதன் கொள்கைக்காக நிற்கும் மனிதன் எங்கே? கொள்கைக்கு நிற்கின்ற ஸ்திரீ எங்கே? கொள்கைக்காக நிற்கின்ற சபை எங்கே? ஒரு வளவளவென்றும் விட்டு கொடுக்கும் ஒத்துப்போகும் ஆவிக்கு செலவழிக்க எனக்கு ஒரு காசு பெருமான நேரம் கூட கிடையாது. ஒரு ஸ்திரீ ஒரு ஸ்திரீயாக இருந்தால் அவள் பண்புள்ள ஒருத்தியாக இருக்கட்டும். ஒரு மனிதன் ஒரு மனிதனாக இருந்தால் அவன் ஒரு பண்புள்ள மனிதனாக இருக்கட்டும். அவன் ஒரு ஜனாதிபதியாக இருந்தால் நம்முடைய ஜான் குயிக்லி ஆடம்ஸ் எங்கே? கொள்கையின் மனிதனான நம்முடைய ஏபிரகாம் லிங்கன் எங்கே? எனக்கு சுதந்திரம் கொடு அல்லது எனக்கு மரணத்தை கொடு என்று சொன்ன நம்முடைய பேட்ரிக் ஹென்றி எங்கே? சரியானது எதுவோ அதற்காக நிற்கக்கூடிய ஒரு மனிதன் எங்கே? பயம் இல்லாமல் பேசக்கூடிய மனிதன் எங்கே? முழு உலகமே அவனுக்கு எதிராக இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் சரியான சார்பில் பேசி அதற்காக உறுதியாய் நின்று அதற்காக மறிக்கவும் தயாராக இருக்கும் மனிதன் எங்கே? நம்முடைய ஆர்னால்ட் வான் விங்கிட்ரேட் இன்றைக்கு எங்கே? நேர்மையுள்ள மனிதன் எங்கே? ஆவியுடன் இருக்கும் மனிதன் எங்கே?
They're so wishy-washy and gummed up until they don't know where they stand.
அவர்கள் அவ்வளவு வளவளவென்றும் அவர்கள் எங்கே நிற்கிறார்கள் என்றும் கூட அறியாத நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள்.
God, let me stand for the principles of one man as a minister, the word of Jesus Christ.
ஒரு மனிதனின் கொள்கையோடு ஒரு ஊழியக்காரனாக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்காக நிற்கின்ற ஒரு மனிதனாக இருக்கும்படி செய்யும் தேவனே.
For heavens and earth will pass away, but it'll never fail.
வானமும் பூமியும் ஒளிந்து போம், ஆனால் நான் ஒருபோதும் தவறுவதில்லை.
On this rock I'll build my church, the gates of hell shall not prevail against it.
இந்த கல்லின் மேல் நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. நாம் எழுந்து நிற்போம்.
Blessed be a time that binds our heart in Christian love. The fellowship of kindred mind is like to that of
the... Now join your hands to one another.
நீங்கள் ஒருவரோடொருவர் கை கோர்த்துக் கொள்ளுங்கள்.
When we asunder part, it gives us inward pain, but we shall still be joined in heart and
இப்பொழுது நாம் தலைகளை வணங்கினவாறு நிற்க சகோதரர் நெவில் ஜெபம் செய்து கூட்டத்தை முடிப்பார்.
இன்றிரவு
திரும்பி வாருங்கள். இங்கே ஜெப கூடாரத்தில் இன்றிரவு நாங்கள் ஒரு மகத்தான ஆராதனை எதிர்பார்க்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்காக ஜெபியுங்கள், நான் உங்களுக்காக
ஜெபிப்பேன்.
நண்பர்களே, என்னை ஒரு மூடபக்தி வைராக்கியம் உள்ளவன் என்று கருதாதீர்கள்.
Don't think I'm trying to push something on you.
Naan edhayo ungal mel sumathugiren endru niniyadheyungal.
I love you. And I have a principle. That's the Bible.
Naan ungalai nesikiren. Enakku oru kolgai irukkirathu. Adu vedame.
Not one word can be taken from it. Not one word can be added to it.
Adilirundhu oru vaarthaiyum kooda edukkapada koodathu. Adinodu oru vaarthaiyum koottapada koodathu.
I believe it the way it's written.
அது எழுதப்பட்டிருக்கிற விதமாகவே நான் அதை
விசுவாசிக்கிறேன்.
நம்முடைய பற்றுள்ள போதகர் ஜெபம் செய்து சபையோரை அனுப்பும்படியாக நாம் நம்முடைய தலைகளை இப்பொழுது வணங்குவோமாக. சகோதரன் நெவில், தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக.